நமக்கு இலவசமாய் அளிக்கப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தையை சுற்றிலுமான இந்த அற்புதமான ஐக்கியத்திலும் ஆராதனையிலும் எதிர்பார்ப்போடு மீண்டுமாய் இங்கே இந்திரவு கூடாரத்தில் இருக்கும்படியாய் உள்ளதோ நாம் இந்த ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாய் இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறோம். தேவன் இந்த காலை செய்தியினால் ஆசீர்வதித்தது போல இன்றிரவு அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று மாத்திரமே நான் நம்புகிறேன். நான் என்னுடைய அண்டை விட்டார் திருமதி உட் அவர்களோடு சற்று முன் பேசிக் கொண்டிருந்தேன். திரு உட் மற்றும் அவர்களுமாக நாங்கள் அதை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தோம். சகோதரன் நெவில் பிரசங்கித்திருந்த எல்லா அருமையான பிரசங்கங்களிலும் மிக அருமையாக பிரசங்கித்த பிரசங்கமாய் அவருடைய பிரசங்கம் அன்று இருந்தது என்று நான் நம்புகிறேன். அவர் இதுவரை பிரசங்கித்திருந்ததிலேயே மேலானதா எனக்கு அந்த ஒன்று இருந்தது. எனவே நான் நிச்சயமாகவே அந்த அற்புதமான பிரசங்கத்தை போற்றி பாராட்டினேன். அது எனக்கு தைரியத்தை அளித்துள்ளது. அது என்னை ஒழுங்குபடுத்தியது. ஆகையால் நான் அந்த சத்தியத்தை ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் தைரியமாய் இருக்க வேண்டிய தைரியமான பகுதிகளை குறித்து நீங்கள் அறிவீர்கள். தாவீது எப்படி அங்கே இருந்தான், அவன் எப்படியாய் அந்த பெரிய சோதனையில் கர்த்தாவே நான் போய் இதை செய்வேன், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கூறுவதற்கு பதிலாக அவன் காத்திருந்து என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் போய் கேட்டான். அவன் ஏபோத்தை கொண்டு வந்து இப்பொழுது நாம் நின்று இந்த நெருக்கடியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்போம் என்று கூறினான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓ, அது உண்மையாகவே ஐஸ்வர்யமானதாக இருந்தது. அது தேசத்தில் உள்ள எல்லா மருந்து கடைகளிலும் வைத்துள்ள ஊட்டச்சத்துக்களை காட்டிலும் அதிகமானதாக இருந்தது. ஆமையா, அது உண்மையாகவே உங்களுக்கு நன்மை செய்கிறது. இப்பொழுது இன்றிரவு நாம் கூடுமானவரை இந்த கேள்விகளின் பேரில் நாம் நள்ளிரவை தாண்டி தரித்திருக்கும் நோக்கம் கொண்டிருக்கவில்லை. ஆகையால் நாம் உடனடியாக அவைகளுக்குள்ளாக நேரடியாக செல்லப் போகிறோம். இது இந்த கேள்விகளை முடித்து விடுவதாய் உள்ளது. ஒவ்வொரு முறையும் நான் அவைகளை முடித்துவிட துவங்கும் போது இப்பொழுது சகோதரி ஹேட்டி, நான் அதை பொருட்படுத்திக் கூறவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அதை வெறுமன கூறிக்கொண்டிருந்தேன். பாருங்கள், சரி. ஆனால் ஒரு ஊழியக்காரிடத்தில் இருந்து இங்கே உண்மையாகவே கடினமான சில கேள்விகளை பெற்றுக் கொண்டேன். அவைகள் உண்மையாகவே பதிலளிப்பதற்கு கடினமாய் உள்ளன. உங்களுக்கு தெரியும், அந்த பிரசங்கிமார்கள் அவர்கள் உங்களை கேட்பதற்கு முன்னர் தங்களுடைய சொந்த பதிலை கண்டறிய முயற்சித்து வேதாகமத்தினூடாக அதை சுற்றி புரட்டுகிறார்கள். நீங்கள் பாருங்கள். ஆகையால் இதுவோ ஒலிப்பதிவு செய்யப்பட்டு இங்கே மிக மிக உயரிய மிக விசேஷித்த 8 வேதாகம கேள்விகளை கேட்டுள்ள என்னுடைய ஒரு ஊழியக்கார நண்பரிடத்திற்கு ஜார்ஜியாவிற்கு செல்கிறது. இப்பொழுது இந்த வருகிற வாரத்தில் எங்களுக்காக ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். என்னுடைய மனைவி மேம்பட்ட நிலையில் இருக்கிறாள். அவள் இப்பொழுது பலனடைந்து வருகிறாள். இன்றைக்கு அவள் சமைப்பதற்கு உதவி செய்தாள். கனடாவில் இருந்து எங்களுடைய அருமையான நண்பர்களான சகோதரன் மற்றும் சகோதரி சாத்மனும் இங்கே எங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமாகவே அவர்களுடைய வருகையை பாராட்டுகிறோம். என்னுடைய மனைவி அவர்கள் வந்து கொண்டிருந்ததை அறிந்து அவள் இந்த அருமையான கிறிஸ்தவ ஜனங்களை உபசரித்து ஐக்கியமாக இருக்க ஏற்பாடுகளை செய்யப்போவதாயிருந்தாள். சகோதரன் ஃப்ரெட்டி இன்றிரவு நம்மோடு இருப்பதற்கு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். சகோதரி ஃப்ரெட்டும் அவள் இந்த காலை இங்கு இருந்தாள். ஆனால் அவள் இல்லை, அது உண்மை, அவள் மேடாவோடு இருக்கிறாள். நாங்கள் வரும்போது மேடாவோடு இருக்கும்படி அவள் தங்கிவிட்டாள். ஏனென்றால் இன்றிரவு ராபோஜனமும் பாதம் கழுவுதலும் உள்ளபடியால் சற்று காலதாமதமாகும் என்பதை நான் அறிவேன். ஆகையால் அவர்கள் இருப்பதற்கு, புதியதான வருகையாளர்கள் எங்களோடு இருப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். இப்பொழுது நாம் இந்த கேள்விகளை எடுத்து பதிலளிக்க முயற்சிக்க துவங்கும் முன்னர் நான் தவறாக பதிலளிக்க கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் சரி என்று உரிமை கோரவில்லை. நான் சரியாயிருக்க முயற்சிக்கிறேன். ஆனால் நான் தவறாயிருக்கலாம். நான் தவறாயிருந்தால் அப்பொழுது நீங்கள் என்னை மன்னியுங்கள். தேவனும் கூட மன்னிக்க வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் நான் தவறாயிருக்க வேண்டும் என்று பொருட்படுத்தி கூறவில்லை. நான் அவைகளுக்கு பதிலளிக்க வெறுமன இல்லை, வெறுமன அந்த விதமாக நான், அதாவது தவறான அபிப்பிராயங்களுக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறதில்லை. நான் என்னுடைய அறிவில் கெட்டினவரை மிகச் சிறந்த முறையில் அவைகளுக்கு பதிலளிக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு வேதாகம கேள்வியின் பேரிலான என்னுடைய கருத்துக்களை மாற்றியமைக்க வேண்டுமானால் செய்யும்படியான அந்த காரியத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். தேவனுடைய வார்த்தை கூறும்போது எந்த நேரத்திலும் நாம் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. இப்பொழுது நாம் வழக்கமாக இன்றிரவும் வியாதியஸ்தருக்காக மீண்டும் ஜெபிக்கப் போகிறோம் என்று நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் நீங்கள் அப்படியே வியப்புறுவீர்கள். ஓ, இங்கே இந்த சிறு கூடாரத்தில் உள்ள ஜனங்களை விட சிறிய ஒரு குழுவினருக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது சில நேரங்களில் நீங்கள் காண விரும்புகிற பலன்களை நீங்கள் காண்கிறதில்லை. ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் ஏறக்குறைய 200 பேர்களிடத்திலிருந்து பலனின் முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரிய கூட்டங்கள் ஒன்றிலோ நீங்கள் எங்காயினும் 3000 10,000 பேர்களிடத்திலிருந்து பலனின் முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் பாருங்கள், இன்னும் அதிகமாகவும் எதிர்பார்க்கலாம். ஆகையால் அந்த விதமாகவே நீங்கள் அதிகப்படியாக பெரிய அளவில் பதிலை எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் இன்றிரவு நான் பதிலளித்துக் கொண்டிருக்கையில், அதாவது உண்மையாகவே பகல் முழுக்க ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே இரவிலும் அவ்வாறே தொலைபேசி மணியானது ஒலிக்கிறது. நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற திருமதி ரெசட் அவர்களா அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் இது. சகோதரியே, உங்களுடைய வேதாகமத்தை சகோதரி உட்டவர்கள் அதை பின்னால் வைத்திருக்கிறார்கள். நான் அதை இந்த காலை உங்களுக்காக கொண்டு வந்தேன். நான் அதை உங்களுக்கு கொடுக்கவில்லை. நான் உங்களை இந்த காலை பார்க்கவில்லை. திருமதி உட்டவர்கள் அதை வைத்திருக்கிறார். ஆகையால் தொலைபேசியில் பதிலளிக்கையில் மகத்தான காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறதை கண்டறிகிறோம். ஒரு பெண்மணி என்னை தொலைபேசியில் அழைத்து அவள், சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் இருந்தேன். நான் நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட தொலையினால் அவதியுற்றுக் கொண்டிருந்தேன், உங்களுக்கு தெரியும். நீர் அங்கு பேசி அப்படியே கூறினீர் என்றார். மேலும் அவள், அது ஜீவனுக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்ட போது நான் கிட்டத்தட்ட மயங்கியே போய்விட்டேன் என்றார். தொடர்ந்து, நான் அது முதல் ஒருபோதும் வேதனை உறவே இல்லை என்று கூறினாள். ஒரு பெண்மணி உள்ளே வந்து கூறினாள், அவள் இன்றிரவு இங்கே இருக்கிறாள், அல்லது அவள் பெட்ஃபோர்ட் என்ற இடத்திலிருந்து காரோட்டி வரப்போவதா இருந்தாள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, அவள் அங்கெங்கோ இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுடைய மகன் இங்கே இருந்தான் என்று நான் நினைக்கிறேன். அதாவது அவன் ஒரு மோசமான நிலையிலான இருதய கோளாறோடு இருந்தான். அவன் இங்கே கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். கத்தர் சுற்றி அசைவாடி அவனை தொட்டார். அந்த பையனுடைய தொல்லையை குறித்து அவனிடத்தில் கூறினார். ஆனால் தன்னுடைய கரத்தையே உயர்த்த முடியாமல் இருந்து ஒரு இருதய மாரடைப்பு உண்டாயிருந்தது. எனவே அவனுடைய கரம் முழுவதிலும் தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த விதமான மாரடைப்பு அவனுடைய இருதயத்தில் ஏற்பட்டிருந்தது. கர்த்தர் அவனை தொட்டவுடனே அவன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓட்டி சென்று விட்டான். அது முதற்கொண்டு அவனுக்கு எதுவுமே தொலைப்படுத்தவே இல்லை. அந்த பெண்மணி பெட்ஃபோர்டில் இருந்து அங்கே வந்திருக்கிறாள். பெண்மணியே, நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? அதோ அங்கே பின்னால் இருக்கிறாள். ஆம், சற்று முன்புதான் அவள் என்னை தொலைபேசியில் அழைத்தாள். அதன் பின்னர் ஈவான்ஸ்வில் இருந்து ஒரு பெண்மணி என்னை தொலைபேசியில் அழைத்தாள். அவளால் இங்கு வர முடியவில்லை, ஏனென்றால் அவள் நீண்ட தூரத்தில் இருக்கிறாள். மேலும் இன்றிரவு நாம் சுகமளிக்கும் ஆராதனை நடத்தப் போகிறோம் என்பதையோ அறிந்திருக்கவில்லை. அவள், சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் ஈவான்ஸ்வில் கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கூட்டத்தில் பின்னால் இருந்த நான் யார் என்றும், நான் என்ன செய்திருந்தேன் என்றும், நான் எதினால் அவையுற்றிருந்தேன் போன்றவற்றை கூறினீர் என்றாள். அவளோ, எனக்கிருந்த காசு நோயின் நிலைமையின் காரணமாக சரியாக சுவாசிக்க நான் சிறுபெண்ணா இருந்தது முதற்கொண்டே ஏதோ ஒன்றை எரிக்க வேண்டியதாயிருந்தது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அந்த விதமாக எந்த ஒரு சிறு சுவாச கோளாறும் எனக்கு இருக்கவில்லை என்றாள். புரிகிறதா? இந்த சாட்சியை கேட்டு மகிழ இந்த காலை இங்கில்லாமல் இன்றிரவு இங்குள்ளவர்களுக்காகவே கூறுகிறேன். நான் நேற்றைய தினம் ஒரு பொம்மையை வாங்க ஒரு சிறிய கடைக்கு சென்றிருந்தேன். இப்பொழுது அது எனக்காக அல்ல, பாருங்கள், அது அங்கிருக்கும் என்னுடைய சிறு பெண் ரெபேக்காவுக்காகும். சாராள் மற்ற ஏதோ ஒன்றை செய்யப்போவதாயிருந்தாள். அவளுடைய பள்ளி தோழிகள் சிலரோடு ஒன்று சேர்ந்து ஏதோ ஒன்றை ஒரு பிறந்த நாளைக்கோ அல்லது வேற எதற்கோ செய்து கொண்டிருந்தாள். எனவே அவள் ஒரு அன்பளிப்பை தன் தோழிக்கு எடுத்து சென்று விட்டாள். நான் கிட்டத்தட்ட இவ்வளவு நீளமுள்ள ஒரு குழந்தை பொம்மையை வாங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கிருந்த ஒரு பெண்மணி நடந்து வந்து, உங்களுக்கு என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்டாள். அதற்கு நான், எனக்கு ஞாபகம் இல்லை என்றே நான் நினைக்கிறேன் என்றேன். இது இங்குள்ள சகோதரன் நெவிலனுடைய உறவினர் என்று தெரிய வந்தது. அது கிட்டத்தட்ட நான் ஸ்வீடனுக்கு செல்லும் என்னுடைய பாதையில் இருந்த போது அவள் அங்குள்ள சிறு எழுத்து என்ற பையனை போன்ற ஒரு சிறு பையனை ஒரு சக்கர நாற்காலியில் வைத்து இங்கே அழைத்து வந்தாள். அந்த சிறுவனுக்கோ புற்றுநோய் மூளையில் வேகமாக கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி உண்டாயிருந்தது. அவனுடைய சிறு தலையோ கீழ் நோக்கி இழுத்துக் கொண்டிருந்தது. அவன் 3 வாரம் மட்டுமே உயிர் வாழ்வார் என்று மருத்துவர்கள் கூறி கைவிட்டு விட்டனர். அவர்கள் அவனை கொண்டு சென்று நோய் ஆய்வுறுதி செய்து அது என்னவா இருந்தது என்று பார்த்தனர். மேலும் 3 வாரம் மட்டுமே அவன் உயிர் வாழ்வதாக இருந்தது. அவர்கள் அவனை ஒரு சக்கர நாற்காலியில் வைத்துக் கொண்டு சென்று அதன் பின்னர் ஒரு தூக்குப்படுக்கையில் வைத்து அந்த அறைக்குள்ளாக கொண்டு சென்று அவனை பரிசோதித்து விட்டு பின்னர் அவனை கீழே கொண்டு வந்தனர். அந்த சிறு பையனுக்காக சென்று ஜெபித்து அவனை குணப்படுத்தும்படி கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டோம். அதற்கு அடுத்த நாள் அவர்கள் அவனை அங்கே கொண்டு சென்ற போது அவனோ, எனக்கு அந்த சக்கர நாற்காலி வேண்டாம் என்று கூறிவிட்டான். காரில் ஏற்றி அங்கு கொண்டு சென்ற போது மருத்துவரோ தூக்குப்படுக்கையை விரிக்க இச்சிறுவனோ, எனக்கு அந்த தூக்குப்படுக்கையும் வேண்டாம் என்று கூறினான். அங்கு ஓடி அமர்ந்த அவனை மருத்துவர் பரிசோதித்து விட்டு, 3 வாரங்களுக்கு பதிலாக நீ 108 ஆண்டுகள் வாழப்போகிறாய் என்பதை நான் உனக்கு கூறப்போகிறேன் என்றார். அந்த தாய் நேற்று என்னை சந்தித்தாள். எனக்கு தெரிந்த மட்டில் அவள் ஒருவேளை இன்றிரவு இங்கு இருக்கலாம். அந்த சிறு பையன் ஒரு வாலிபனாக கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்தான். மிக கொடிய கேடு விளைவிக்கக்கூடிய சதை வளர்ச்சியான மூளை புற்றுநோய் அது அப்படியே காண்பிக்கப் போகிறது என்னவென்றால், ஓ, லட்சக்கணக்கான காரியங்கள். பாருங்கள், தேவனால் தவறி போக முடியாது, அவரால் தவறி போகவே முடியாது. சகோதரன் ஜான், சகோதரனே, உங்களுடைய கண் நன்றாக உள்ளதா? அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தது. ஒரு ஆணியை அடித்துக் கொண்டிருந்த போது அது அவருடைய கண்ணில் பட்டுவிட்டது. சகோதரன் ஜான் ஓ போனான் அவர்களுக்காக நாங்கள் எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். லூயிவில் இருந்து வரும் நம்முடைய சகோதரனுக்கு விபத்தோடு கண்ணில் ஆணி குத்திவிட்டிருந்தது. இப்பொழுது இவர்கள் யாரோ ஒருவருடைய இருதயத்தினுடைய ஆழமான கேள்விகளாயிருக்கின்றன. அதாவது அவர்கள் வேதவாக்கியத்தினூடாக வாசித்து இந்த காரியங்களை கண்டறிகிறார்கள். அவைகள் ஒரு கால் அவைகளை திருப்திப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆகையால் நாம் பதிலளிக்க முயற்சிக்கும்படி இங்கே அவைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது நமக்கு என்ன ஒரு இக்கட்டான நிலையை உண்டாக்குகிறது என்று நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் என்ன கூறுவீர்களோ அவர்கள் அதை பற்றிக் கொள்வார்கள். எனவே நீங்கள் சரியாக கூறுகின்றீர்களா என்ற நிச்சயத்தை நீங்கள் உடலா இருக்க வேண்டும். நான் நீங்கள் நிச்சயமுடலா இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆகையால் அதன் பின்னர் நாம் சரியாக கூறுகிறோம் என்ற நிச்சயமுடைய காரியமாக அது இருக்க வேண்டும். நாம் நம்முடைய தலையை வணங்கியிருக்கையில் பரிசுத்த ஆவியாரவர் நமக்காக இதை வியாக்கியானித்து தரும்படி இப்பொழுது கேட்போமாக. இப்பொழுது பரலோக பிதாவே, ஓ, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த மகத்தான சிருஷ்டிகரை பிதாவே என்று கூறுவது என்ன ஒரு சிலாகியமாய் உள்ளது. நீர் இப்பொழுது உம்முடைய சொந்த கவனத்திற்குள்ளாக இந்த கேள்விகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவைகள் ஆழ்ந்த உத்தமத்தோடு இங்கே அளிக்கப்பட்டிருந்தன. தேவனே, நாங்கள் அவைகளுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று அறிந்துள்ள மிகச்சிறந்த முறையில் ஆழ்ந்த உத்தமத்தோடு அது எங்களுடைய இதயத்திலிருந்து வருவதாக இதை அருளும். உம்முடைய இரக்கங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருப்பதாக. இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் உதவியா இருக்கும்படியான ஏதோ ஒரு காரியம் இன்றிரவு இங்கு கூறப்படுவதாக. நாங்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபித்த பிறகு ராபோஜனம் எடுத்துவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போது எம்மாவூரில் இருந்து வந்தவர்கள் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று கூறினது போல நாங்களும் கூறுவோமாக. நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இப்பொழுது நான் அநேக முறை கூறியுள்ளது போல, அதாவது இவைகள் இங்கே இருக்கிற இவைகள் அவைகளினுடைய மிகச்சிறந்த கருத்தாகும். அதன் பின்னர் சில சமயங்களில் அதில் ஒரு சிறு வாதம் எழுகிறது. இங்குள்ள முதல் ஒன்று, இதற்கு முன்பே நான் கூறியிருக்கிற ஒன்றே திரும்ப கொடுக்கப்பட்டுள்ளதை நான் காண்கிறேன். நீங்கள் விரும்பினால் நான் அதை இப்பொழுது வாசிக்க விரும்புகிறேன். ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய பிள்ளைகளை ஏதேனில் உடையவர்களா இருந்த போது அந்த நேரத்தில் மற்ற ஜனங்கள் பூமியின் மேல் இருந்தனரா? ஆதியாகவும் 5 அதிகாரத்தில் உள்ள 16 வசனத்தில் காயீன் லோத் என்னும் தேசத்தில் குடியிருந்து தன் மனைவியை அறிந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது அது ஒரு அற்புதமான கேள்வியாய் உள்ளது. இப்பொழுது நாம் வேதத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். அநேக சமயங்களில், அதாவது சில சமயங்களில் நாம் கவனக்குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நான் வழக்கமாக ஒரு சிறு துண்டு காகிதத்தில் எந்த வேதாகம கேள்விக்கும் பதிலளிக்கப்படும் என்று எழுதி கொடுப்பேன். யாரோ ஒருவர் காயினுடைய மனைவி யாரா இருந்தாள் என்று கேட்டார். ஓ, அதனோடு நான் ஒரு சிறு கேலியான காரியத்தை கூறுவேன். நான், ஓ, அது அவனுடைய மாமியாருடைய மகளா இருந்தது என்றோ, அல்லது அந்த விதமான ஏதோ ஒன்றை உங்களுக்கு தெரியும், அல்லது அவள் திருமதி காயினா இருந்தாள் என்றும் கூறுவேன். ஆனால் அது கேள்விக்கு பதிலளிப்பதல்ல. காயின் ஒரு மனைவியை உடையவனா இருந்தான். ஏனென்றால் அவன் மனைவியை உடையவனா இருந்தான் என்று வேதம் கூறியுள்ளது. காயின் ஒரு மனைவியை உடையவனா இருந்திருந்தான், அப்பொழுது அவன் அவளை எங்கிருந்தாவது கொண்டிருக்க வேண்டும். அது இங்கே இதற்குள்ளாக சரியாக வந்துவிடும். ஆதாம் ஏவாள் தங்களுடைய பிள்ளைகளை ஏதேன் தோட்டத்தில் உடையவளா இருந்த போது மற்ற ஜனங்கள் அங்கே பூமியின் மேல் இருந்தார்களா? இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால், ஒரு ஸ்திரீயினுடைய பிறப்பை குறித்து வேதத்தில் எப்போதுமே மிகவும் அபூர்வமாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் ஆண் பிள்ளையே எப்பொழுதும் வேதத்தில் பதிவு செய்திருந்தனர், ஸ்திரீகளை அல்ல. வேதாகமத்தில் ஒரு பெண் குழந்தையின் பிறப்பை குறித்து குறிப்பிடப்பட்டிருப்பது எப்போதுமே அபூர்வமானதாய் உள்ளது. ஓ, வெளிப்படையாக கூறினால் இப்பொழுது என்னால் முடிந்த அளவு ஒன்றை, ஒரு குழந்தையின் பிறப்பு எப்போதாவது எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றனர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது ஆதாம் ஏவாளுக்கு 3 பிள்ளைகள் மாத்திரமே பிறந்திருந்தனர் என்பதை குறித்த பதிவை மாத்திரமே வேதமானது அளிக்கிறது. அது காயினாய், ஆபேல் மற்றும் சேத்தாய் இருந்தது. இப்பொழுது அவைகள் 3 ஆண் பிள்ளைகளாய் இருந்ததால் அப்பொழுது எந்த பெண் பிள்ளைகளுமே பிறக்காமல் இருந்திருந்தால், அப்பொழுது ஏவாள் என்ற பெண் மாத்திரமே இருந்து மரித்திருந்தால், மானிட வர்க்கமே அப்பொழுது அழிந்து போயிருந்திருக்கும். ஏனென்றால் அவர்கள் உண்டாக வேறெந்த வழியுமே இல்லாதிருந்திருக்கும். மானிட வர்க்கம் பெருக வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் அவ்வாறு பெருக வேண்டியதில்லை என்றால் எந்த பெண்களுமே இருந்திருக்க மாட்டார்கள். ஏவாள் ஒருவள் மாத்திரமே இருந்திருப்பாள். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆனால் பெண் குழந்தைகளின் பிறப்புகளை அவர்கள் வேதத்தில் பதிவு செய்கிறதில்லை. ஆகையால் அவர்கள் பையன்களின் பிறப்பை போன்று பெண்களின் பிறப்பையும் பதிவு செய்திருக்க வேண்டும். இப்பொழுது பண்டைய எழுத்தாளர், நாம் பெற்றுள்ள மிக பழமையான எழுத்தாளர்களில் ஒருவரான ஜோசிபஸ் அவர்கள் ஆதாம் ஏவாளுக்கு 70 பிள்ளைகள் இருந்ததாக உரிமை கோருகிறார். பழமையான எழுத்தாளர்களில் ஒருவர் 70 பிள்ளைகள் அவர்கள் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருந்தனர் என்று கூறுகிறார். இப்பொழுது அப்பொழுது காயின் லோத் என்னும் தேசத்துக்கு சென்றிருந்தார். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால், இந்த எழுத்தாளர் இங்கே மிக மிக புத்திசாலித்தனமாக இங்கு எழுதியுள்ளார். அவர் அதை எப்படி மேற்கோள் காட்டினார் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஏதேனில் அவர்கள் ஏதேனில் தங்கள் பிள்ளைகளை உடையவர்களாக இருந்த போது, இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் அல்ல. எழுத்தாளர் அதை அறிந்திருந்தார். இங்கே குறிப்பு எழுதியிருந்தவர் ஆதாம் ஏவாள் தங்களுடைய பிள்ளைகளை ஏதேனில் உடையவர்களாக இருந்த போது என்று எழுதியுள்ளார். ஏதேன் தோட்டத்தில் அல்ல, ஏனென்றால் அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் இன்னமும் ஏதேனில் தான் இருந்தனர். அதாவது ஏதேன் தோட்டம் ஏதேனில் கிழக்கில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஏதேன் ஒரு தேசமாக இல்லை என்ன, அல்லது ஒரு மாநிலமாக, அதன் பின்னர் நோத் என்பது மற்றொரு தேசமாக இருந்தது, இல்லை அதற்கு அடுத்த தேசமாக இருந்தது. இப்பொழுது காயின் தன்னுடைய சொந்த சகோதரியை மாத்திரமே திருமணம் செய்து கொண்டிருந்திருக்க முடியும். அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டியதா இருந்தது. காரணம், ஒரே ஒரு ஆண் பெண்ணிடத்திலிருந்தே அவர்கள் வர வேண்டியதா இருந்தது. பாருங்கள், எனவே அவன் தன்னுடைய சொந்த சகோதரியே மனம் புரிய வேண்டியதா இருந்தது. இப்பொழுது அது அந்த நாட்களில் சட்டப்பூர்வமானதா இருந்தது. ஈசாக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருந்த ரெபேக்காளை தன்னுடைய முதல் இரத்த உறவு முறையாளை விவாகம் செய்தான். சாராள் ஆபிரகாமனுடைய சகோதரியாய், அவனுடைய இரத்த சம்பந்தமான சகோதரியாய் இருந்தாள். அவனுடைய தாயின் மூலமாய் அல்ல, தன்னுடைய தகப்பன் மூலமாய். பாருங்கள், ஒரு இரத்த சம்பந்தமான சகோதரியை ஆபிரகாம் விவாகம் செய்தான். வேறு தாய், ஆனால் ஒரே தகப்பன். ஆகையால் நீங்கள் பாருங்கள், அப்பொழுது உறவில் விவாகம் செய்வது மானுட வர்க்கத்தில் இரத்த ஓட்டமானது பலவீனம் அடைவதற்கு முன்பு அது முறைமை உடைமையாயிருந்தது, சரியானதாயிருந்தது. இப்பொழுதோ அது அவ்வாறு இல்லை. நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய சகோதரியை மணந்து பிள்ளைகளை பெற்றால் அவைகள் உருவலைந்து போய்விடும். முதலாவது மற்றும் இரண்டாம் உறவு முறை வரையில் ஒருபோதும் விவாகம் செய்யவே கூடாது. பாருங்கள், ஏனென்றால் இரத்த ஓட்டம் தாழ்ந்ததாகி தாழ்ந்த நிலையிலேயே ஓடும். ஆனால் அப்பொழுது காயின் செய்திருக்க முடிந்த ஒரே காரியம், தன்னுடைய சொந்த சகோதரியை மணந்திருக்க வேண்டும். அங்கிருந்தே பிள்ளைகள் வந்தனர். அவன் தன் மனைவியை தெரிந்து கொண்டு நோத் என்னும் தேசத்திற்கு சென்று அவளை அறிந்தான். அங்கிருந்தே பிள்ளைகள் பிறந்தனர். நீங்கள் கவனிப்பீர்களேயானால், காயின் வம்சத்திலிருந்து புத்திசாலியான மனிதர் தோன்றினர். பாருங்கள், சேத்தின் வம்சத்திலிருந்து பக்தி உள்ள மனிதர் தோன்றினர். நீதியின் திராட்சை கொடியையே நான் பொருட்படுத்திக் கூறுகிறேன். சரியாக அங்கே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இரண்டு வம்சங்களும் பிறப்பிக்கப்பட்டன. இப்பொழுது இன்றைக்கு நீங்கள் கவனிப்பீர்களேயானால், அப்படியே இந்த கேள்வியை முடிக்கிறேன். அந்த காயின் வம்சம் இன்னமும் வாழ்கிறது, சேத்தின் வம்சமும் இன்னமும் வாழ்கிறது. அவர்கள் இருவருமே அதே விதமாக வந்துள்ளனர். இன்றிரவு காயினின் பிள்ளைகள் இங்கே ஜெஃபர்சன் வில்லில் இருக்கிறார்கள். சேத்தினுடைய பிள்ளைகளும் இன்றிரவு இங்கே ஜெஃபர்சன் வில்லில் இருக்கிறார்கள். இரத்த ஓட்டம் பலவீனமடைந்து போனாலும் அந்த வம்சமோ இன்னமும் தொடர்ந்திருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், காயீரின் பிள்ளைகள் எப்பொழுதுமே சிறப்பிரளய அழிவுக்கு முன்னர் அவர்கள் புத்தி சாதுரியமான ஜனங்களாய் இருந்தனர். விஞ்ஞானிகளாய், கல்வியாளர்களாய், மிகவும் பக்தியாளர்களாய் இருந்தனர். ஆனால் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட கூட்டமாய் இருந்தனர். புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் அப்படியே தங்களுடைய தகப்பன் காயீரை போலவே இருந்தனர். காயீன் அவன் ஒரு பக்தியான மனிதனாய் இருந்தான். அவன் ஒரு அழகான பீடத்தை கட்டினான், ஒரு அழகான சபையை உண்டு பண்ணினான். சேத்து அங்கே செய்திருந்த அந்த சிறு பணியை விட மிக அழகாக அதை உண்டு பண்ண முயன்றான். நீங்கள் அதை அறிவீர்களா? அவன் நிச்சயமாகவே, அதாவது அவன் அந்த பீடத்தை மலர்களால் அலங்கரித்தான். அதை அழகாக ஆயத்தப்படுத்தி அதை அழகுபடுத்தி விட்டான். ஒரு மகத்தான பெரிய சபையாக்கி விட்டார். ஏனென்றால் அவர் அவ்வாறு செய்வதன் மூலம் தேவனிடத்தில் தயையை கண்டறிய முடியும் என்று எண்ணிக்கொண்டான். ஆபேலோ சென்று ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை பீடத்தண்டை எடுத்துக் கொண்டு வர துவங்கி அதை ஒரு கற்பாறையின் மேல் கிடத்தி அதை கொண்டு போட்டான். இப்பொழுது தேவன் நீதி உள்ளவராய் இருந்து அவருக்கு தேவையானதெல்லாம் ஆராதிப்பதாய் இருந்திருந்தால், காயின் ஆபேல் செய்தது போலவே அதிக உத்தமத்தோடு தேவனை ஆராதித்தான். அவர்கள் இருவரும் உத்தமமாயிருந்தனர். அவர்கள் இருவருமே தேவனிடத்தில் கிருபையை கண்டடைய முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரில் எந்த ஒருவரும் நாத்திகராய் இருக்கவில்லை. அவர்கள் இருவருமே முற்றிலுமாக யெகோவாவில் விசுவாசிகளாய் இருந்தனர். இப்பொழுது அங்கே அது நமக்கு சிந்திக்கும்படியான ஏதோ ஒன்றை அளிக்கிறது. நான் ஒருபோதும் கண்டாத ஜனங்களில் சிலர் இங்கிரவு இங்கிருக்கிறார்கள். நான் இதற்கு முன்பு உங்களை கண்டதே இல்லை. ஆனால் நீங்கள் இதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உங்களுடைய சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? நீங்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அதற்கு இதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் சபையிலேயே ஜீவிக்கலாம். நீங்கள் எப்போது மிகவும் உத்தமமாய் இருக்கலாம். அப்படி இருந்தும் நீங்கள் இன்னும் இடக்கப்பட்டவராய் இருப்பீர்கள். புரிகிறதா? நீங்களோ நல்லது என்று கூறலாம். நீங்கள் எங்களுடைய மெய்ப்பர்கள் புத்திசாலியானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மிகச்சிறந்த கல்வி அறிவினை பெற்ற வேதபாட கருத்தரங்களின் மூலமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேத பண்டிதர்கள். அவர்கள் எல்லா வேத சாஸ்திரம் போன்றவற்றையும் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் புத்தி சாதுரியம் உள்ளவர்கள், பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். நாங்கள் அறிந்தவரை மிகச்சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று கூறலாம். அவர்கள் அப்படி இருந்தும் இழக்கப்படக்கூடும். புரிகிறதா? இப்பொழுது காயின் அவனுடைய வம்சம், அவர்கள் ஒவ்வொருவரும் மிகவும் பக்தி உள்ளவர்களாய் இருந்தனர். மிகவும் புகழ்வாய்ந்த ஜனங்களாய் இருந்தனர். அவர்கள் விஞ்ஞானிகளாய், மருத்துவர்களாய், கட்டிட அமைப்பாளர்களாய், சிறந்த தொழிலாளர்களாய், புத்திசாலியான மனிதராய் இருந்தனர். ஆனால் அந்த வம்சம் முழுவதுமே காயினில் இருந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு விட்டது. ஆபேலின் பட்சத்திலோ அவர்கள் கட்டிட அமைப்பாளர்களாய், கல்வியாளர்களாய் அல்லது புத்திசாலியான மனிதராய் இருக்கவில்லை. அவர்கள் ஏறக்குறைய தாழ்மையானவர்களாய், ஆடு வளர்த்து மேய்ப்பவர்களாய், விவசாயிகளாய் இருந்து ஆவியின்படியே நடந்தவர்களாய் இருந்தனர். இப்பொழுது வேதம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரை தீர்ப்பு இல்லை என்று உரைத்துள்ளது. ஆவிக்குரிய மனிதன் கொண்டுள்ள ஒரு ஆவிக்குரிய ஆத்மா ஒருபோதும் அறிக்க முடியாது. மாம்ச பிரகாரமான மனிதனோ அவனை சுற்றி ஒரு பக்தியான சூழ்நிலையை கொண்டிருந்தாலும் ஆராதிக்க விரும்புகிறது போன்றவை. அவன் மாம்ச பிரகாரமானவனாய் இருக்கிறான். ஒரு அவிசுவாசியாய் அல்ல, ஆனால் ஒரு மாம்ச பிரகாரமான விசுவாசியாய் இருக்கிறான். அந்த விதமானதுதான் புறக்கணிக்கப்பட்டது. இப்பொழுது அங்கிருந்து காயின் புறப்பட்டு சென்று நோத் என்னும் தேசத்தில் தன்னுடைய மனைவியை விவாகம் செய்தான். இப்பொழுது அதில் சேத் யாரை விவாகம் செய்தான் அல்லது மற்றவர்கள் யாரை விவாகம் செய்தார்கள் என்று கூறவில்லை. அதை குறித்த மிக அழகான காரியம் காயீன் விவாகம் செய்தான் என்பதை அறிவதேயாகும். நமக்கு அதற்கு பதில் கிடைத்துவிட்டது. காரணம், அவன் தன்னுடைய சகோதரியை மணக்க வேண்டியதாக இருந்தது. அல்லது அங்கிருந்த ஒரு, அதாவது அப்பொழுது அங்கே பூமியின் மேல் எந்த ஸ்திரீயும் இல்லாதிருந்தனர். ஆனால் அப்படியே ஏவாளிடத்தில் இருந்து வர வேண்டியதாக இருந்தது. அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயாயிருந்தாள். அதாவது ஜீவித்துக் கொண்டிருந்த எல்லா ஜனங்களுக்குமே அவள் அதற்கு தாயாயிருந்தாள். அந்த காரணத்தினால்தான் அவள் ஏவாள் என்ற வார்த்தையோ ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் என்றே பொருள்படுகிறது. ஆகையால் அவள் வந்து பிள்ளையை பெற்றெடுத்தாள். என்னால் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிந்த ஒரே படியோ, காயின் தன்னுடைய சொந்த சகோதரியை மணந்து கொண்டார் என்பதேயாகும். ஆகையால் அந்த நாளில் உண்மையாகவே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். புரிகிறதா? ஆதாம் ஏவாள் தங்களுடைய பிள்ளைகளை ஏதேனில் உடையவளாய் இருந்த போது, இப்பொழுது கவனியுங்கள், அதுவே கேள்வியாய் உள்ளது. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஏதேனில் உடையவளாய் இருந்த போது அந்த நேரத்தில் பூமியின் மேல் மற்ற ஜனங்கள் இருந்தார்களா? இல்லையே. அப்படியானால் ஆதியாகமம் 5:16 காயின் லோத் என்னும் தேசத்தில் குடியிருந்து தன்னுடைய மனைவியை அறிந்தான் என்று உள்ளதை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாகவே பார்த்தீர்களா? அதாவது ஆதியாகமம் 1 அவர் அங்கு மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் சிருஷ்டித்தார். அது ஆவிக்குரிய சரீரமாயிருந்தது. ஆதியாகமம் 2 அவர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கினார். அதுவே இப்பொழுது நாம் இருக்கிற மானிட மனிதனாயிருந்தது. அதன் பின்னர் 3 விழுந்து போய் ஏதேன் தோட்டத்தில் இருந்து உதைத்து தள்ளப்பட்டான். அதன் பின்னர் பிள்ளைகள் பிள்ளைகளை பிறப்பித்தனர். காயின் தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு போய் வெளியே லோத் என்னும் தேசத்தில் அவளோடு வாழ்ந்தான். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சொந்த சகோதரனின் ஐக்கியத்திலிருந்து அவனை பிரித்திருந்தார். ஆபேலின் மரணத்தின் காரணமாக அவன் தனக்கு இருந்த தன்னுடைய சொந்த சகோதரி மணந்து கொண்டான். அவன் எப்படி விவாகம் செய்தான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிந்த எனக்கு தெரிந்த ஒரே வழி அதுவேயாகும். இப்பொழுது இங்குள்ள என்னுடைய கருப்பு நிற சகோதரர்கள் இந்த குறிப்புரைக்காக மன்னிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அது முற்றிலும் சரியானதல்ல. நான் மனமாற்றம் அடைந்த பிறகு நான் வாழ்க்கையில் முதன்முறையாக எந்த ஒருவரை சந்தித்தேன் என்றால் அங்குள்ள சகோதரன் ஜார்ஜ் டி ஆர்க் அவர்களையும் அங்கிருந்த மற்றவர்களையுமே சந்தித்திருந்தேன். நான் நடந்து சென்ற போது கத்தர் என்னை ஒரு சிறு இடத்திற்கு வழிநடத்தி சென்றார். அங்கு அவர்கள் கருப்பு நிற மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள் என்பதை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அந்த கருப்பு நிற சகோதரர்களை குறித்து கூற முயன்று கொண்டிருந்ததோ, அந்த காயின் மனித குரங்கு போன்ற ஒரு மிருகத்தை விவாகம் செய்தார் என்றும் அதனுடாகவே கருப்பு நிறம் தோன்றினது என்றும் கூறினர். இப்பொழுதோ அது தவறாகும். அது முற்றிலும் தவறாய் உள்ளது. அதனை ஒருபோதும் ஆதரிக்க வேண்டாம். காரணம், கருப்பு நிறமோ அல்லது வெள்ளையோ அல்லது மற்ற வேறெந்த வித்தியாசமோ அப்போது இருக்கவில்லை. அது ஜலப்பிரளயம் வரை ஒரே இன மக்களாகத்தான் இருந்தனர். ஜலப்பிரளயத்திற்கு பின்னரே பாபேல் கோபுரத்தின் போது அவர்கள் சிதற துவங்கி அப்பொழுது அவர்கள் தங்களுடைய நிறங்கள் முதலியவற்றை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் எல்லோரும் ஒரே மரத்தில் இருந்து தோன்றினவர்களாக இருந்தனர். அது முற்றிலும் சரியே. பூமிக்குரிய பூமியின் மீது வாழ்ந்து வந்த ஒவ்வொரு மானிட சிருஷ்டிக்கும் ஆதாம் ஏவாளே தகப்பனும் தாயுமாயிருந்தனர். அது உண்மை. கருப்பு, வெள்ளை, மங்கின நிறம், பழுப்பு நிறம், மஞ்சள் நிறம், நீங்கள் என்ன நிறமாயிருந்தாலும் அது முற்றிலும் நீங்கள் வாழ்கிற இடத்தை பொறுத்ததாய் உள்ளது. நான் இதன் பேரில் இருக்கையிலேயே நான் இதை வெளிப்படுத்தி கூறலாம் என்று நான் எண்ணுகிறேன். இப்பொழுது ஜனங்களோ இங்கு இந்த பாகுபாடுகளில் இருந்து கொண்டு சட்டங்களையும் மற்ற காரியங்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது கேலிக்குரியது என்றே நான் நினைக்கிறேன். நான் உண்மையாகவே அவ்வாறே நினைக்கிறேன். கவனியுங்கள், அந்த ஜனங்களை அப்படியே விட்டுவிடுங்கள். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். தேவன் ஒரு மனிதனை ஒரு கருப்பு நிற மனிதனாக உண்டாக்கினால் அவன் அதை குறித்து மகிழ்ச்சி அடைவான். முற்றிலுமாக தேவன் என்னை ஒரு கருப்பு நிற மனிதனாக உண்டாக்கினால் நான் அதை குறித்து மகிழ்ச்சி அடைவேன். அவர் என்னை ஒரு பழுப்பு நிறமான மனிதனாக உண்டாக்கினால் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். அவர் என்னை ஒரு வெள்ளைக்கார மனிதனாக உண்டாக்கினால் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். அவர் என்னை ஒரு மஞ்சள் நிற மனிதனாக உண்டாக்கினால் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். தேவனே நம்முடைய நிறங்களை உண்டுபடினார். நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பும் விதத்தில் அவர் நம்மை உண்டாக்கினார். நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் முற்றிலுமாக. எனவே அவர்கள் சண்டையிட்டு அந்த விதமாக தொடர்ந்து செல்லக்கூடாது. அதை செய்வது தவறாய் உள்ளது. அவர்கள் அதை செய்யக்கூடாது. தேவன் நம்மை உண்டாக்கிய விதமாகவே நாம் அதை விரும்ப வேண்டும். கருப்பு நிற மனிதன் அவன் அங்கிருந்து புறப்பட்டு போய் தன்னுடைய சந்ததியை பிரித்துவிட அல்லது தன்னுடைய நிறத்தை வெள்ளையரோடு மற்றும் அதை போன்ற எந்த ஒன்றோடும் கலக்க விரும்புகிறதில்லை. நான் அவன் மீது பழி சுமத்தவில்லை. நான் அவ்வாறு செய்கிறதில்லை. வெள்ளையினால் சுதந்திரிக்க கூடாத காரியங்களை கருப்பு நிற மனிதன் உடையவனாயிருக்கிறான். முற்றிலுமாக அது முற்றிலும் சரியே. அவர்கள் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் நோக்கம் கொண்டிருக்கவில்லை. பாருங்கள், கருப்பு நிற மனிதன் அவன் பெற்றுள்ள, அதாவது அவன் வெள்ளையன் ஒருபோதும் பெற்றிராத ஒரு மனநிலையை தன்னை குறித்து பெற்றிருக்கிறான். அவன் ஒரு மகிழ்ச்சியாய் செல்கிற ஒரு அதர்ஷ்டத்தை பெற்று தேவனை நம்பி மற்ற யாவும் அப்படியே செல்லட்டும் என்ற மனநிலையை பெற்றுள்ளான். அவன் எதையாவது பெற்றுக் கொண்டாலும் அல்லது அவன் பெற்றிருக்கவில்லை என்றாலும் அவன் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறான். இன்றளவு நான் அதனுடைய முழு பங்கையும் பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். நான் நிச்சயமாகவே விரும்புகிறேன். அல்லது அவன் அதை பெற்றிருக்கிறான். அது அவனுடைய உடமையாயிருக்கிறது. அவர்கள் அதனோடு மற்ற எந்த இனத்தையும் கலக்கவோ அல்லது பிரிக்கவோ விரும்புகிறதில்லை. அது முற்றிலும் உண்மை. அங்கே ஷேவர் போட்டில் இருந்த அந்த பெண்மணியோ நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் கேட்டிருந்ததிலேயே மிக சிறந்த கருத்துரைகளை கூறினாள் என்று நான் கருதுகிறேன். அவள் ஒரு கருத்துரையை கூறினாள். அவர்களோ அதை செய்தித்தாளில் பிரசுரித்தனர். அவள் மேலே நடந்து வந்து அவள் இந்த விதமாக இந்த காரியங்கள் இந்த பாகுபாட்டில் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. நானோ என்னுடைய பிள்ளைகள் அந்த வெள்ளையரின் பள்ளிக்கு செல்வதை விரும்பவில்லை என்றும் அவர்கள் ஒரு கருப்பு நிற ஆசிரியர் கவனம் செலுத்துவது போல் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்றும் கூறினாள். அந்த ஸ்திரீ ஒரு சாமர்த்தியமான ஸ்திரீ. அவள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அவர்கள் ஒரு சிறந்த கல்வியை பெறுகின்றனர். அது முற்றிலும் உண்மை. ஆகையால் அதை செய்வதன் மூலமே ஜனங்கள் தவறு செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் அவர்கள் காயின் மற்றும் ஆபேல் என்று அதை போன்று கூறுகிறார்கள். இல்லையா, நிறத்திற்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. அங்கே உள்ளிருக்கிற ஆவிக்கே அதனோடு சம்பந்தம் உண்டு. அது முற்றிலும் சரியே. ஆகையால் காயின் தன்னுடைய மனைவியை அறிந்தான். அது அவனுடைய சகோதரியா இருந்தது. அவன் நோத் என்னும் தேசத்திற்கு அவளை அழைத்து சென்றான். அங்கிருந்தே பூமியின் பெரிய கோத்திரங்கள் உண்டாயின. பக்தி மார்க்கத்தாரும் ஆராதிப்போரும் தோன்றினார்கள். நண்பனே, அப்படியே சற்று யோசித்துப்பார். அப்படியே ஒரு நொடி சற்று நின்று சிந்தித்துப்பார். முற்றிலுமாக சபைக்கு செல்லுகிற கோடான கோடி ஜனங்கள் அவர்களால் முடிந்த அளவு உத்தமமாயிருந்து அந்த சபைக்கென்றே தங்களை அர்ப்பணித்திருந்தாலும் காயினை போன்று அந்த விதமாகவே இழக்கப்படுவர். புரிகிறதா? அதுவோ தேவன் தெரிந்து கொள்கிறதாய் உள்ளதே, அது தேவன் தேர்ந்தெடுத்ததாய் உள்ளதே. புரிகிறதா? தேவன் இரக்கமளிக்கிறாரே, களிமண் குயவனிடத்தில் கூற முடியாது. அது குயவன் களிமண்ணை எடுத்து பயன்படுத்துகிறதாய் உள்ளது. அது உண்மை. இப்பொழுது இங்கே அழகான ஒன்று உள்ளது. இங்கே அடுத்த ஒன்று, பேதுரு இரண்டாம் நிருபம் 2:4. நான் இந்த வேத வாக்கியங்களை வாசித்துக் கொண்டிருக்கையில் நீங்கள் விரும்பினால் ஒரு வேதாகமத்தை வைத்துள்ள யாராவது இந்த வேத வாக்கியங்களை உடனே துரிதமாக திருப்பி பார்க்க விரும்பினால் பாருங்கள். இப்பொழுது இந்த காயின் என்பதன் பேரில் போன்றவை அது இப்பொழுது திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை எங்களிடத்தில் கூறவிடுங்கள். அப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இப்பொழுது 2 பேதுரு 2:4. சரி ஐயா, நாம் இங்கு இருக்கிறோம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் நரகத்திலே தள்ளி. 1 பேதுரு 3:19. ஏன் கிறிஸ்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்? இப்பொழுது நாம் முதலில் பேதுரு 2:4 எடுத்துக்கொள்வோம். சரி, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கல்களினால் கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து இப்பொழுது நாம் இப்பொழுது 1 பேதுருவில், அதாவது 2 பேதுருவில் கண்டறிவோமாக. 1 பேதுரு 3:19, இதை கவனியுங்கள். இதோ நாம் இங்கே இருக்கிறோம். இவர்கள் சற்று முன்னர் வந்தபடியால் நான் அவைகளை குறித்து எழுதியிருக்கவில்லை. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஓ ஆம், இங்குதான் நாம் இருக்கிறோம். நாம் அதற்கு முன்னிருந்தே சற்று துவங்குவோம். 18வது வசனம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் கீழ்ப்படியாமற் போனவைகள். என்னுடைய அருமையான நண்பனே, நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிப்பீர்களேயானால் அங்கே அது அதனை விளக்கி கூறியுள்ளது. புரிகிறதா? அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவ நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் இங்கு கவனிப்பீர்களேயானால் இந்த பிரசங்கியார் மற்றொன்றை அதே வரியில் பெற்றுள்ள ஒரு காரியத்தின் பேரிலும் சற்று கழித்து பதிலளிக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். 1 பேதுரு 4:2-4, நீங்கள் கவனிப்பீர்களேயானால் தூதர்களை தேவன் தப்பவிடாமல் என்று உள்ளதையும் அந்த தூதர்கள் என்பது ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டுள்ளது? ஆங்கிலத்தில் தூதன் என்பதன் முதல் எழுத்தோ சிறிய எழுத்தில் உள்ளது. பார்த்தீர்களா? இப்பொழுது இங்கே நோவாவின் நாட்களின் நீடிய பொறுமையில் மனந்திரும்பாமற் போய் காவலில் இருந்த ஆவிகள் அதே தூதர்கள். அது மனிதனாயிருந்தது. செய்தியாளர்கள், பிரசங்கிமார்கள், தூதர்களை தப்பவிடாமல். தூதன் என்ற வார்த்தை ஒரு செய்தியாளர் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? தூதன் என்றால் செய்தியாளர் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? முற்றிலுமாக தூதன் ஒரு செய்தியாளனாயிருக்கிறார். அவர் தூதர்களையும் தப்பவிடாமல். புரிகிறதா? எபிரேயரில் இங்கு உள்ளது. நாம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் தூதர்கள் என்பதனூடாக நாம் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சர்தை சபையின் தூதனுக்கு இந்த காரியங்களை எழுது, எபேசு சபையின் தூதனுக்கு இந்த காரியங்களை எழுது. சபையின் தூதனுக்கு அது ஞாபகம் இருக்கிறதா? நாம் அகராதியில் தூதன் என்ற வார்த்தைக்கு பொருளை பார்த்தால் அது ஒரு செய்தியாளன் என்று பொருள்படுகிறதை கண்டறியலாம். அது பூமியின் மேலுள்ள ஒரு செய்தியாளனாய், ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட செய்தியாளனாய் இருக்கக்கூடும், தூதன் என்ற வார்த்தை. ஆகையால் இந்த நிலையில் நாம் கிரேக்க வேதாகம அகராதியை எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் அது செய்தியாளர்கள், முதல் செய்தியாளர்கள் என்று துவங்குறதை நீங்கள் கண்டறிவீர்கள். பாருங்கள், அவர் தப்பிவிடாமல், ஏனென்றால் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பிவிடாமல், புரிகிறதா, இயற்கைக்கு மேம்பட்டவர்கள், புரிகிறதா, பிறகு காத்திருந்து இப்பொழுது கவனியுங்கள். அவர் கூறினார், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து. ஆகையால் இங்கே 1 பேதுரு 3:19 உள்ளதை மீண்டும் பாருங்கள். இப்பொழுது இதை வாசிக்கையில் எப்படி என்று கவனியுங்கள். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேடையை ஆயத்தமனும் நாட்களிலே தேவ நீடிய பொறுமையோட காத்திருந்த போது, பாருங்கள், அது அந்த நாளில் செய்தியாளர்களாயிருந்தது. செய்தியாளர்கள் கீழ்படியாமற் போனவைகள். அந்த பேடையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இப்பொழுது பரலோகத்தில் உள்ள அந்த சிருஷ்டிகளை கவனிப்பீர்களையானால் நலமாயிருக்கும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 11:7 என்று நான் நினைக்கிறேன், அல்லது இல்லை இல்லை, அது 12 உள்ளது. அவர் ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை கூறுகிறார். அவளுடைய தலையிலே சந்திரன், சூரியன் இல்லை, தலையிலே சூரியனை அணிந்திருந்தாள். அவளுடைய பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது. அந்த பிள்ளை பிறந்தவுடனே அந்த பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்பம் நின்றது. அது தன்னுடைய வாளை எடுத்து வானத்து நட்சத்திரங்களில் 1/3 பங்கை எடுத்து பூமியிலே விழத் தள்ளிற்று. நீங்கள் அதை கவனித்தீர்களா? இப்பொழுது சாத்தான் ஒரு நீண்ட வாளை உடையவனாயிருந்து அவன் ஜனங்களை சுற்றி வளைத்துக் கொண்டான் என்பதை அது பொருட்படுத்துகிறதில்லை. ஆனால் அவன் கூறின அந்த கட்டுக்கதையினால் அந்த நட்சத்திரங்களில் 1/3 பங்கை எடுத்தான். அந்த நட்சத்திரங்களோ ஆபிரகாமினுடைய சந்ததியாயிருந்தன. ஆபிரகாமோ ஓ என்று கூறினான். தேவன் ஆபிரகாமிடத்தில், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமா என்றார். அதற்கு அவரோ, என்னால் அதை எண்ண முடியாது என்றான். அப்பொழுது அவர், உன்னால் உன் சந்ததியை ஒருபோதும் எண்ண முடியாமல் இருக்கும் என்றார். நட்சத்திரங்கள், பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம் யார்? நசரேனாகிய இயேசு மாம்ச சரீரத்தில் எப்போதும் வாழ்ந்தவர்களிலேயே பிரகாசமாயிருந்தார். அவர் பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறார். அவர் ஈசாக்கினுடாக தோன்றின ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறோம். ஆகையால் வானத்து நட்சத்திரங்கள் இங்குள்ள மனித ஆவிகளை பிரதிநிதித்துவப்படுத்தின. வலு சர்பம், ரோமாபுரி அதனுடைய துன்புறுத்தரின் கீழே 1/3 இல்லை, நட்சத்திரங்களில் 1/3 பங்கை எடுத்து அவைகளை கீழே தள்ளிற்று. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் சிறுவை ஏற்றமாயிருந்தது. அவர்கள் அவரை புறக்கணித்த போது, அவரை தள்ளின போது, அவரோடு ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. அது நட்சத்திர தூதர்களில் 1/3 பாகம் தூதர்கள். பாருங்கள், உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய உட்புறத்தில் நாம் அதன் பேரில் மற்றொரு கேள்வியை பெற்றுள்ளோம். நேரடியாகவே அதற்கு நன்றாக பதில் கூறலாம். ஆகையால் உங்களுடைய உட்புறத்தில் ஒரு ஆவி உள்ளது, அது மற்றொரு மனிதன். உங்களுடைய வெளிப்புறத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார், உங்களுடைய உட்புறத்தில் மற்றொரு மனிதன் இருக்கிறார். ஆகையால் உங்களுடைய உட்புறத்தில் இருப்பது இயற்கைக்கு மேம்பட்டதாய் உள்ளது, உங்களுடைய வெளிப்புறத்தில் உள்ளதோ சரீரம் சார்ந்ததாய் உள்ளது. புரிகிறதா? இந்த சரீரத்தில் நீங்கள் தேவனால் ஆவியில் வழிநடத்தப்பட்டால் நீங்கள் ஒரு தேவனுடைய செய்தியாளராய் அல்லது ஒரு தூதனாகிறீர்கள். தேவனுடைய செய்தியாளர், தேவனுடைய தூதன் என்பதும் ஒரே வார்த்தையாய் உள்ளது, அதை பிரிக்க முடியாது. தேவனுடைய செய்தியாளன் அல்லது தேவனுடைய தூதன், யார் மிக உயரிய அதிகாரத்தை பெற்றுள்ளது? வானத்திலிருந்து வரும் ஒரு தூதனா அல்லது பிரசங்க பீடத்தில் உள்ள ஒரு தூதனா? யார் அதை பெற்றிருக்கிறது? பிரசங்க பீடத்தில் உள்ள தூதனே. பவுல், நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிற சுவிசேஷத்தை அல்லாமல் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனே வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றான். ஆகையால் தூதன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு வார்த்தையோடு தேவனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறான். அது உண்மை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. போங்கள், நான் உங்களோடு செல்வேன். நீங்கள் பூமியில் கட்டுகிறது எதுவோ நான் அதை பரலோகத்தில் கட்டுவேன். நீங்கள் பூமியில் கட்டவிழ்ப்பது எதுவோ நான் அதை பரலோகத்தில் கட்டவிழ்ப்பேன். ஓ, மகத்தான பரிசுத்த சபையானது இந்த காரியங்களை செய்யும்படியான அதனுடைய அதிகாரத்தை மாத்திரம் தெளிவாக உணர்ந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் அங்கே அதிகப்படியான சந்தேகமும் பயமும் நடுக்கமும் அது இருந்தால் அது சம்பவிக்கக் கூடுமா என்ற எதிர்பார்ப்புமே உள்ளது. அது இருக்கும் வரையில் சபையானது ஒருபோதும் நிமிர்ந்திருக்கவே முடியாது. பயத்தின் ஒவ்வொரு பேச்சும் மறைந்துவிட்டு பரிசுத்த ஆவியானவர் சபையின் ஆளுகையில் முழுமையா இருக்கும் போதே எல்லா பயங்களும் போய்விட சபையானது அதிகாரத்தை உடையதாக இருக்கும். புரிகிறதா? ஏன் பரலோகம் சொந்தமாக கொண்டுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் தங்களுக்கு பின்னே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிங்காசனத்தின் தூதர்களாயிருக்கிறார்கள். முற்றிலுமாக கிறிஸ்துவின் தூதர் அதிகாரத்தை உடையவர்களாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஒவ்வொரு காரியமும் அந்த தூதருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அவர், நீங்கள் உலகமெங்கும் போய் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வந்த பிறகு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். சாட்சி என்றால் என்ன? ஒரு தூதனாக வந்து ஒரு காரியத்தை சாட்சி பகர்வதாகும். பரலோகத்தின் அதிகாரங்கள் முழுவதும் உங்களுடைய கரங்களில் இருக்கின்றனவே. ஓ, நாம் ஏன் அமர்ந்திருக்கிறோம்? சபையானது மலடாய் உள்ளது. நாம் செயலற்றவர்களாய் அமர்ந்துள்ளோம். காரணம் என்னவெனில், நாம் இந்த காரியங்களை அடையாளம் கண்டுகொள்கிறதில்லை. இப்பொழுது காவலில் இருந்த ஆத்துமாக்கள், அந்த மனம் திரும்பாதவைகள், தூதர்களின் ரூபத்தில் கீழே கொண்டு வரப்பட்டிருந்த தூதர்களாய் இருக்கவில்லை. ஆனால் அது உலக தோற்றத்துக்கு முன்பே விழுந்த அந்த தூதர்களின் ஆவிகளாயிருந்தன. முன்னே அங்கே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. சாத்தான் வலுசர்பம் யுத்தம் பண்ணிற்று. அதன் பின்னர் இல்லை, மிகாவேலும் வலுசர்பமும் யுத்தம் பண்ணினர். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி தன்னுடைய எல்லா பிள்ளைகளோடும் அவன் வஞ்சித்திருந்த எல்லா தூதர்களோடும் தள்ளப்பட்டான். அந்த தூதர்கள் பூமிக்கு வந்து மானிடர்களை அடிமைப்படுத்தினர். அவர்கள் அவ்வாறு செய்த போது அப்பொழுது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவ புத்திரராயிருக்கிறார்கள். இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு தேவகுமாரனாயிருக்கிறான். அவன் பாவியாயிருந்தாலும் அல்லது அவன் என்னவாயிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவன் ஒரு தேவகுமாரனாயிருக்கிறான். தேவனுடைய புகழுக்காக தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் அந்த விதமாகவே சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் தேவன் யார் அவரை ஏற்றுக்கொள்வார்கள், யார் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை ஆதியிலேயே அறிந்திருந்தார். ஆகையால் அவரால் முன்குறிக்க முடிந்தது. அல்லது முன்குறிக்க அல்ல, ஆனால் முன்னறிவினால் யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை அவரால் கூற முடியும். ஏனென்றால் எந்த நபர் எந்த ஆவியை ஏற்றுக்கொள்வார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த ஆவிகள் தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து வந்தன. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கின்றன. உலகம் உண்டாவதற்கு கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னரே தேவனுடைய பிரசனத்தில் இருந்தன. ஆராதிப்பதை குறித்ததான ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவைகள் கீழே வந்து மனிதருக்குள்ளாக சென்றன. அவைகளே தேவனை ஆராதிக்கின்றன. முற்றிலுமாக அவைகள் தேவனை ஆராதிக்கின்றன. அவைகளுக்கு தேவனை குறித்த அறிவு உண்டு. அவைகள் எப்பொழுதும் புத்தி சாதுரியமாகவும் அறிவாற்றல் கொண்டதாகவும் கல்வி பயின்றதாகவும் உள்ளன. ஆனால் தேவனோ துவக்கத்திலிருந்தே அவைகளை புறக்கணித்து விட்டார். ஆகையால் நண்பனே, ஒரு சபையின் அங்கத்தினராயிருப்பது அல்லது ஏதோ ஒரு வேதசாஸ்திர அறிவை பெற்றிருப்பது அல்லது ஏதோ ஒன்று, அதற்கு இதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அது உங்களை அவரிடத்தில் ஒரே நபராக இணைக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாயும் ஒரு புதிய பிறப்புமாயிருக்க வேண்டும். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. தேவனதை அறிந்திருந்த போது ஆதியில் மனுஷனையும் ஸ்திரீயையும் ஒன்றாக உண்டாக்கினார். இருவராய் அல்ல, அவர்கள் ஒன்றாய் உண்டாக்கப்பட்டனர். அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு ஒரு மாம்சத்தில் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் வைக்கப்பட்டனர். அவர் அதை அறிந்திருந்தார். ஆகையால் முறைப்படி அதை உங்களுக்கு நிரூபிக்க, தேவன் ஸ்திரீயை உண்டாக்கின போது அவர் மனிதனை உண்டாக்கினது போல கொஞ்சம் மண்ணை எடுத்து அவளை ஒருபோதும் உண்டாக்கவில்லை. அவர் ஆதாவினுடைய பக்கவாட்டில் இருந்து ஒரு விலா எலும்பை எடுத்தார். அவள் ஒரு மனிதனின் உப உற்பத்தியானாள். ஏனென்றால் அவள் அவனுடைய பாகமாயிருக்கிறாள். இப்பொழுது இது உங்களுக்கு புரிகிறதா? புரிகிறதா? அங்குதான் காரியமே உள்ளது. தூதர்கள் இருந்தனர். தேவனும் தேவனோடு இணைந்துள்ள ஆவியும் ஒரே ஆவியாய் உள்ளது. அது உண்மை. இப்பொழுது சபையில் வாசம் செய்கிற தேவனுடைய ஆவி பரலோகத்திலிருந்து வந்த ஆவியாய் உள்ளது. அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பே அது பிசாசினுடைய பொய்யை புறக்கணித்து விட்டதை தேவன் அறிந்திருந்தார். அந்த ஆவி தன்னுடைய சோதனைகளை ஏற்றுக்கொள்ள ஒரு மாம்ச சரீரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. அவர் இந்த மற்றவர்கள் செய்தது போலவே மாம்சத்தில் வரவேண்டியதாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் சமமான நுகம் வைக்கப்பட்டது. தேவன் துவக்கத்திலேயே ஏற்க மனதுள்ள ஆவிகளையும் எது ஏற்றுக்கொள்ளாது என்பதையும் அறிந்திருந்தார். அங்குதான் காரியமே உள்ளது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பிசாசு வஞ்சிக்கும் அளவிற்கு அவன் மிகவும் புத்தியுள்ளவனாயிருக்கிறான். ஆகையால் இந்த ஆவிகள் பிரசங்கித்த இந்த தூதர்கள் காவலில் இருந்தனர். தூதர்கள், நீங்கள் அதை இங்கே கவனிப்பில்லையானால் அது ஆங்கில எழுத்தில் சிறியதாய் தூதன் என்ற முதல் எழுத்து உள்ளது. அது மனிதர் என்பதையே பொருட்படுத்துகிறது. தூதர்கள் இங்கே பூமியின் மேலுள்ள செய்தியாளர்கள். அவர்கள் பாவம் செய்தனர். அவர்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரே வழி அவிசுவாசிப்பதேயாகும். அவர்கள் தங்களுடைய சொந்த மார்க்கங்களை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் நோவாவின் செய்தியை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் ஏனோக்கின் செய்தியை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அவர்களுடைய செய்தியை புறக்கணித்து ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டனர் என்று வேதம் கூறியுள்ளது. அவர்கள் அவ்வாறே இருந்தனர். ஏனோக்கு அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் முறைத்திருந்தான். அதாவது ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று கூறியிருந்தான். அவர்கள் தீர்க்க தரிசனம் முறைத்தனர். நோவா ஒரு பேழையை கட்டினார். அவர்களோ, அவன் ஒரு பரிசுத்த பொருளை, அவன் ஒரு மதபரியன், மழை வரப்போகிறது என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது என்று கூறினர். 120 ஆண்டுகள் கடந்து சென்றன. அவன் ஒரு மார்க்கத்தை உடையவனாக இருந்து அதில் ரட்சிப்பை உடையவனாக இருந்தான். தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழி உண்டாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களோ தங்களுடைய நிலையில் திருப்தி அடைந்திருந்தனர். அந்த விதமாகவே அது இன்றைக்கும் உள்ளது. அதாவது மனிதர் தங்களுடைய நிலையில் திருப்தி அடைந்திருக்கின்றனர். ஆனால் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழி உண்டு. அந்த வழி இயேசு கிறிஸ்து மூலமாகவே உள்ளது. ஆமேன். அங்குதான் காரியமே உள்ளது. அதே மரபினர், அதே ஆவிகள். அவர்கள் முற்றிலும் பக்தி உள்ள, மிகுந்த பக்தி உள்ள மனிதர்களாக இருந்தனர். ஆனால் அவர்கள் இப்பொழுது உடன்படிக்கை வாக்குறுதியை தவறவிட்டு விட்டனர். அது இன்றைக்கும் அபன்னமாகவே உள்ளது. மனிதன் சபைக்கு செல்கிறான், பெரிய சபையில் சேர்ந்து பட்டணத்திலேயே மிகவும் புகழ் வாய்ந்த நபராக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். அவர்கள் ஒரு சபையை சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் நகரத்தில் உள்ள மிகப்பெரிய, மிகச்சிறந்த, பட்டணத்தில் நன்றாக கருதப்படுகிற சபையில் சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் முற்றிலுமாகவே அந்த அழைப்பை தவறவிடுகிறார்களே. அவர்கள் முற்றிலுமாகவே அதை தவறவிடுகிறார்களே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்போதும் அறிந்து கொள்ளும்படியான ஒரே வழி ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மூலமே ஆகும். வேத சாஸ்திரத்தின் மூலமாய் அல்ல. நீங்கள் வேதத்தை எந்த அளவு கற்கிறீர்கள் என்பதன் மூலமாயும் அல்ல. நீங்கள் கிறிஸ்தவ விஞ்ஞானத்தை உடையவராகவோ, மெத்தடிஸ்டாகவோ, யெகோவா சாட்சிக்காரராகவோ அல்லது நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் அவரை வார்த்தையை கொண்டு ஒருபோதும் அறிந்து கொள்வதில்லை. அது தேவனுடைய ஆவி உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துகிறதாய் உள்ளது. அது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடாய் உள்ளதே. ஆதாமும் ஏதேன் தோட்டத்தில், ஏவாளும் அந்த பிள்ளைகள் துரத்தப்பட்ட போது காயீன் இங்கு நல்ல வேத சாஸ்திரத்தோடு வந்தான். அவன், நாம் இதை நம்முடைய இதயத்திலிருந்து மிக சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்க வேண்டும். நான் ஒரு அழகான பலிபீடத்தை கட்டுவேன். நான் அதன் மேல் மலர்களை வைப்பேன். நான் அதன் மேல் பழங்களை வைப்பேன். நான் அதை அழகாக்குவேன். நிச்சயமாகவே என்னால் இதனை கொண்டு தேவனை சாந்தப்படுத்த முடியும். நான் என்னுடைய இதயத்தில் உத்தமமாக இருக்கிறேன் என்பதை அவரை அறிந்து கொள்ள செய்வேன் என்றான். அவன் வார்த்தைக்கு சென்றதை பொறுத்த மட்டில் சரியாக இருந்தான். தேவன் ஆராதிக்க விரும்பினார். அவன் ஆராதிக்க சென்றான். அவன் ஆராதிக்க ஒரு அழகான இடத்தை, பெரிய அருமையான தேவாலயத்தை அவர்கள் இன்றைக்கு அதை அடைக்கிறது போல உண்டு பண்ணினான். அவன் அதை சரியாக செய்தான். அவன் அதை சரியாக கட்டினான். அதில் பலிபீடத்தையும் வைத்தான். அவன் ஒரு நாத்திகனாய் இருக்கவில்லை. ஆனால் ஆபேல் தேவனுடைய வார்த்தையின் பேரில், அப்பொழுது வேதமானது எழுதப்படாதாயிருந்தது. ஆனால் நம்மை தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது கனியல்ல என்றும், அது ஆதாம் ஏவாள் பூசித்த ஆப்பிள்கள் அல்லவென்றும், அவர்களை வேறுபடுத்தி அவர்களை பிரித்திருந்தது முற்றிலும் பாலியல் காரியங்களாக இருந்தது என்பதை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார். அவர்கள் அழிவுள்ளவர்கள் ஆனார்கள் என்றும், ஆதாமினுடைய இரத்தத்தினுடாகவும் சர்பத்தினுடைய இரத்தத்தினுடாகவுமே இது துவங்கியிருந்தது என்று அறிந்து ஆபேல் தெய்வீக வெளிப்பாட்டினால் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை பலியிட்டார். அப்பொழுது தேவன் அதுதான் சரியானது என்றார். நிச்சயமாக அவர்கள் மர்ரூ மலையிலிருந்து இறங்கி வந்த போது இயேசு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அப்பொழுது சிலர் உம்மை மோசே என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் உம்மை எரேமியா என்றும், சிலர் உம்மை அந்த தீர்க்கதரிசி என்றும் கூறுகிறார்கள் என்றனர். அதற்கு அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார். கவனியுங்கள், கடிதத்தின் மூலமாய் அல்ல, வேத பள்ளியின் மூலமாய் அல்ல, நீ இதை ஒரு வேதபாட கருத்தரங்கில் ஒருபோதும் கேட்கவில்லை, வேறு யாரோ உனக்கு சொல்லவும் இல்லை, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசர்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். அங்குதான் காரியமே உள்ளது. அங்குதான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை உள்ளது. அதுவே இதுவாகும். அந்த வெளிப்பாட்டின் மேல் இந்த சபை கட்டப்பட்டுள்ளது. அது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார் என்று தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு தெய்வீக வெளிப்பாடாய் உள்ளது. நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள். இந்த சரீரத்தின் அங்கத்தினர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானது அசைவாடி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுவே சபையாய் உள்ளது. ஏழ்மையாய் இருந்தாலும், ஊழியத்தில் நீ எங்கோ ஒரு தேவதாறு மரத்தின் கீழ் இருந்தாலும், அல்லது அது என்னவாக இருந்தாலும், அது யாரோ ஒருவருடைய வீட்டில் நடைபெறும் ஒரு தனிப்பட்ட கூட்டமானாலும், அது எங்கே இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. அழகும் மற்ற காரியங்களும் தேவனை வசியப்படுத்துகிறது இல்லை. அது இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக, நம்முடைய சொந்த இரட்சகராக தந்தரப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு வெளிப்பாட்டினால் உண்டான இருதயத்தின் உத்தமமாய் உள்ளது. ஆமென். என்னே, நாம் அந்த விதமாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் இவைகளை ஒருபோதும் புரிந்து கொள்கிறதில்லை. நாம் புரிந்து கொள்வோமா? அவர் பிரசங்கிக்க சென்ற போது அங்கிருந்தவர்கள் அவர்கள்தான். தூதர்கள், செய்தியாளர்கள், அவர்கள் பிரசங்கிமார்கள், அவர்கள் அறிவாற்றல் உள்ளவர்கள். நோவா அவர்களிடத்திற்கு சென்று இந்த பேழைக்குள் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறின போது அதை விசுவாசிக்காத அந்த செய்தியாளர்கள், அவர்கள் இந்த பரிசுத்த உருளையை கவனியுங்கள், அந்த மதவரியனை கவனியுங்கள். ஏன், மழை என்பதே இல்லை? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எப்போதாவது கேள்விப்பட்டது யார்? ஏன், என்ன, நாம் சபைகளை உடையவர்களாக இருக்கிறோம் அல்லவா, நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லவா என்று கூறினார்கள். ஏன், அவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தனர். அப்பொழுது ஒழிந்து போன சந்ததியை போன்றே இந்த சந்ததி இருக்கும் என்று இயேசு கூறினார். அதாவது அவருடைய வருகைக்கு முன்பாக உள்ள அந்த சந்ததி மீண்டும் அதை செய்யும். அதாவது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் அவர்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தனர் என்று கூறினார். அப்பொழுது அவர்கள் எங்கோ இப்பொழுது உள்ளது போன்றே நெவாடா மாநிலத்தில் உள்ள ரெனோவுக்கு போய் அங்கு ஒரு பெண்ணை மணப்பதும் அவளை 15 நிமிடத்திற்குள்ளாக விவாகரத்து செய்துவிட்டு மீண்டும் வேறொரு பெண்ணை மணப்பது போன்றதும் இருந்து வந்தது. இவர்கள் இன்றைக்கு பெற்றுள்ள எல்லாவிதமான அர்த்தமற்ற காரியங்களையும் அவர்களும் உடையவராயிருந்தனர். அணி திரளுதல், கும்மாளம் போடுதல், பரியாசம் செய்தல், பரியாசக்காரர்கள் போன்றவராயிருந்தனர். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து உண்மையான சத்தியத்தை, உடன்படிக்கையை, கிருபையின் செய்தியை மறுதளித்தல். தேவன் தம்முடைய வழியை உண்டு பண்ணி ஜனங்களை எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற தம்முடைய உடன்படிக்கையை தருகிறார். அது அதில் ரட்சிப்பை உடையதாயிருந்தது. ரட்சிப்பையை தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு ஸ்தலமாயிருந்தது. நாம் ரட்சிப்போடு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஜனங்களோ நாம் ஒரு நல்ல ஜனநாயக அமைப்பிலான அரசாங்கத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா என்று கூறுகிறார்கள். நமக்கு என்ன தேவை? நாம் எவ்வளவுதான் ஜனநாயக உரிமையிலான அரசாங்கத்தில் வாழ்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே தேவை. சரியே, நமக்கு கிறிஸ்து தேவை. நான் ஒரு ஜனநாயக முறையிலான அரசாங்கத்தை பாராட்டுகிறேன். அதற்கு ஆத்ம ரட்சிப்போடு என்ன சம்பந்தமும் கிடையாது. முற்றிலுமாக அந்த அரசாங்கங்கள் ஒழிந்து போகும். ஒவ்வொரு தேசமும் ஒழிந்து போகும். பார்வோ நின்ற இடங்களுக்கு அருகில் நான் நின்றிருக்கிறேன். அவர்கள் அமைத்திருந்த அவர்களுடைய சிங்காசனங்களை கண்டறிய நீங்கள் 20 கீழே நிலத்தில் தோண்ட வேண்டும். எல்லா பார்வோன்களும், இந்த பூமிக்குரிய எல்லா அவர்களுடைய ராஜ்யங்களும், அதனுடைய எல்லா புகழ்ச்சியான காரியங்களும் ஒழிந்து மறைந்து போகும். ஆனால் யெகோவா என்றென்றுமாய் ஆளுகை செய்வார். ஏனென்றால் அவர் அழிவில்லாத தேவனாயிருக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசு என்னும் உறுதியான கண்மலையின் மேல் இருக்கிறோம். ஏனென்றால் மற்ற எல்லா நிலங்களும் அமிழ்ந்து கொண்டிருக்கிற மணல்களாய் உள்ளன. அதை கவனித்து பார்த்தால் ராஜ்யங்கள் எழும்பும், ஒழிந்து போகும். ஆனாலோ ஒன்றுமே இல்லை. அது எந்த காரியமானாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. நிகழ்காரியமானாலும், வருங்காரியமானாலும், பட்டினியோ அல்லது நாசமோசங்களோ அல்லது எந்த காரியமாயினும் கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒருபோதும் பிரிக்க முடியாது. ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருக்கும் போது அவன் இனி ஒருபோதும் ஒரு காலத்தின் சிருஷ்டியாகிறாமல் அவன் ஒரு நித்திய சிருஷ்டியாயிருக்கிறான். ஆமென். அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அவன் காலம் என்ற மூலகத்துவத்திலிருந்து நீங்கி நித்தியத்துக்குட்பட்டிருக்கிறான். அவன் ஒருபோதும் அழிந்து போக முடியாது. தேவன் அவனை கடைசி நாளில் எடுப்பதாக ஆணையிட்டு விட்டாரே. எனவே அவர்களால் உங்களுக்கு எல்லா பெரிய சபைகளையும், உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியான நேரங்களையும், நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் அளித்து, உங்களுக்கு அசுத்தமான நகைச்சுவைகளையும், உங்களுக்கு சூதாட்டங்களையும், இரவு விருந்துகளையும், நீங்கள் விரும்புகிற ஒவ்வொன்றையும் அளித்து அங்கு ஒரு கல்வி பயின்ற பிரசங்கியாரை நிற்கச் செய்யக்கூடும். தங்களுடைய மொழியின் முதலெழுத்துக்களை கூட அறிந்திராத இந்த சில பையன்களை விட மேலான ஒரு ஊழியத்தை அந்த பிரசங்கியார் செய்யலாம். ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன். உங்களுடைய எல்லா கல்வி அறிவின் கருத்துக்களோடும் இருக்கக்கூடிய எல்லா பெரிய வேத பண்டிதர்களும் எனக்கு பிரசங்கிப்பதை காட்டிலும் தன்னுடைய மொழியின் முதலெழுத்துக்களை அறிந்திராத ஒரு பையன் அறிந்துள்ள கிறிஸ்துவை எனக்கு பிரசங்கிப்பதையே நான் தெரிந்து கொள்ள விரும்புவேன். முற்றிலுமாக அண்மையில் இக்கண்டக்கியில் தன்னுடைய சொந்த பெயரை கூட படிக்க முடியாத ஒரு பையனை கத்தர் அழைத்து அவனை பிரசங்கிக்கும்படி கூறினாராம். எனவே அவனுக்கு ஒரு பள்ளிக்கூடம் தேவைப்பட்டதாம். ஆனால் அதிகாரிகளோ அவன் பள்ளியிலே கூட்டம் நடத்த அனுமதிக்கவில்லையாம். அதன் பின்னர் ஒரு மகத்தான பெரிய பிரசங்கியார் அங்கு அந்த விதமான தன்னுடைய பெயரோடு கூட தன்னுடைய பெரிய தெய்வீக பாண்டித்துவ பட்டத்தை கூற அவர்களோ அவருக்கு பள்ளியை கூட்டத்தை நடத்த கொடுத்தாரலாம். நிச்சயமாகவே அவர் 2 எடுப்புதல் கூட்டம் நடத்தினதில் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படவில்லையாம். அதன் பிறகு இந்த பையனுடைய தகப்பனார் திரும்பவும் போய், நீங்கள் இப்பொழுது அவனுக்கு கூட்டம் நடத்த இடமளியுங்கள், நான் வரிசெலுத்தும் ஒருவனாயிருக்கிறேன். எனவே என்னுடைய பையனுக்காக அந்த இடத்தை பெற்றுத்தர எனக்கு உரிமை உண்டு. என்னுடைய பையனும் கூட அந்த இடத்தில் கூட்டம் நடத்த வேண்டும் என்றாராம். ஆகையால் அவனதை கண்டறியும்படியாய் அவன் திரும்பி போய் அவர்களிடத்தில் கேட்டானாம். அப்பொழுது அவர்களோ, பரவாயில்லை, அவன் குறைந்தபட்சம் 2 அந்த இடத்தில் கூட்டம் நடத்த நாங்கள் அனுமதிப்போம் என்று கூறினார்களாம். ஆகவே அவர்கள் தொடர்ந்து 2 அவனை அந்த இடத்தில் கூட்டம் நடத்த அனுமதித்தார்களாம். அந்த இரவு அந்த பையன் அங்கு எழுந்து நின்ற போது அவனால் வேதத்தை கூட வாசிக்க முடியவில்லையாம். வேறு யாரோ ஒருவரே அவனுடைய பாடப்பொருளுக்கான வேத பகுதியை வாசிக்க வேண்டியதாக இருந்ததாம். ஆனால் அவன் மேடை என்றை நடந்து சென்ற போது அவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். அவன் பிரசங்கித்த போது கிட்டத்தட்ட 20 பீடத்தண்டை வந்தார்களாம். தனக்குத்தானே ஒரு பாணியில் பிரசங்கிக்கும் அந்த பிரசங்கியாரும் கல்வாரியின் பாடுகளை நினைத்து அழுது கொண்டே பீடத்தண்டை வந்தாராம். நிச்சயமாகவே சகோதரனே, அது நீங்கள் என்ன அறிந்துள்ளீர்கள் என்பதல்ல, அது நீங்கள் யாரை அறிந்துள்ளீர்கள் என்பதாய் உள்ளது. அதுவே திட்டமாய் உள்ளது. அதுதான் இதற்கு தேவையாய் உள்ளது. அதுவே கிறிஸ்துவை அறிந்து கொள்ள செய்கிறது. அவரை அறிந்து கொள்வதே ஜீவனாய் உள்ளது. அவரை புறக்கணிப்பதோ மரணமாய் உள்ளது. துரிதமாக நம்முடைய மற்ற கேள்விகளுக்கு செல்வோம். இப்பொழுது இந்த கேள்விகளுக்கான பதில்கள் பதிவு செய்யப்பட்டு ஜார்ஜியாவுக்கு செல்கின்றன. வெளிப்படுத்தின விசேஷம் 21:19 மற்றும் 20 உள்ள கற்கள் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன? நீங்கள் உங்களுடைய வேதாகமங்களை திறந்து பார்க்கும்படியான நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினால் நலமாயிருக்கும். நமக்கோ இப்பொழுது அதிகப்படியான நேரம் இல்லை. ஆனால் நான் அவைகளுக்கு துரிதமாக பதிலளிக்க முயற்சிப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் அது 21:19 மற்றும் 20 உள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஆம், சரி. அங்கே கட்டடத்தில் இருந்த அந்த கற்களை குறித்து அவர் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் கண்டறியலாம். அந்த கற்களோ அஸ்திபாரங்களாயிருந்தன. நீங்கள் கவனிப்பீர்களேயானால் சகோதர நெவி, நீங்கள் அதை அங்கு எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கல்லும் ஒரு அஸ்திபாரமாய் இருந்தது. ஒரு கல்லே ஒரு அஸ்திபாரமாய் அல்ல, மற்றவைகள். ஆனால் ஒவ்வொரு கல்லும் ஒரு அஸ்திபாரமாய் இருந்தது. ஒவ்வொரு கல்லும் ஒரு நிலையான அஸ்திபாரமாய் இருந்தது. அங்கு 12 கற்கள் இருந்தன. அந்த 12 கற்களையும் நீங்கள் கவனிப்பீர்களேயானால், ஒவ்வொன்றும் அளிக்கின்றது என்னவென்றால், முதலாவது வஜ்ர கல்லில் துவங்கி பதுமராகம் அது போன்று ஒவ்வொரு கல்லும் ஒன்றை சுட்டிக்காட்டுகின்றன. வேதாகமத்தில் அங்கே அழைக்கப்பட்ட குறிப்பிட்ட கற்களை நீங்கள் கண்டடைவீர்கள். அவைகளில் சில சற்று வித்தியாசமானது. நீங்கள் அதை குறித்து ஒருபோதும் கேட்டிருக்க மாட்டீர்கள். நீங்கள் அகராதியில் தேடி பார்த்தால் அது அதே கல்லாய் இருப்பதையும் அப்படியே சற்று ஒரு வித்தியாசமான பெயராய் மாற்றப்பட்டிருப்பதையும் நீங்கள் கண்டறிவீர்கள். ஆனால் அது வஜ்ரக்கல்லோடு துவங்குகிறது. வஜ்ரக்கல் பென்யமீனுடைய கல்லாய் இருந்தது. இல்லை, அந்த கல் ஓ முதல் குமாரன் ரூபனுடையதாய் இருந்தது. முதல் கல் ரூபனுடையதாய் இருந்தது, அது வஜ்ரக்கல்லாய் இருந்தது. கடைசி கல் பென்யமீனுடையதாய் இருந்தது, மேலே உள்ள கடைசி கல். இப்பொழுதோ இந்த 12 கற்களில் அஸ்திபாரங்கள் போடப்பட்டிருந்தன. அவைகள் ஆரோனுடைய மார்ப்பதகத்தின் மேல் தொங்கின கற்களாய் இருந்தன. அவைகள் அவன் இந்த கோத்திரங்களுக்கு பிரதான ஆசாரியனாக இருந்தான் என்பதை பிரதிநிதித்துவப்படுத்தின. இந்த மார்ப்பதகத்தில் இங்குள்ள ஒவ்வொன்றும் அவர்களுடைய பிறப்பு கல்லாக இருந்தன. ஜனங்கள் இந்த மார்ப்பதக்கத்தை கண்டபோது, இந்த மார்ப்பதக்கத்தில் அவர்கள் பிறப்பு கல்லை கண்டபோது, அந்த முழு கோத்திரத்திற்கும் ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருந்தான் என்பதை அடையாளம் கண்டுகொண்டனர். இப்பொழுது நாம் இந்த காலை சகோதரன் நெவிலனுடைய செய்தியில் கேட்டோம். அவர்கள் அநேக சமயங்களில் ஊரின் துணிமை கொண்டு வந்தனர். அவர்கள் தங்களுடைய செய்தி உண்மையா இருந்ததா அல்லது இல்லையா என்பதை அந்த விதமாகவே அறிந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த கற்கள் அந்த மனிதன் என்ன கூறினார் என்பதை அவர்கள் கூறப்போகும் போது, தீர்க்கதரிசனம் உரைத்த போது அந்த கற்கள் யாவும் ஒன்று சேர்ந்து பிரதிபலித்தன. அது இந்திரநீலம் வஜ்ரக்கல் மாணிக்கம் என்ற அந்த கற்களின் ஒன்று சேர்ந்த ஒளியை உண்டாக்கிறது. அந்த மற்ற எல்லா கற்களும் தங்களுடைய ஒளியை பிரதிபலிக்க அது பெரிய மகத்தான முழு காரியம் ஒன்று சேர்ந்து கலந்த ஒரு அழகான வானவில் நிறத்தை உண்டாக்கிற்று. இப்பொழுது இன்றைக்கு அந்த ஊரின் தும்பி அந்த ஆசாரியத்துவத்தோடு எடுக்கப்பட்டு விட்ட போது, இப்பொழுது இந்த வேதமே இன்றைக்கு தேவனுடைய ஊரின் தும்பிமாய் உள்ளது. ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கும் போது அது மற்ற இடங்களில் முரண்பட்டதாக இருக்க, அவன் அந்த சிறு இடத்தில் மாத்திரம் நம்பிக்கைகளை வைக்கக் கூடாது. அந்த மனிதன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற செய்தியானது முழு வேதாகமத்தையுமே பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் காரியமாகும். வெறுமன ஒரு இடத்தில் பரவாயில்லை, வேதம் இதை கூறுகிறது என்று கூறக்கூடாது. ஓ நிச்சயமாக அது ஏராளமான காரியங்களை கூறுகிறது. ஆனால் நீங்கள் அவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து இணைக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானது வந்து வார்த்தைக்குள்ளாக செல்லும் போது அது அவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பொறுத்த, அப்பொழுது அது ஒரு மகத்தான பெரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. அந்த வெளிச்சமோ இயேசு கிறிஸ்துவாய் உள்ளது. ஆமேன். இப்பொழுது இந்த 12 கற்கள் ரூமனில் இருந்து துவங்கி தொடர்ந்து பென்யமீன் வரையிலான 12 அஸ்திபாரங்களாக இருந்தன. 12 கோத்திரங்கள், 12 கற்கள். அந்த கற்கள் புதிய பரலோக எருசலேமில் உள்ள ஆலயத்தில் உள்ளன. ஒவ்வொரு அஸ்திபாரமும் ஒவ்வொரு கோத்திரப்பிதாவின் பேரில் வைக்கப்படும். இப்பொழுது கவனியுங்கள், நீங்கள் அந்த கற்களை கவனிப்பீர்களேயானால், இப்பொழுது அந்த கோத்திரப்பிதாக்கள் வேறு ஒரு காரியத்திற்குள் அப்படியே மற்றொரு கேள்வியில் சரியாக பிரதிபலிக்கப்பட்டதை நீங்கள் கவனிக்கப் போகிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்தில் உள்ள 4 ஜீவன்களை விளக்கவும் விளக்கி கூறவும். சகோதரனில் நீர் அதை சரியாக எடுத்து வைத்திருந்தால், அல்லது உங்களில் சிலர் வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்தை எடுத்திருந்தால், நாம் இதை ஒரு நிமிடம் அப்படியே வாசிப்போம். அது இங்கு ஒரு அழகான காட்சியாக உள்ளது. இதோ நான் இதை எடுத்துவிட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வரதகரத்திலே கண்டேன். இப்பொழுது அந்த இடம் அல்ல, நான் இன்னும் சற்று முன்னோக்கி செல்ல வேண்டும். 4 ஜீவன்கள், நாம் 14 வசனத்தை பார்ப்போம். சரி ஐயா, இப்பொழுது நாம் இங்கே பார்ப்போம். சரி, இப்பொழுது நாம் இங்கே 12 வசனத்தில் துவங்குவோம். இல்லை, நான் நினைக்கிறேன் அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. இல்லை, அதற்கு சற்று பின்னால் உள்ள இடத்தில் உள்ளது. சகோதரனவில், பின்னும் நான் சத்தத்தை கேட்டேன். நாம் அப்படியே ஒரு நிமிடத்தில் அதை பார்ப்போம். நான் சற்று முன்னர் அதை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஓ, இதோ நமக்கு கிடைத்து விட்டது. நாம் 6 வசனத்தில் துவங்குவோம். 5 வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையாம். நீங்கள் அந்த கேள்வியை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அதற்கு இங்கு ஒரு நிமிடத்தில் பதிலளிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை மீண்டும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்பொழுது நான் ஆட்டுக்குட்டியானவருக்கு இருந்த ஏழு கண்களின் ஏழு ஆவிகள் என்பதன் பேரில் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். ஓ, அது உண்மையாகவே அழகான காரியமாய் உள்ளது. பரவாயில்லை, நாம் இப்பொழுது இந்த சகோதரனுடைய கேள்வியை பார்க்க வேண்டும். சரி, அதை இப்பொழுது மறந்துவிடாதீர்கள். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும், இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அதுதான் இங்குள்ள அந்த நான்கு ஜீவன்கள். இப்பொழுது நாம் தொடர்ந்து சற்று மேற்கொண்டு வாசிப்போம். சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் தேவரீர் பாத்திரராய் இருக்கிறீர். புதிய பாட்டை பாடினார்கள். தொடர்ந்து அவர்களுடைய ஆராதனை கர்த்தருக்கே. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள இந்த நான்கு ஜீவன்களும் நீங்கள் அவைகளை கவனிப்பீர்களேயானால் ஒவ்வொரு இடத்திலும் வேத வாசகர்களாகிய நீங்கள் அந்த மனிதன் இந்த ஒலிப்பதிவினை கேட்கப் போகிறார். அந்த நான்கு ஜீவன்களும் அவைகள் நான்கு முகங்களை உடையவர்களாயிருந்தன. ஒன்று ஒரு மனித முகத்தை போன்றதாயிருந்தது, மற்றொன்று ஒரு காளை முகத்தை போன்றதாயிருந்தது, மற்றொரு முகம் ஒரு கழுகை போன்றிருந்தது, மற்ற முகமோ ஒரு சிங்கத்தை போன்றிருந்தது. அவைகள் ஒருபோதும் பின்னோக்கி செல்லவில்லை, அவைகளால் பின்னோக்கி செல்ல முடியாதிருந்தது. பண்டைய வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை அவர்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் அதை கற்ற போது, நான் இங்கே இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் பேரில் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் பிரசங்கித்தது எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? அதிகம் பண்டைய காலத்தவர்களை நினைவில் வைத்திருக்கிறீர்கள். பாருங்கள், அவைகளால் பின்னோக்கி செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவைகள் சென்ற ஒவ்வொரு வழியிலும் அவைகள் முன்னோக்கியே சென்று கொண்டிருந்தன. அவைகள் இந்த விதமாய் சென்றதானால் அவைகள் ஒரு மனிதனைப் போல சென்று கொண்டிருந்தன. அவைகள் இந்த விதமாய் சென்றதானால் அவைகள் ஒரு சிங்கத்தை போல சென்று கொண்டிருந்தன. இந்த விதமாய் சென்றால் அவைகள் கழுகை போல சென்று கொண்டிருந்தன. அவைகள் இந்த விதமாய் சென்றால் அவைகள் காளையை போல சென்று கொண்டிருந்தன. பாருங்கள், அவைகளால் பின்னோக்கி செல்ல முடியவில்லை, அவைகள் எல்லா நேரத்திலும் முன்னோக்கியே சென்று கொண்டிருந்தன. இப்பொழுது இந்த நான்கு ஜீவன்கள், இப்பொழுது இதை துரிதமாக பார்ப்போம். ஏனென்றால் நான் இதன் பேரில் நீண்ட நேரம் தரித்திருக்க விரும்பவில்லை. ஆனால் நான்கு ஜீவன்கள், வேதாகமத்தில் மிருகம் வல்லமையை குறிக்கிறது. இந்த ஜீவன்கள் அங்குள்ள ஏரியில் இல்லை, எங்கோ சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்ததல்ல. ஆனால் இந்த ஜீவன்கள் தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்தன. அவைகள் தேவனை ஆராய்த்துக் கொண்டிருந்தன. அந்த நான்கு ஜீவன்களும் பூமியிலிருந்து எழும்பி வருகிற நான்கு வல்லமைகளை பொருட்படுத்துகின்றன. அந்த நான்கு வல்லமைகளும் நான்கு சுவிசேஷங்களாயிருந்தன. மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் ஒன்று மற்றொன்றோடு முரண்படுகிறதில்லை. அவைகளில் ஒன்று சுவிசேஷமோ ஒரு சிங்கத்தை போல புறப்பட்டு செல்கிறபடியால் அது கண்டிப்பானதாய் உள்ளது, அது தைரியமானதாய் உள்ளது. சுவிசேஷம் ஒரு சிங்கத்தை போல தைரியமானதாய் உள்ளது, அது ஒரு சிங்கத்தை போலவே ஒரு ராஜாவாய் உள்ளது. அது மனித முகத்தை போல செல்லுமானால் அது ஒரு மனிதனை போன்று தந்திரமும் புத்திசாலித்தனமாய் உள்ளது. அது கழுகை போல செல்லுமானால் அது துரிதமான சட்டைகளோடு மிக உயரத்துக்கு செல்வதாய் உள்ளது. அது, அதாவது நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? அது காளையை போல செல்லுமானால் அது பணிபுரிகிற குதிரையாய் இழுக்க முடிந்ததாய் உள்ளது. பணிபுரியும் காளையாய் சுவிசேஷ பாரத்தை இழுக்கிறது. நான்கு ஜீவன்களும் நான்கு வல்லமைகளாய் இருந்தன. அவைகள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் என்பவைகளாய் இருந்தன. இந்த நான்கு சுவிசேஷங்களும் தேவனுடைய பிரசனத்தில் வெளியே வட்டமிட்டுள்ளன. நீங்கள் கவனித்திருப்பீர்களேயானால் அவைகள் முன்னாலும் பின்னாலும் கண்களை உடையவளாய் இருந்தன. அவைகள் அது எங்கெல்லாம் சென்றதோ அதனை பிரதிபலித்தது. அவைகள் எங்கெல்லாம் சென்று கொண்டிருந்தன என்பதை அவைகள் கண்டன. அது வெளியே செல்கிற விதமாக அந்த சுவிசேஷங்களின் வல்லமையும் உள்ளது. அது ஒரு மனிதனின் புத்திசாலித்தனத்தை பெற்றுள்ளது. அது கழுகின் வேகத்தை பெற்றுள்ளது. அது காளையை போன்று வல்லமையை இழுக்கும் வல்லமையை பாரம் சுமப்பதாய் உள்ளது. அது ஒரு சிங்கத்தின் கண்டிப்பையும் தைரியத்தையும் பெற்றுள்ளது. பாருங்கள், அவை நான்கு சுவிசேஷங்களாய் உள்ளன. அவைகளே வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் உள்ள நான்கு வல்லமைகளாய் உள்ளன. சரி, இப்பொழுது அடுத்தது 24 மூப்பர்கள் யாராயிருக்கிறார்கள்? சரி, நான் நினைக்கிறேன் 24 மூப்பர்கள் யார்? இப்பொழுது அது எளிமையானது, நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். 24 மூப்பர்களும் சிங்காசனத்திற்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது 4 வசனத்தில் காணப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். புறப்பட்டு சென்ற மற்றொரு, அதாவது நாம் பார்ப்போம், 4:10. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 4:10. அது சரி, நாம் அதை எடுப்போம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். இப்பொழுது 24 மூப்பர்கள், ஒரு மூப்பன் என்பவன் கண்காணியாயிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் 12 கோத்திர பிதாக்களும் 12 அப்போஸ்தலர்களுமாயிருந்தனர். அவர்கள் ஒருபுறத்தில் 12 பேர்களும் மறுபுறத்தில் 12 பேர்களுமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். 24 மூப்பர்களாய் இருந்தவர்கள் பழைய ஏற்பாட்டு கோத்திர பிதாக்கள் ஒரு பக்கம் இருந்தனர், புதிய ஏற்பாட்டு 12 அப்போஸ்தலர்கள் மற்றொரு பக்கத்தில் இருந்தனர். இயேசு, நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று கூறவில்லையா? இப்பொழுது அஸ்திபாரங்கள் பாருங்கள், அங்கே ஒரு மரமும் கூட உள்ளது. அந்த மரம் 12 விதமான கனிகளை தரும். அது மாதந்தோறும் அதனுடைய கனியை தரும். அது வருடத்தில் 12 மாதங்களாய் உள்ளன. அது ஒவ்வொரு வருடமும் 12 விதமான கனிகளை கொடுக்கும். 12 ஆராதனை என்பதை குறிக்கும் என்னாய் உள்ளதை நீங்கள் பாருங்கள். அங்கே 24 12 அப்போஸ்தலர்களும் 12 கோத்திர பிதாக்களும் ஆகும். அவர்கள் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது 4வது வசனம், இல்லை 4வது கேள்வி. ஆதியாகமம் 38 அதிகாரத்தில் உள்ள சிவப்பு நூல் எதை சுட்டி காட்டினது? சிவப்பு நூல், நீங்கள் கவனிப்பீர்களேயானால், அது யூதாவாயிருந்தது. அவனுக்கு குமாரர்கள் இருந்தனர். அவனுடைய குமாரர்களில் ஒருவன் ஒரு கானானிய ஸ்திரியை விவாகம் செய்தான். இந்த கானானிய ஸ்திரி எந்த பிள்ளையையும் பெற்றிருக்கவில்லை. அவனுடைய குமாரனோ மரித்து போய்விட்டான். அதன் பின்னர் அப்பொழுது இருந்த பிரமாணத்தின்படி அடுத்த குமாரன் சகோதரனுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு மரித்தவனுக்காக சந்தானம் உண்டாக்க வேண்டியதாக இருந்தது. மற்ற மனிதன் செய்ய வேண்டியதை செய்ய ஒத்துழைக்காததால் கர்த்தர் அவனையும் கொண்டு போட்டார். அதன் பின்னர் அவனுக்கு இன்னும் ஒரு இளைய குமாரன் இருந்தான். ஆகையால் யூதா, இந்த குமாரன் பெரியவனாகி நீ அவனை விவாகம் பண்ணும் ஸ்தானத்தை அடையும் வரை காத்திரு என்றான். அவன் பெரியவனாகி தன்னுடைய 2 சகோதரரின் முந்தின மனைவியை விவாகம் பண்ணி அவனுக்கு முன் மரித்து போயிருந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தை அடைந்த போது யூதாவோ அந்த ஸ்திரியை, கானானிய ஸ்திரியை, அந்த குமாரனுக்கு, அந்த பையனுக்கு தராமல் அப்படியே அவனை விட்டுவிட்டான். ஆகையால் அவன் தவறு செய்து கொண்டிருந்தான் என்பதை அவள் கண்டு அவள் வெளியே போய் தன்னுடைய முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு வேசி அமர்ந்திருப்பது போல ஒரு பொதுவான இடத்தில் அமர்ந்திருந்தாள். யூதா அந்த வழியே வந்தபோது அந்த ஸ்திரியை ஒரு வேசி என்று எண்ணி தன்னுடைய மனைவியைப் போல அந்த ஸ்திரியை அழைத்துச் சென்று அவளோடு சேர்ந்தான். அப்பொழுது அவள், நீர் என்னோடு சேர்வதற்கு என்ன பேரம் தருவீர் என்று கேட்டாள். அவளே கேட்டாள். அவனோ, நான் ஒரு வெள்ளாட்டு குட்டியை தருகிறேன் என்றான். அப்பொழுது அவள், நீர் அதை செய்வீர் என்பதற்கு இப்பொழுது எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என்றாள். எனவே அவள் அவனுடைய கைகோலையும் முத்திரை மோதிரத்தையும் வாங்கி வைத்துக் கொண்டாள். அதன் பின்னர் அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த போதோ அவர்களால் அந்த வேசியை கண்டறிய முடியாமல் போயிற்று. ஏனென்றால் அவள் ஒரு வேசியாய் இருக்கவில்லை. கொஞ்சம் கழித்து அவள் ஒரு தாயா இருக்க வேண்டி இருந்தாள் என்பதை அவள் காண்பித்திருந்தாள். அவள் ஒரு தாயா இருக்க வேண்டி இருந்ததை அவள் காண்பித்த போது அவர்கள் யூதாவினிடத்தில் வந்து, உன்னுடைய மருமகள் வேசித்தனம் பண்ணியிருக்கிறாள் என்றும், காரணம் அவள் தாயாக வேண்டியவளா இருக்கிறாள், உன்னுடைய இரு பையன்களும் மறித்து விட்டார்களே என்று கூறினார்கள். அப்பொழுது அவனோ, அவளை வெளியே கூப்பிட்டு அவளை சுட்டரித்து போடுங்கள் என்றான். அப்பொழுது அவளோ யூதாவினிடத்தில், இந்த கைகோலும் இந்த முத்திரை மோதிரமும் யாருடையதோ அந்த மனிதனே இதை செய்தான் என்று சொல்லி அனுப்பினாள். சரி, அது அவளுடைய மாமனாராயிருந்தது. அப்பொழுது அவன், என்னிலும் அவள் நீதி உள்ளவள் என்று கூறிவிட்டான். இப்பொழுது அவள் தன்னுடைய பிள்ளைகளை பிரசவிக்க வேண்டியதை அறிந்த போது அவைகள் இரட்டை பிள்ளைகளாயிருந்தன. அந்த இரட்டை பிள்ளைகள், அதாவது பண்டைய யூத வழக்கப்படி பிறக்க வேண்டிய முதல் குழந்தைக்கு, அந்த முதல் குழந்தையே முதல் குழந்தை வெளிப்படும் போது அதுவே சிரேஷ்டபுத்திர பாகத்தை உடையதாக இருந்தது. அது அவளுடைய முதல் குழந்தையாய் இருந்தது என்பது நினைவிருக்கட்டும். மற்ற பையன்கள் அவளுக்கு இதற்கு முன்னர் இல்லாதிருந்தது. அவள் இதற்கு முன்னர் ஒருபோதும் ஒரு குழந்தையை பெற்றிருந்ததில்லை. அவளுடைய முதல் குழந்தை வெளிப்பட்ட போது அது முதலில் ஒரு கரத்தையே நீட்டியிருந்தது. எனவே மருத்துவச்சியோ அந்த கையில் ஒரு சிவப்பு நூலை சுற்றி கட்டினாள். ஏனென்றால் ஒரு சிவப்பு நூல் கன்னிமரியாளின் முதல் குமாரனின் மீட்பை குறித்து பேசினது. சிவப்பு நூல் மீட்பை குறித்துதான் இருக்கிறது. அவன் தன்னுடைய கையை திரும்ப உள்ளே வாங்கிக் கொண்ட போது மற்றொருவன் முதலில் வெளிப்பட்டான். அவன் அதை செய்த போது, நீ ஏன் இதை செய்தால் முந்தின மற்றவரே சிரேஷ்டபுத்திர பாகத்தை உடையவனாக இருக்கிறான் என்று கூறினாள். ஆகையால் அதைத்தான் ஆதியாகமம் 38 பொருட்படுத்துகிறது. நீங்கள் பாருங்கள், அந்த முதல் குழந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையில் அப்படியே தரித்திருந்தது. அந்த முதலாவது மீட்பின் பிரமாணத்தின் கீழ் இருந்தது. கோவேறு கழுதி குட்டியை குறித்து நான் கூறினதை நீங்கள் அறிவீர்கள். நான் அதை குறித்து கூறியிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது அதனுடைய கண்கள் எப்படியெல்லாமோ இருக்க, அதனுடைய காதுகள் நிலைகுலைந்து போய், ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு சிரேஷ்டபுத்திர பாகத்தோடு பிறந்திருந்தாலும் ஒரு குற்றமற்ற பரிபூர்ண ஆட்டுக்குட்டியே அதனுடைய ஸ்தானத்தில் மரித்தது. அங்குதான் காரியமே உள்ளது. ஆகையால் அது சிரேஷ்டபுத்திர பாகத்துக்கானதாக இருந்தது. அந்த முதல் குழந்தை தாயினத்திலிருந்து வெளிப்பட்ட போது அவர்கள் அந்த கரத்தை கண்டனர். அது மீண்டும் திரும்ப உள்ளேயும் எடுத்துக் கொள்ளலாம் என்பதையும் அறிந்திருந்தனர். அவன் அதை உடையவனாக இருந்தான் என்பதை அவன் காண்பிக்கும்படி தன்னுடைய கரத்தை வெளியே எடுத்தின போது அவனே முதலாவதாக இருந்தான். அப்பொழுது மருத்துவச்சியோ அவனுடைய கையில் சிவப்பு நூலை கட்டினாள். அப்பொழுது அவன் தன்னுடைய கரத்தை திரும்பவும் உள்ளே எடுத்துக்கொண்டான். புரிகிறதா? ஆனால் அவனே முற்றிலும் முதலாவதாக இருந்தான். அது சிவப்பு நூலாக இருந்தது. சிவப்பு நூல் வேதாகமம் முழுவதுமே மீட்பையே பொருட்படுத்துகிறது. அது முதல் பிள்ளையின் வருகையை முன்னோக்கியவாறு சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தது. குதிரையின் முதல் குட்டி பிறந்தால், பசுவின் முதற்கன்று பிறந்தால், அது என்னவா இருந்தாலும் முதலில் பிறந்திருந்த யாவும் அது பிறந்தவுடனே மீட்பின் கீழாக மீட்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொன்றும் மீட்கப்பட வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா! ஓ, அது என்னை அப்படியே சிலிர்ப்படைய செய்கிறது. உங்களுக்கு இது புரிகிறதா? முதலாவது மீட்கப்பட வேண்டியதா இருந்தது. அது ஒரு பிரமாணமா இருந்தது. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் முழு உலகையும் மீட்டார். நிச்சயமாகவே அவர் மீட்டார். பூமியின் மீது சிருஷ்டிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அவர் மீட்பராயிருந்தார். அவரே மீட்பராயிருந்தார். எல்லா மீட்பும் அவருக்குள் இருந்தது. வேற எந்த வழியிலும் உங்களால் ஒருபோதும் வரவே முடியாது. நற்கிரியைகள் மூலமாகவோ, சபையில் சேர்ந்து கொள்வதன் மூலமாகவோ, அல்லது அது என்னவா இருந்தாலும் வேற எந்த வழியிலும் வரவே முடியாது. நீங்கள் அந்த சிவப்பு நூலின் மூலமாகவே, அந்த மீட்பரின் மூலமாகவே, அந்த இனத்தான் மீட்பரின் மூலமாகவே வர வேண்டும். சரி, இப்பொழுதோ அடுத்தது வெகுமதிகள். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தில் உள்ள 2 சாட்சிகளின் மரணத்தை குறித்து அனுப்பப்படவிருக்கிற வெகுமதிகள் என்னவாய் உள்ளன? ஓ சகோதரன் பாமர் அவர்களே, நீங்கள் கடினமான சில கேள்விகளை கேட்கிறீர்கள். இப்பொழுது மீட்பு, இங்கே இந்த நூல்களை, இந்த சிவப்பு நூலை நாமது மீட்பை பொருட்படுத்தினதை பார்க்கிறோம். இப்பொழுது அடுத்த கேள்வியா இருப்பதோ, வெளிப்படுத்தின விசேஷம் 11 உள்ள வெகுமதிகள் என்ன? ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அன்றொரு இரவு பதிலளிக்கப்பட்ட ஒரு கேள்விக்கே பதில் கூற போகிறோம். அதாவது என்னுடைய நண்பராக இருக்கும் ஒரு பிரசங்கியார் யூதரை குறித்து எழுதி அது எப்படி இருக்கும் என்று கேட்டிருந்த கேள்வியேதான். இப்பொழுதோ இந்த யூதர்களுக்கு 3.5 வருடம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? 70வது வாரம் வாக்களிக்கப்பட்டிருந்தது. அதில் மேசியா வந்து அந்த வாரத்தின் மத்தியிலே சங்கரிக்கப்படுவார் என்று கூறப்பட்டிருந்தது. 3.5 வருடங்கள் கிறிஸ்து பிரசங்கித்து சரியாக 3.5 வருடத்தில் கொல்லப்பட்டார். 3 வருடங்களும் 6 மாதமும் அவர் பிரசங்கித்தார். அதன் பின்னர் பாழாக்குகிற அருவறுப்பு உண்டாகிறது. முகமதியரின் பள்ளிவாசலானது பரிசுத்த ஸ்தலத்தில் கட்டப்பட்டது. அது அங்கே நிற்கும் என்று தேவன் கூறின விதமாகவே 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே அது சம்பவித்தது. தீர்க்கதரிசியோ அதை பார்த்தார், அதை கண்டார். அவர்களோ புறஜாதிகம் முடிவடையும் வரையில் அது புறஜாதிகள் அங்கே உடமையா இருப்பர் என்று கூறினான். இப்பொழுது இன்னும் 3.5 வருடங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் கவனிப்பீர்களேயானால் வெளிப்படுத்தின விசேஷம் 11 படியான இந்த சாட்சிகள் 1260 நாட்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். சரியாக 3.5 வருடங்கள். இப்பொழுது அவர்கள் ரெட்டு வஸ்திரம் முடித்து இருந்தனர். அப்பொழுது அவர்களுடைய ஊழியத்தையும் அவர்கள் என்னவாய் இருக்கிறார்கள் என்பதையும் கவனியுங்கள். இப்பொழுது அந்த 2 சாட்சிகளும் கொல்லப்படுகின்றனர். இப்பொழுது புறஜாதி சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகு அவர்கள் யூதரிடத்திற்கு திரும்பினர். விவாகம் செய்து கொண்ட போது ரிபேக்கா ஈசாக்கோடு ஆபிரகாமனுடைய சரத்திற்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டது போல புறஜாதி சபையானது கல்யாண விருந்திற்காக பரலோக வீட்டுக்கு செல்கிறது. ரிபேக்காலும் ஈசாக்கும் ஆபிரகாமுக்கு இருந்த முழு உடமையோடும் வெளியே வந்தனர். அவை யாவும் ஈசாக்கை சென்றடைந்தது. முற்றிலுமாக ஈசாக்கு முதலில் விவாகம் செய்து கொள்ளும் வரையில் அது ஈசாக்கினை வர முடியவில்லை. ஓ அல்லேலூயா! அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. கிறிஸ்து தேவர் அந்த பரிபூர்ணத்தில் வாசம் செய்கிறார். அடிவுள்ள சரீரமானது முற்றிலுமாக என்றென்றைக்கும் நித்தியத்தினுடாக நிலைத்திருக்கும். ஆட்டுக்குட்டியானவர் மனவாட்டியும் பரலோகத்தில் விவாகம் செய்து கொள்ள அவளோ முழு சொந்தத்தில் வெளியே நடந்து வருகிறாள். முற்றிலுமாக ஈசாக்கும் ரெபேக்காவும் முழு உடமையில் புறப்பட்டு வந்தனர். இந்த விழா பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கையில் மனவாட்டி, புறஜாதி மனவாட்டி பிரபுவை, தேவனுடைய குமாரனை மகிமையில் விவாகம் செய்து கொள்கிறார். அவர்கள் விவாகம் செய்து கொண்டு அங்கே 3.5 வருடங்கள் நிகழ்கிற, அதாவது மோசேயும் எலியாவும், மோசே ஒருபோதும் மறைந்து விடாமல் இல்லை, அவனுடைய சரீரம் தூக்கிச் செல்லப்பட்டது. தூதர்கள் அவனை கொண்டு சென்றார்கள். அவன் சரீரத்தில் அழிந்து போய்விடவில்லை. அவன் கிறிஸ்துவின் ஒரு பரிபூர்ண மாதிரியாக இருந்தான். அவன் மறித்த போது தூதர்கள் அவனை தூக்கிச் சென்றார்கள். அவன் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் என்று பிசாசு கூட அறிந்திருக்கவில்லை. அவன் பிரதான தூதனாகிய மிகாவிலிடத்தில் அவனுடைய அடக்கத்தை குறித்து தர்க்கித்து பேச முயன்றான். அப்படித்தான் வேதம் உரைத்துள்ளது. தேவன் அவனை எடுத்துக் கொள்ளப்படுதலில் கொண்டு சென்றார். எலியா ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி அங்கே நடந்து சென்று கொண்டிருந்த போது யோர்தானை நடந்து சென்று தன்னுடைய சால்வையை எடுத்து தண்ணீரை அடித்த போது அந்த தண்ணீர் வலது இடது பக்கமாக பிரிந்தது. அவன் மலையின் மேல் ஏறி சென்றான். எலிசா கூறினான், அதாவது எலியா, நீ எதற்காக என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவனோ, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்றான். அப்பொழுது எலியாவோ, நீ ஒரு அரிதான காரியத்தை கேட்டிருக்கிறாய், ஆனால் நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் என்றான். அவன் எலியாவையே கவனித்துக் கொண்டிருந்தான். கொஞ்சம் கழித்து பரலோகத்திலிருந்து ஒரு அக்னி ரதமும் அக்னிமயமான தூதர்களும் அக்னி குதிரைகளும் இறங்கி வந்தது. எலியா அதில் ஏறி நகரிக்குள்ளாக சென்றான். அவன் மரணத்தை ஒருபோதும் ருசி பார்க்கவில்லை. அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் மறிக்க வேண்டியதாய் உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 11 படியான இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளையும் நீங்கள் கவனிப்பீர்களேயானால், மோசேயும் எலியாவும் செய்த அதே காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். நீங்களோ சகோதரன் பிரணாம் அவர்களே, அந்த எலியாவும் மோசேயும் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று எனக்கு நீர் பொருட்படுத்தி கூறுகிறீரா என்று கேட்கலாம். முற்றிலுமாக. ஏன், மருவமலைக்கு முன்பே, மருவமலையிலே இயேசு கல்வாரிக்கு செல்லும் முன்பே அங்கே மோசேயும் எலியாவும் அங்கே நின்று கொண்டு அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். நிச்சயமாகவே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் மறித்து போகவில்லை. அவர்கள் ஒருபோதும் மறித்து போயிருக்கவில்லை. அவர்கள் சாவுக்கு ஏதுவானவர்கள். அவர்கள் மறிக்க வேண்டும். ஆகையால் அவர்கள் ஒரு மகிமையடைந்த நிலையில் அந்த நேரத்திற்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து சரியாக 3.5 வருடங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் கீழே பிரசங்கிக்கும் போது புறஜாதிகளிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் எடுக்கப்பட்டிருக்கும், சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கும். குளிர்ந்து போன சம்பிரதாயமான சபையோ கம்யூனிஸ்டுகளாலும் ரோம அரசாங்கத்தாலும் நாய்களைப் போல வேட்டையாடப்படும். அவர்கள் வேட்டையாடப்படும் போது கொல்லப்படுவர். அப்பொழுது அவர்கள் கொல்லப்படுகின்றனர். இந்த தீர்க்கதரிசிகள் 3.5 வருடங்கள் பிரசங்கித்த பின்னர் அவர்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கொல்லப்பட்டனர். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அது ஞானார்த்தமாய் சொல்லப்பட்டது. அது முன்னர் எருசலேமாய் இருந்தது. பாருங்கள், முன்பு எருசலேம். அவர்கள் 3 ராப்பகல் வீதியிலே கிடந்தனர். அதன் பின்னர் 3.5 நாளுக்கு பின்பு ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் எழுப்பி நின்றார்கள். அவர்கள் மற்ற சாவுக்கு ஏதுவானவர்களைப் போலவே மறிக்க வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் அதை செய்ய வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் இந்த 2 பிரசங்கிமார்களை கொன்ற போது அவர்கள் தவறானதற்கு எதிராக பிரசங்கித்தனர். அவர்கள் வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்தனர். யார் அதை செய்தது பார்த்தீர்களா? அவர்கள் வானத்திலிருந்து வாதைகளை கொண்டு வந்து தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் எந்த நேரத்திலும் அவ்வளவு துரிதமாய் செய்து பூமியை வாதித்தனர். அவர்கள் வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்தனர். தங்களுக்கு வேண்டும் வரை மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தனர். அது யாராக இருந்தது? சரியாக மோசேயும் எலியாவுமே. அவர்களே 2 சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் சபையை இல்லை, உலகத்தை வேதனைப்படுத்தின போது தங்களுடைய பிரசங்கத்தினால் யூதர்களை திரும்ப ஏற்றுக்கொள்ள செய்து அவர்களை மனந்திருப்பதற்கு கொண்டு வந்து அவர்களை திரும்ப விசுவாசிக்கும்படி கொண்டு வந்தனர். மனவாட்டிக்காக இயேசு வருவதை அவர்கள் காணும் போது அவர்களோ, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், அது அவரே என்று கூறுவர். ஆனால் அவர் அவர்களுக்காக வரவில்லை, அவர் தம்முடைய மனவாட்டுக்காக வருகிறார். யோசேப்பு எகிப்திற்கு சென்ற போது அவன் தன்னுடைய சகோதரர்களை தன்னோடு அழைத்து செல்லவில்லை. ஆனால் அவன் அங்கே தன்னுடைய மனவாட்டியை பெற்றுக் கொண்டான் முற்றிலுமாக. ஆனால் அவன் தன்னை தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தின போது அப்போது அங்கே யாருமே இருக்கவில்லை. அது முற்றிலும் உண்மை. அவர் தம்மை இந்த யூதர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அப்பொழுது அங்கே யூதர்களை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அங்கே யோசேப்பை கொண்டவர்கள் அங்கே நின்றார்கள். அப்பொழுது அவனோ, நான் தான் யோசேப்பு, உங்களுடைய சகோதரன் என்றான். அவன் அழுதான். அப்பொழுது அவர்களோ, இப்பொழுது அதற்கான தண்டனை எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஏனென்றால் நாங்கள் அவனை கொன்று போட்டோம் என்றார்கள். அதே காரியம் அந்த யூதர்களோ இப்பொழுது வருகைக்கு சற்று முன்னர் பெரிய இக்கட்டு காலத்தில் உடையவர்களாக இருக்க துன்புறுத்தலோ அவர்களை திரும்பவும் தாய்நாட்டுக்கு ஓட செய்கிறது. அது ஒரு கூட்ட ஆடுகளை திரும்ப அப்பால் உள்ள கர்மேல் பருவதற்கு அவைகளை விரட்டுகிறது போன்றதாக உள்ளது. கர்த்தராகிய இயேசு தம்முடைய மனவாட்டிக்காக வரும்போது அவர்கள் அவரை பார்ப்பார்கள். அப்பொழுது அவர்கள், இவருக்காக காத்திருந்தோம், இதோ அவர் இருக்கிறாரே என்பார்கள். அவர் தம்முடைய ஆரோக்கியமான சட்டைகளோடு எழும்புவார். அது உண்மை. சபை மீதமுள்ள யூதர்கள் அவர்கள் இந்த 2 தீர்க்கதரிசிகளை கொல்லும் போது அவர்கள் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் சோதோம் எகிப்து என்ற வீதியில் கிடப்பர். அங்கே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். அப்பொழுது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெகுமதிகளை உலகம் செய்கிறது போல அனுப்புவார்கள். இப்பொழுது சகோதரன் பாமர் அவர்களே, நீர் இங்கே இருக்கிறீர். முழு உலகத்திலும் ஒரே ஒரு தேசமே ஒரு யுத்தத்திற்கு பிறகு வெகுமதிகளை எப்போதும் அனுப்பினதாய் உள்ளது. அதுவே ரோம சாம்ராஜ்யம் என்பதை நீ ரோம சரித்திரத்தை திருப்பி பார்த்தால் கண்டடைவீர். அந்த காரணத்தினால் தான் அந்திகிறிஸ்து ரோமாபுரியிலிருந்து வருகிறான் என்று நான் கூறுகிறேன். மிருகம் ரோமாபுரியிலிருந்து வருகிறது. அது மாஸ்கோவில் இருந்து வர முடியாது. அது ரோமாபுரியிலிருந்தே வருகிறது. அந்த வலு சர்பம் அந்த ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையை பெற்றவுடனே அது பட்சித்து போடும்படிக்கு நின்றது. அந்த பிசாசு, அந்த பிசாசு எங்கே இருந்தது? அது யாராக இருந்தது? அகஸ்திராயின் ஆட்களை அனுப்பி 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டான். அந்த வலு சர்பம், சர்பம் மிருகம் வல்லமையை குறிக்கிறது. அந்த ரோம அதிகாரம் அந்த பிள்ளை கிறிஸ்துவை கண்டறிந்து துன்பப்படுத்த முயன்றது. அந்த அதே காரியம்தான் ஒவ்வொரு முறையும் அந்த ரோமர்கள், அந்த பண்டைய அஞ்ஞான ரோமர்கள் ஒரு பெரிய வெற்றியை கொண்டாட வழக்கமாக அவர்கள் வெள்ளை கற்களையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஒருவருக்கு ஒருவர் அந்த விதமாக வெகுமதிகளை ஒரு நினைவாக அனுப்புவர். ஆகையால் அந்த கற்கள் அது என்னவாக இருந்தது என்றால், ரோம சபையானது அந்த சிறு வெகுமதிகளை அவர்களுக்கிடையே அனுப்பிக் கொண்டதாக இருந்தது. முற்றிலுமாக சரியாக அது அவ்வாறே சம்பவிக்க வேண்டியதாய் உள்ளது. நான் அங்கே வாடிகை நகரத்தில் நின்று அதை வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்த்தேன். போப்பாண்டவர் 3 கிரீடங்களை அணிந்து கொண்டிருக்கிறார். விக்காரியஸ் பிலி டை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் முற்றிலும் உண்மையாயிருக்கிறது. ஒரு மத சம்பந்தமான கூட்டமே வானத்தின் கீழுள்ள ஒவ்வொரு தேசத்தையும் ஆளுகை செய்கிறது. அதுதான் செய்கிறது. அங்குள்ள அது அவண்ணமாகவே உள்ளது. கத்தோலிக்க ஜனங்களுக்கு எதிராக ஒன்றுமே இல்லை. இல்லை ஐயா, அவர்கள் எவரையும் போல நல்லவர்களாகவே உள்ளனர். ஆனால் அவர்களுடைய மார்க்கமோ இந்த வேதத்தின்படி இல்லாமல் தவறானதாக உள்ளது. இந்த வேதம் சரியானதாக இருந்தால் அவர்கள் தவறாக இருக்கிறார்கள். அவர்கள் கூறுவது என்னவென்றால், வேதம் என்ன கூறினாலும் அது ஒரு பொருட்டல்ல, அதாவது சபை என்ன கூறுகிறதோ அதுதான் முக்கியம் என்கிறார்கள். வேதம் தலைமையான உச்ச அதிகாரத்துடன் பேசுகிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோமே, முற்றிலுமாக அது தேவனுடைய வார்த்தையாக உள்ளது. ஆகவே நீங்கள் இங்கே பாருங்கள், அப்பொழுது அனுப்பப்பட்டிருந்த அந்த கற்கள், இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த கற்களே வெகுமதிகளாக ஒருவருக்கு ஒருவர் அனுப்பினர். அது எதை மாத்திரம் காண்பிக்கப் போகிறது என்றால், வேதம் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஞானமுள்ளவன் இந்த மிருகத்தின் லக்கத்தை கணக்கு பார்க்க கடவன், ஞானமுள்ளவன் இன்னென்னதை செய்ய கடவன், குறிப்பிட்ட வரங்களின் ஆவியை உடையவன் இன்னென்னதை செய்ய கடவன் என்று உரைத்துள்ளது. சபையானது எவ்வளவு குறைவுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்களா? இந்த காலையில் ஒரு வாலிபன் இடத்தில் ஆவிக்குரிய வரங்களை குறித்தும் அந்நிய பாஷைகளில் பேசுவதை குறித்தும் கேட்டார். ஒரு வாலிபர் மிகவும் உண்மையாயிருந்தான். இந்நாட்களில் ஒன்றில் அவர் ஒரு ஊழியக்காரனாய் இருப்பான் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது சபையை குறித்து நான், அங்கே அதிக மாம்ச பிரகாரமானவை இருக்கின்றன, எங்களுக்கோ அது வேண்டாம், ஆனால் எங்களுக்கு உண்மையான காரியமே வேண்டும், நாங்கள் அதையே ஏற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் என்று கூறினேன். நீங்கள் போய் அதை சபையில் போதிக்க முடியாது. நீங்கள் அறிந்த முதல் காரியம், நீங்கள் பெற்றிருப்பதோ ஒருவன் அந்நிய பாஷையில் பேசுவதை பெற்றுள்ளான், ஒருவன் ஒரு சங்கீதம் பாடுகிறான், அப்பொழுது அந்த காரியத்தில் உங்களுக்கு சண்டை உண்டாகிறது. ஆனால் தேவன் ஒரு வரத்தை முதன்மையான நிலையில் அளித்திருக்கும் போது அது தன்னை வெளிப்படுத்தும். அது உண்மை பாருங்கள், அதுதான் தேவனுடைய வரங்கள். அந்த விதமாகத்தான் ஜெயங்கொள்வதற்காக அவர் சபைக்கு அனுப்புகிறார். இப்பொழுது அந்தி கிறிஸ்துவோ ஆதரவாகவும் எதிராகவும் இருப்பது போன்றதான ஒரு காரியத்தை உடையவராக இருக்கிறார். அது அந்த காரியத்தை தாறுமாறாக்கப்பட்ட வழியில் செய்வதை உடையதாக இருக்கிறது. அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் ஒருவருக்கு ஒருவர் வெகுமதிகளை, மாம்ச பிரகாரமான வெகுமதிகளை அனுப்பிக் கொள்கின்றனர். தேவன் ஜெயங்கொள்பவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை அனுப்புகிறார். ரோமாபுரியில் மாம்ச பிரகாரமான வெகுமதிகளையே ஒருவருக்கு ஒருவர் அனுப்பிக் கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவி ஒரு ஆவியாய் உள்ளது என்று நாம் விசுவாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து வருகிற ஒரு அபிஷேகத்தினால் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். கத்தோலிக்க சபையோ பூசை நேரத்தில் வழங்கப்படும் ஒரு பரிசுத்த அப்பமே கிறிஸ்துவின் சரீரமாய் உள்ளது. அதாவது நீங்கள் இந்த கோசரப்பத்தை உட்கொள்ளும் போது அதுவே பரிசுத்த ஆவியாய் உள்ளது. பரிசுத்த ஆவியாய், பரிசுத்த திருப்பலியாய் உள்ளது என்று போதிக்கிறது. புரிகிறதா? அது ஒரு அப்பத்துண்டு என்று நாம் நம்புகிறோம், அது கிறிஸ்துவின் சரீரம் என்று நாம் விசுவாசிப்பதில்லை. நாம் அதை இன்னும் ஒரு சில நிமிடங்களில் எடுக்க ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். அது கிறிஸ்துவின் சரீரத்தை சுட்டிக்காட்டுகிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதுவல்ல, அதாவது அதுவே கத்தோலிக்கத்துக்கும் புராட்டஸ்டன்ட் உபதேசத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசமாய் உள்ளது. புரிகிறதா? கத்தோலிக்க சபையோ சரீரமானது, அப்பமே உண்மையான சரீரமாய் உள்ளது. சபையானது இதை மறுபடுத்தும்படியான வல்லமையை பெற்றுள்ளது என்று கூறுகிறது. ஒரு கத்தோலிக்கன் ஒரு கத்தோலிக்க ஆலயத்தை கடந்து செல்லும் போது தன்னுடைய தலையை தாழ்த்தி சிலுவையை போட்டுக் கொள்வதை நீங்கள் எப்பொழுதாவது பார்த்துள்ளீர்களா? ஏனென்றால் அந்த ஆலயத்தின் உள்ளே அங்கே அந்த சிறு வாசலத்தின் கீழே அந்த சிறு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அங்கே உள்ளே ஒரு சிறு விளக்கு எரிந்து கொண்டிருக்க அங்கே உள்ளே போஷரப்பம் கீழே வைக்கப்பட்டிருக்கும். அதுவே கிறிஸ்துவின் சரீரம் என்கிறார்கள். நீங்கள் அதை உட்கொள்ளும் போது நீங்கள் உங்களுடைய முதல் ராபோஜனம் மற்றும் உங்களுடைய அறிக்கைகள் போன்றவற்றின் பேரில் உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரத்தையே முற்றிலுமாய் புசிக்கிறீர்கள். நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரத்தையே புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார்கள். அது கிறிஸ்துவின் சரீரத்தையே சுட்டி காண்பிக்கிறது என்று நாங்கள் கூறுகிறோம். பாருங்கள், அதாவது அது ஒரு துண்டு அப்பமே இல்லாமல் இந்த உலகில் வேறொன்றுமில்லை. அது அப்பமா இல்லாமல் இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. அது மற்றெந்த வேறெந்த காரியமாக இருந்தாலும் அது அதையே சுட்டிக்காட்டினதாயிருந்தது. சரியாக இந்த ஜனங்கள் கூறுவதைப் போல, நான் ஒரு குளத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட விரும்பவில்லை, நான் நதியில் ஞானஸ்தானம் பண்ணப்பட விரும்புகிறேன் என்கின்றனர். நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படுதலை பொறுத்தவரையில் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? அது ஒரு குளத்தில் இருந்தால் ஏன் பிலிப்பு காந்தேக என்பவள் மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போது ஒரு குளத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தான்? பிலிப்பு மந்திரிக்கு குளத்தில் ஞானஸ்தானம் கொடுத்த போது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை 200 மைல் தூரம் காணப்படாதபடிக்கு அவரை அவ்வளவு தூரத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அவன் ஆவியில் எடுத்துக் கொள்ளப்பட்டான். 200 மைல் தூரம் செல்லும் அளவிற்கு பரலோகத்தில் இருந்து ஒரு ரதத்தை அவனுக்கு அளித்தார். ஆமேன், அற்புதம். இப்பொழுது 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பர்? அவர்கள் எந்த விதமான ஒரு சரீரத்தை பெற்றுக் கொள்வார்கள்? நான் இன்னும் ஒரு நொடியில் அதற்கு திரும்ப வருவேன். அவர்கள் இயேசுவோடு இருப்பார்கள். சரி, 7வது கேள்வி, நாம் தூதர்களை எப்படி நியாயந்தீர்ப்போம்? அது கண்டறியப்பட்டுள்ளது. நாம் எப்படி தூதர்களை நியாயந்தீர்ப்போம்? தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பதனாலேயாம் தூதர்கள் ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். நாம் தூதர்களை நியாயந்தீர்ப்போம் என்று வேதம் கூறியுள்ளது. அது உண்மை. இப்பொழுது 8வது கேள்வி, கொரிந்தியர் 1 நிருபத்தில் தூதர்கள் நிமித்தமாக முக்காடிட வேண்டும் என்று ஏன் கூறப்பட்டுள்ளது? இப்பொழுது யாராவது ஒருவர் எனக்காக 1 கொரிந்தியர் 11 எடுங்கள். நீங்கள் அதை கண்டறியும்படியாய் நாம் அங்கே பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் பவுல் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் கண்டறிகிறோம். நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் அதற்கு வரவுள்ளேன். அப்பொழுது நாம் அதை உடனே வாசித்து நாம் அதற்கு கீழே பதிலை பெற்றுக் கொள்வோம். இங்குள்ள இந்த மற்ற வசனத்தின் பேரில் நான் ஒரு காரியத்தை கூற வேண்டும். அதாவது நாம் அதை பெற்றுக் கொள்ள வேண்டிய விதமாகவே கர்த்தரை நமக்கு தருகிறார் என்று நான் நம்புகிறேன். யாராவது அதை எடுத்திருந்தால் அது 11 அதிகாரத்தில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். ஆம், சரி. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக உண்மையாகவே இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது நான் அதை வாசித்த பிறகு நீங்கள் பாருங்கள், அதன் பேரில் வியாக்கியானிக்கும் வரை உங்களுடைய சிந்தையை எங்கும் சிதறவிடாதீர்கள். உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். இது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறதா இருங்கள். பவுல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்றான். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது எப்படி உள்ளது என்று புரிகிறதா? தேவன், கிறிஸ்து, மனிதன், ஸ்திரீ. இப்பொழுது ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் கிறிஸ்துவை கனவீனப்படுத்துகிறார். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடத்தில் புரிந்து கொண்டு ஸ்திரீக்கு தலைமுடியே அவளுடைய முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிப்போம். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்குமே. அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரிக்கப் போவதாயிருந்தால் அப்பொழுது அதை சிரைத்து போட கடவுள் என்பதையே அது பொருட்படுத்துகிறது. ஸ்திரீயானவள் முக்காலிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமயிலையும் கத்தரித்து போட கடவுள். சபரம் செய்தல் என்பது சிரைத்து போடுதலையே பொருட்படுத்துகிறது. பாருங்கள், தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காலிட்டுக் கொண்டிருக்க கடவுள். இப்பொழுது நீங்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறோம். புரிகிறதா? சரி, வேதாகமத்தின்படி ஒரு பெண்மணி தன்னுடைய தலைமுடியை கத்தரிப்பது தவறாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் இங்கே கவனியுங்கள். மனைவி தன்னுடைய தலைமுடியை கத்தரித்தால் கணவன் அவளை தள்ளிவிடலாம் என்று வேதம் சட்டப்பூர்வமாக கூறவில்லையா என்று பாருங்கள். இது சரியா அல்லது இல்லையா என்று பாருங்கள். ஒரு மனிதன் புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. அதாவது நீண்ட தலைமுடியை உடையவராயிருத்தல். ஸ்திரீயானவளோ புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். நீங்கள் எப்போதாவது அதை குறித்து சிந்தித்தது உண்டா? இப்பொழுது நான் இங்கே நிறுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் உண்மையாகவே இதை நன்கு ஆழமாய் பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள், இப்பொழுது நினைவிருக்கட்டும். குட்டையான தலைமுடியுடைய லட்சக்கணக்கான அழகான கிறிஸ்தவ ஸ்திரீகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களை இப்பொழுதும் அறிவேன். அவர்களில் அநேகர் இந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அதை உங்கள் மீது பழியாக சுமத்தாமல் நீங்கள் அந்த விதமாக போதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்றே நான் கூறுகிறேன். புரிகிறதா? அதுதான் இது. உங்களுடைய பிரசங்கியார் இதை உங்களிடம் ஒருபோதும் கூறவே இல்லை. ஆனால் கூடாரத்தை சுற்றி எந்த ஸ்திரீயாவது அந்த விதமாக இருந்தால் அப்பொழுது அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். பாருங்கள், ஏனென்றால் நாம் அதை குறித்து நிச்சயமாகவே கூறுகிறோம். இப்பொழுது இதை கவனியுங்கள். புருஷனானவன், 7 வசனம், புருஷனானவன். இப்பொழுது இங்கே பேசிக் கொண்டிருக்கிறது யார்? இப்பொழுது ஒரு சமயம் ஒரு பெண்மணி, ஓ, பவுல் ஸ்திரீகளை வெறுக்கும் வயோதிகனாக இருந்தார் என்று கூறினார். இப்பொழுது நாம் அந்த காரியத்தில் இருக்கையில் நாம் இங்கே கலாத்தியர் 1:8 திருப்பி பவுல் இதை குறித்து கலாத்தியர் 1:8 என்ன கூறுகிறான் என்று பார்ப்போமாக. பவுல் இங்கே கலாத்தியர் 1:8 கூறினதை நீங்கள் கண்டறியலாம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்பொழுது என்னை குற்றம் சாட்டாதீர்கள், நீங்கள் அவனை குற்றம் சாட்டுங்கள். பாருங்கள், புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். இப்பொழுது அடுத்த வசனத்தை கவனியுங்கள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவன். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். இப்பொழுது நானோ இதை இப்பொழுது உண்மையாகவே அன்புடனும் இனிமையுடனும் பொருட்படுத்தி கூறுகிறேன். நான் அதை கூறுகிற விதமாகவே நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அமெரிக்காவானது ஒரு சர்வதேச பிரயாணியாக இருக்கின்றபடியால் இதை கூறுகிறேன். உலகத்தில் உள்ள எந்த தேசத்தை காட்டிலும் அமெரிக்கா தன்னுடைய ஸ்திரீகளுக்கு மிக இழிவான தரமடைந்த சில ஒழுங்குமுறை விதிகளையே கொண்டுள்ளது. அமெரிக்கா தங்களுடைய ஸ்திரீகளை செய்ய அனுமதிக்கும் விதத்தோடு ஒப்பிட்டால் பாரிஸும் பிரான்சும் மிக உயரிய வானளாவிய சட்டத்திட்டங்களையே உடையதாக இருக்கக்கூடும். அது ஒரு அவமானமாயிற்று. அமெரிக்காவின் தேவன் ஸ்திரீ என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறீர்களா? என்னால் அதை உங்களுக்கு இந்த வேதாகமத்தின் மூலமாக நிரூபிக்க முடியும். அது உண்மை. கத்தோலிக்க சபையானது தங்களுடைய கனிமரியாளின் உபதேசத்தை உள்ளே கொண்டு வரும்படியாக அது அந்த விதமாக வரவேண்டியதாக உள்ளது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்துள்ளீர்களா? இப்பொழுது ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை என்றால் இல்லை, ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை என்றால், ஆனால் ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டாள். அப்படியானால் நீங்கள் எப்படி ஒரு ஸ்திரீயை தொடர்பு கொள்ள முடியும்? புரிகிறதா? இப்பொழுது அது என்ன செய்தது என்றால், அது பாரிஸில் துவங்கி நவநாகரிக திரைப்பட துறையான ஹாலிவுட்டில் களமிறங்கியுள்ளது. இப்பொழுது பாரிஸ் தங்களுடைய மாதிரிகளையும் தங்களுடைய நாகரிகங்களையும் மற்ற காரியங்களையும் பெற்றுக் கொள்ள ஹாலிவுட்டிற்கு வர வேண்டியதாய் உள்ளது. அது நம்முடைய அமெரிக்க ஸ்திரீகளை இழிவுபடுத்துகிறதாய் உள்ளது. அது என்னவாய் உள்ளது? நம்முடைய தேசமானது ஆண்களை பணியிலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடங்களில் இங்கே ஸ்திரீகளை அமர்த்தியுள்ளபடியால் அவ்வளவு இழிவான நிலைக்கு வந்துவிட்டது. ஏறத்தாழ 90% விபச்சாரிகளாயிருக்கிறார்கள். பணியை விட்டு சென்றுவிட்ட மனிதரை குறித்தே பேசுகிறோம் நிச்சயமாக. அதற்கு காரணம் என்னவெனில், அவர்கள் அங்கே அவர்களுடைய இடங்களில் ஸ்திரீகளை நியமித்து விட்டார்கள். அவர்கள் வீதிகளில் சமாதான அதிகாரிகளாக நியமிக்கும் அளவிற்கு அவர்கள் அவ்வளவு இழிவான நிலையினை அடைந்து விட்டார்கள். அது எந்த ஒரு தேசத்துக்கும் அவமானமாக உள்ளதே. ஆமையா, நீங்கள் அதை குறித்து என்ன செய்ய போகிறீர்கள்? சகோதரன் பிரணாம் அவர்களே, நீர் அதை குறித்து என்ன செய்கிறீர்? நான் அதற்கு மரியாதை அளிக்க வேண்டும். நான் ஒரு அமெரிக்க குடிமகன். பெரிய முதலாளி என்ன செய்யும்படி கூறுகிறாரோ நான் அதை செய்கிறேன். ஒரு குடும்பம் தன்னுடைய மரியாதையை எப்போதாவது இழக்குமேயானால், பிள்ளைகள் பெற்றோருக்கு மரியாதை செலுத்துவதை இழந்துவிட்டால் அந்த குடும்பம் சின்னாபின்னமாகிவிடும். ஒரு சபையானது அதனுடைய வைப்பிற்கு மரியாதை செலுத்துவதை இழந்துவிட்டால் ஏன் அந்த சபையே ஒன்றுமில்லாமல் போய்விடும்? ஒரு தேசமானது எப்போதாவது உச்ச நீதிமன்றத்துக்கும் அதனுடைய தீர்மானத்திற்கும் மரியாதை செலுத்துவதை இழந்துவிட்டால் அந்த தேசம் சின்னாபின்னமாகிவிடும். அது முற்றிலும் உண்மை. நாம் அந்த காரியங்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பெரிய முதலாளிகளாக இருக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் அது துவக்கத்திலேயே சரியாக இருக்கவில்லை. முற்றிலுமாக வேதத்தில் ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தில் தேவன் மனிதனையும் ஸ்திரீயையும் சிருஷ்டித்த போது, மனுஷனையும் ஸ்திரீயையும் உண்டாக்கின போது, தேவன் ஏவாளிடத்தில் உன்னுடைய புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான், உன்னை ஆளுகை செய்வனாய் இருப்பான் என்று கூறினதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? அதை அமெரிக்காவில் பேசி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று பாருங்கள். அதுவல்ல, இது ஸ்திரீ புருஷனை ஆளுகிறாள், அவர்கள் அதை செய்ய வேண்டும். பொது இடங்களிலும் அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. என்னுடைய அறையில் டஜன் கணக்கில் சந்திக்க அங்கே வருகிற ஒழுக்கமான ஸ்திரீகளை குறித்து என்னால் கூற முடியும். எல்லா ஸ்திரீகளுமே எந்த ஒரு நேரத்திலும் வேலை செய்யக்கூடாது என்று நான் கூறவில்லை. அவருடைய கணவன் சுகமாய் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியமாய் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் பணிபுரியத்தான் வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் அதை செய்யக்கூடாது. அப்பொழுது அவர்களுடைய இடமோ வீட்டில் தங்களுடைய சிறிய கோட்டையில் தரித்திருப்பதே ஆகும். அங்கேதான் அவர்கள் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய அமெரிக்க ஸ்திரீகள் போய் விரும்பினவற்றை செய்யும்படியான சாகியம் பெற்றுள்ளனர். எல்லா மிருகங்களிலும் கூட அந்த காரியம் மேற்கொள்ளும் போது அது சம்பவிக்கிறது. அது அதனுடைய முழு வர்க்கத்தையுமே இழிவான நிலைக்கு கொண்டு வருகிறது. ஆப்பிரிக்காவில் ஒரு சிறு பறவை உள்ளது. அது ஒரு குறிப்பிட்ட வகையான பறவையாகும். இப்பொழுது வழக்கமாகவே ஆண் பெண் இரண்டிலுமே பெண் தான் அசிங்கமானதாக இருந்து வருகிறது. ஆண் தான் எப்பொழுதுமே மிகவும் அழகானதாக இருந்து வருகிறது. ஆண்மான், ஆண் காட்டுமான், நெடுவால் பகட்டு வண்ண சேவல், சேவல்கள் எப்பொழுதுமே மிகவும் அழகாய் உள்ளன. ஏனென்றால் பெண் பறவையோ வீட்டில் உள்ள பறவையாகும். அது கூட்டில் அமர்ந்து தன்னுடைய குஞ்சுகளை வளர்க்கிறது. அது பருந்து, பாம்பு, ஓனாய் என்னவெல்லாமோ பாருங்கள், தன்னுடைய குஞ்சுகளை மறைத்துக் கொண்டு பராமரித்து வளர்க்கிறது. ஆனால் அங்கே அந்த வர்க்கத்தில் இல்லை, பாலியலில் உள்ள அந்த ஸ்திரீ இல்லை. பெண் அழகில் பிரபலமாகும் போது அது எப்பொழுதுமே ஒரு இழிவான மாதிரியாகவே உள்ளது. ஆப்பிரிக்காவில் நீங்கள் ஒரு பறவை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு சிறிய பறவை உண்டு. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு கண்டத்தில் உள்ள அந்த பெண் பறவை ஆண் பறவையை காட்டிலும் அழகாய் உள்ளது. அந்த பறவை எப்போதுமே ஒரு விபச்சாரியாக இருந்து வருகிறது. அது சுற்றி திரிந்து ஒரு ஆண் துணையை கண்டறிந்து பின்னர் ஓடிப்போய் முட்டைகளை இட்டு பின்னர் அது மற்றொரு துணையோடு சேர்கிறது. அது தன் துணையை முட்டைகள் மீது அடைக்காக்க வைத்துவிட்டு அது போய் மற்றொரு துணையை தேடுகிறது. அது முற்றிலும் உண்மை. புரிகிறதா? நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? இப்பொழுது இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள நம்முடைய ஸ்திரீகளை நோக்கி பாருங்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கெண்டக்கியிலிருந்து வந்த ஒரு வாலிபர் இங்கே கெண்டக்கியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தொழிற்கூடத்தில் 800 ஸ்திரீகள் பணிபுரிந்து கொண்டிருந்ததாக கூறினான். மேலும் அவன் அவர்களில் 400 பேர் முற்றிலும் தெரு உபச்சாரிகளாய், திருமணமான ஸ்திரீகளாய் பிள்ளைகளோடு இருக்கிறார்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் என்றான். ஒரு நபர் தன்னுடைய மனைவியை அங்கிருந்து அடைத்துச் சென்று ஒரு குழுவினரோடு அவள் வேலை செய்த போது அவளை கொண்டு போட விருந்தான். மற்றொருவனோ ஒரு மனிதனை சுடச் சென்றான். மற்றொருவனோ வெட்டிக்கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் இருந்தான். அவ்வாறு செய்யக்கூடாது, அது சரியல்ல. ஸ்திரீயை அவளுக்கு சொந்தமான சமையல் அறையில் வையுங்கள், அப்பொழுது எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் நீங்கள் அவளை அங்கே பொது இடத்தில் பணிபுரிய வைக்கும் போது அவள் ஒழிந்து போய்விடுகிறாள். அமெரிக்க ஸ்திரீகள் தங்களுடைய மூக்குகளை மேலே உயர்த்தினவாறு அடக்கமின்றி சிரித்து அதனால் ஒன்றுமில்லையே என்று கூறுகிறார்கள். மேலும் நீர் எனக்கு காண்பியும் என்கிறார்கள். நிச்சயமாகவே நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அதை செய்வீர்கள் என்று வேதமோ முன்னுரைத்துள்ளது. எனவே நீங்கள் அதை செய்யத்தான் வேண்டும். இங்கே முன்பெல்லாம் நீண்ட காலத்திற்கு முன் ஒரு மெத்தோடிஸ்ட் சபையில் ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமுடியை வெட்டிக்கொண்டால் அவளை சபை விட்டு புறமாக்கி விட்டிருந்தனர். நிச்சயமாகவே அவர்கள் அதை செய்தார்கள். ஆம், உண்மையாகவே நசரேயர்கள், யாத்திரிக பரிசுத்தர், பெந்தேகோஸ்துக்கள், அவர்கள் எல்லோருமே வழக்கமாக அதை செய்வார்கள். என்ன சம்பவித்தது? ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்களோ பிரசங்க பீடத்திற்கு பின்னே சில பெண்மை தன்மை கொண்டவர்களை பெற்றுள்ளீர்கள். அது முற்றிலும் உண்மையே. சிலர் தங்களுடைய ஆகார சீட்டை குறித்து பயப்படுகிறார்கள். நீங்கள் அவர்களை வெளியேற்றி விடுவீர்களோ என்றும் சபையில் இருந்து அவர்களை ஓடச் செய்வீர்களோ என்றும் பயப்படுகிறார்கள். அவர்கள் உறுதியாக இருப்பதற்கு மிகுந்த தைரியத்தை பெற்றிருக்கவில்லை. அது புண்படுத்தினாலும் அல்லது அது புண்படுத்தவில்லை என்றாலும் தேவனுடைய வார்த்தையின் பேரில் உறுதியாக நிற்க வேண்டும். அது முற்றிலும் சரியே. புருஷரே ஆளுகை செய்வனாய் இருக்கிறார் என்பதை இங்கே கவனியுங்கள். நீங்கள் இல்லத்தை ஆளுகை செய்யலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் இல்லத்தை ஆளுகை செய்வோர் அல்ல. நீங்கள் முற்றிலுமாக, அதாவது இப்பொழுது, நீங்கள் ஒரு அடிமை அல்ல, ஆனால் நீங்கள் ஒரு துணையாயிருக்கிறீர்கள். ஆதாம், அதாவது புருஷன், தன் மனைவியின் மேல் ஆளுகை செய்வனாயிருக்கிறான். அவன் தன்னுடைய மனைவிக்காக மட்டுமே பொறுப்புள்ளவனாயிருக்கிறான். தேவன் புருஷனை அவனுடைய மனைவிக்காக பதில் கூற செய்கிறார். இப்பொழுது தேவன் இப்பொழுது அதை கூறுகிறாரா என்று வாசித்து பாருங்கள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. தேவனோ ஒரு ஸ்திரீ அல்ல, தேவன் ஒரு மனிதனாயிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் கண்ணிமறியால் மற்றும் அவையாவும் பரிந்து பேச இல்லை, பரிந்துரைத்தல். அது போன்ற ஒவ்வொரு காரியத்தையும் உண்டாக்கின போது, கண்ணிமறியால் இடத்தில் ஜெபிப்பதை உருவாக்கின போது, அது எனக்கு என்ன நினைவூட்டுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அது தியானாள் என்ற பெரிய தேவதையை நினைப்பூட்டுகிறது. பவுல் அதை கடிந்து ஒழித்து கட்டினார். அது உண்மை. அவன் காரணம் தேவன் பெண்ணல்லவே என்றான். ஒரு கற்பாறை நிலத்தில் விழுந்தபோது தேவதையே தன்னுடைய சாயலை கீழே வீசி எறிந்தாள் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த காரணத்தினால் பொருந்திலே இருந்த ஸ்திரீகள் அந்த தியானாளை ஆராய்த்தனர். அவர்கள் பிரசங்கிமார்களாக விரும்பினர். அவர்கள், ஏன் நாங்களும் பிரசங்கிக்கலாம் என்று ஆவியானவர் கூறினார் என்றனர். அப்பொழுது அவன், என்ன, தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது? அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது? ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். சபையிலே ஒரு ஸ்திரீ பேசாமல் அமைதியாய் அடக்கமாயிருக்க கடவள். உபதேச மண்டபோ அல்லது அதிகாரம் செலுத்தவோ நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை என்றான். அது சரியே. அப்படித்தான் வேதம் உரைத்துள்ளது. புரிகிறதா? தேவன் அதற்காக நியாய தீர்ப்பு நாளிலே ஒரு கூட்ட பிரசங்கிமார்களை பதில் உரை செய்ய போகிறார். கவனியுங்கள். நீங்களோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அதற்கு கற்பிக்கப்பட்டேன் என்று கூறலாம். இப்பொழுது நீங்கள் நன்கு அறிந்துள்ளீர்களே, அது உண்மை. நீங்களோ அல்லது வேறு யாராவது ஒரு விழுங்கு மருந்தினை எடுத்துக்கொள்ள துவங்கினார், அப்பொழுது யாரோ ஒருவர் அது ரசாயனமான விஷயம் என்று உங்களிடத்தில் கூறியும் நீங்கள் போய் எப்படியோ அதை உட்கொண்டால், அப்பொழுது அதற்கு பிறகு அது உங்களுடைய சொந்த தவறாய் உள்ளது. புரிகிறதா? இப்பொழுது இதற்கு செவி கொடுங்கள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். உங்களில் எவரேனும் அதை வாசிக்கிறீர்களா? கொரிந்தியர் 1:11-10 நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அதிகாரம் ஏன் தூதர்களின் நிமித்தமாக? 1 கொரிந்தியர், காரணம் தூதன் மனிதனாயிருக்கிறான், செய்தியாளனாயிருக்கிறான். பாருங்கள், அது ஆங்கிலத்தில் தூதர்கள் என்ற வார்த்தையின் முதல் எழுத்து சிறிய எழுத்தில் உள்ளது. பரலோக தூதர்களை குறித்து எங்கே குறிப்பிடப்பட்டுள்ளதோ அங்கு அது ஆங்கிலத்தில் அந்த தூதர்கள் என்ற வார்த்தையின் முதல் எழுத்து பெரிய எழுத்தில் உள்ளது. அது எங்கே ஆங்கிலத்தில் தூதர்கள் என்ற வார்த்தையின் முதல் எழுத்து சிறியதாய் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அது தூதர்களான மனிதர்களை குறிப்பதாகும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது. குட்டை தலைமுடியோடு இருப்பது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். அதை குறித்து இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது கவனியுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது. சுவாமமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? அது எதை சார்ந்ததா இருந்தது என்று கூறுவீர்களா? தலைமுடியை. பவுல் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? முடியை, தலைமுடியையே. ஸ்திரீ நீளமான தலைமுடியை வளர்த்திருக்க வேண்டும். இப்பொழுது 14 வசனம், புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்று சுவாமமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? உங்களுக்கு இது புரிகிறதா? ஒரு புருஷன் தலைமுடியை நீளமாய் வளர்க்கிறது, அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது. ஆனால் ஒரு ஸ்திரீ, அது ஒரு ஸ்திரீயின் ஸ்தானமாய் உள்ளது. தேவன் ஒரு மனிதனை ஒரு ஸ்திரீயிலிருந்து வித்தியாசமாக உண்டாக்கினார். பால் வேறுபாடு மற்றும் தோற்றம் இன்னும் ஒவ்வொரு காரியத்திலுமே வித்தியாசமாய் உண்டாக்கினார். அவள் இந்த விதமான ஆடையையும் அணியக்கூடாது. வேதமோ ஒரு ஸ்திரீ தளர்கால் சட்டைகளை அல்லது ஒரு புருஷரின் உடையை தரித்தால் அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பானதாயும் அசுத்தமானதாயும் இடிவான காட்சியாயும் இருக்கும் என்று உரைத்துள்ளது. தேவன் அதற்கான தண்டனையை அவள் பெரும்படி செய்வார். நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கப் போகிறீர்கள்? ஆனால் இது வேதமாய் உள்ளதே. நீங்களோ சுற்றுமுற்று மோடி, ஏன், அது அருமையானது என்று நான் கருதுகிறேன். பாருங்கள், ஸ்திரீகள் தளர்கால் சட்டைகளை அணிவது என்று கூறலாம். ஆனால் தேவன் அவர்களை வித்தியாசமாக உண்டாக்கினார். எனவே அவர்கள் வித்தியாசமாக உடை கொடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். வேதமோ ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனின் உடையை தரிப்பது ஒரு அருவறுப்பாய் உள்ளது என்று உரைத்துள்ளது. அருவறுப்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அது தேவனுடைய பார்வையில் இடிவான ஒரு காரியமாய் உள்ளது என்பதாகும். மகத்தான யெகோவா உங்கள் மீது அசுத்தமாய் இருக்கிற காரியத்தை நோக்கி பார்க்கிறார். வேதம் கூறியுள்ளது. நீங்கள் கூறுகிறதோ இப்பொழுது பெண்மணிகளாகி உங்களில் சிலர் உங்களுடைய வாலிப பருவ பிள்ளைகளான 18, 12, 20 வயதுடையவர்களை அந்த விதமாக அவள் உடை உடுத்திக் கொண்டு சுற்றித் திரிய அவர்களை அனுமதிக்கிறீர்கள். தாய்மார்களாகி நீங்களும் கூட, புரிகிறதா? நீங்கள் அந்த தளர்கார் சட்டைகளை மற்றவைகளை அணிந்து வெளியே வீதிக்கு செல்லும் போது அவர்கள் இப்பொழுதெல்லாம் தயாரித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆடைகளை அணியும் போது அது நீங்கள் இல்லாத ஏதோ ஒன்றாக நீங்கள் காணப்படும்படி செய்கிறது, புரிகிறதா? நீங்கள் இங்கே வெளியே வீதியில் எல்லோரும் பாலியல் கவர்ச்சியாய் உங்களை காணும்படி செல்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு முன்பாக ஒவ்வொரு காரியத்திலும் அவ்வளவு குற்றமற்றவராய் சுத்தமாயிருக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியே வீதிக்கு போய் அந்த விதமாக நீங்கள் உங்களை கவர்ச்சியாக காண்பிக்கும் காரணத்தால் ஒரு மனிதன் உங்களை நோக்கி பார்த்தால் அப்பொழுது நீங்கள் குற்றவாளியாயிருக்கிறீர்கள். அந்த விதமாக உங்களை நோக்கி பார்த்த ஒவ்வொரு மனிதனோடும் விபச்சாரம் செய்ததற்காக நியாய தீர்ப்பு நாளிலே பதில் கூறப் போகிறீர்கள். அப்படித்தான் வேதம் உரைத்துள்ளது. வேதமோ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று உரைத்துள்ளது. எனவே நீங்கள் குற்றவாளியாயிருக்கிறீர்கள். நீங்களோ நியாய தீர்ப்பில் வந்து, கர்த்தாவே, நீர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறீர், நான் ஒருபோதும் விபச்சாரம் செய்யவே இல்லை, நான் என்னுடைய கணவனுக்கு உண்மையாக வாழ்ந்து வந்தேன் என்று கூறலாம். ஆனால் இங்கு ஒரு மனிதன் இருப்பார், இங்கே மற்றொருவர் இருப்பார், இங்கே மற்றொருவர் இருப்பார், மற்றொருவர், மற்றொருவர், 15, 20, 30, அங்கே 40 பேர் நின்று விபச்சார குற்றத்தை கூறுவர். ஏன்? யாரோ ஒரு மனிதன் உங்களை நோக்கி பார்த்தார். ஆயினும் எனக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது என்று கூறலாம். நீங்கள் ஏன் உங்களை அந்த விதமாக காண்பிக்கிறீர்கள்? தேவன் அந்த விதமான ஆடைகளை நீங்கள் உடுத்தக் கூடாது என்று உங்களிடம் கூறின போது அதை செய்வது அருவறுப்பானதாக இருந்தது. யார் சூசியை நேசிப்பது என்ற நிகழ்ச்சியை காணப்போகிறீர்களா? அல்லது அது என்ன, யார் சூசியை நேசிப்பது என்ற நிகழ்ச்சியில் நடிக்கும் பெண்ணுடைய கணவனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை நீங்கள் கண்டறிந்தீர்களா? நீங்கள் எல்லோருமே அதை இங்கே செய்தித்தாளில் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் வாமிங்கில் உள்ள காஸ்பர் என்ற இடத்தில் இருந்த போது அது வெளியானது. அவனுடைய பெயர் என்ன? அந்த நபர், அந்த நாம் சூசியை நேசிக்கிறோம் இல்லை, என்ன அது என்னவா இருந்தது? ஓ, நீங்கள் எல்லோருமே புதன்கிழமை இரவு வீட்டிலேயே தரித்திருந்து அதை பார்த்துவிட்டு ஜபக்கூட்டத்துக்கு வர தவறிவிடுகின்றீர்கள். அது இப்பொழுது என்னவாய் உள்ளது? நாம் எதையோ நேசிக்கிறோம் என்ற நிகழ்ச்சி, அதனுடைய பெயர் என்ன? நான் லூசியை நேசிக்கிறேன். அவனுடைய கணவன் நவேடா என்ற இடத்தில் உள்ள ரெனோவில் 4 வருடங்களாக ஒரு கருப்பு நிற பெண்ணோடு வாழ்ந்ததாக தெரிய வந்துவிட்டது. சுவிசேஷத்தை போய் கேட்பதற்கு பதிலாக அந்த விதமாக வீட்டிலேயே தரித்திருந்து தொலைக்காட்சியை பார்க்கிறீர்கள். அந்த ஸ்திரியோ அதை அறிக்கை செய்தாள். ஓ இரக்கம், கிறிஸ்துவுக்கு புறம்பே யாதொரு சுத்தமும் கிடையாது. சகோதரரே, உங்களுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களோ ஓ என்னே, சில வர்க்கங்களை பாருங்கள் என்று கூறலாம். நாம் சில மிக மோசமான அழுகிய பொருட்களை உண்டு வாழும் அழகான பருந்துகளையும் பெற்றுள்ளோம். நீங்கள் ஒரு பறவையை அதனுடைய சிறகுகளை கொண்டு நிதானித்து விட முடியாது, பாருங்கள். ஆகையால் அதை அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓ என்ன, இப்பொழுது கவனியுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அதுதான் அந்த 14வது வசனம். அவனுக்கு கரவீனமாய் இருக்கிறது என்றும் சுவாமமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? அது ஒரு ஸ்திரீயை சார்ந்ததா இருக்கிறது. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் இப்பொழுது அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? கத்தோலிக்க ஜனங்களாகிய நீங்கள் சபையில் அணிந்து கொள்ளுகிற ஒரு தொப்பியையா? உண்மையில் அது இல்லையே. ஒரு கைக்குட்டையினால் உங்களுடைய தலையின் உச்சியை சற்று மூடிக்கொள்வதையா? அவன் உங்களுடைய தலைமுடியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொண்டால் அவள் தன்னுடைய மகிமையை துண்டித்துக் கொள்கிறாளே. அவள் ஜெபிக்க பிடத்தண்டை செல்ல அனுமதிக்கப்படவில்லை. பாருங்கள், இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு ஸ்திரீ ஜெபம் பண்ண போகும்போது தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒரு வழக்கமான காரியமா இருக்கிறது அல்லவா? இங்கே அவள் தன்னுடைய தலைமுடியை கத்தரித்துக் கொண்டாள். அப்பொழுது அவள் சிறைத்து போட கடவுள் என்று கூறுகிறது. அவள் சிறைத்து போடப்படுவதா இருந்தால் அப்பொழுது அது ஒரு அவமானமாய் உள்ளது. அதை செய்வது ஒரு ஸ்திரீக்கு ஒரு வெட்கக்கேடாகும். ஆகையால் அவள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது நான் பவுலினுடைய நிருபத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோருமே, அதாவது அது உங்களை பொறுத்தது, பாருங்கள். ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுவாமியே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு ஒரு தொப்பி கொடுக்கப்படும் என்று அது கூறியுள்ளதா? கத்தோலிக்க ஜனங்களாகிய நீங்கள் அல்லது புராட்டஸ்டன்ட்களாகிய நீங்கள் சபைக்கு சென்று ஒரு தொப்பியை அணிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். மேலும் நான் சபைக்கு செல்கிறபடியால் ஒரு தொப்பியை அணிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இல்லை, நீங்கள் உங்களுடைய தலைமுடியை வளரவிட வேண்டும். அதுதான் வித்தியாசமே, புரிகிறதா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடியினால் மூடப்படாமல் அவள் சபைக்கு வந்து பீடத்தண்டைக்கு ஜிபிக்கு செல்வது ஒரு அவமானமாகும். ஆகியிலும் ஒருவன் அந்த வார்த்தையை வாக்குவாதம் என்று உச்சரிக்க கூடாது என்று நான் நினைக்கவில்லை. வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் வாக்குவாதம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். இப்பொழுது நீங்கள் அதை குறித்து வாதிட விரும்பினால் நீங்கள் அதனோடு வாதிடுங்கள். சரி, நீங்கள் அதை குறித்து வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்றால் ஓ, அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. அவர்கள் வாக்குவாதம் செய்யட்டும், ஏன், அதனால் ஒன்றுமில்லை என்று நான் கருதுகிறேன். அது தலைமுடி என்ன என்பதாய் இருக்கவில்லை. எப்படியோ அது இருதயம் என்னவாய் உள்ளது என்பதாய் உள்ளது. அது உண்மையே, இருதயம் சரியா இருக்குமானால் தலைமுடி சரியா இருக்கும். நீங்கள் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் செய்யுங்கள். பவுலோ, எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறியக்கடவன் என்றான். மேலும் நீங்கள் காயினின் பக்கம் சார்ந்தவராக இருக்க விரும்பினால் போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றான். ஆனால் இதைத்தான் பவுல் கூறிக்கொண்டிருந்தான். ஓ, நான் சிரிக்க வேண்டும் என்பதற்காக கூறவில்லை. ஏனென்றால் இது ஒரு சிரிப்பதற்கான காரியம் அல்ல. ஆனால் நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காரியங்களை செய்யும்படிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற வழியை காண்பதே ஒரு அவமானமாய் உள்ளது. கவனியுங்கள், என்னுடைய அருமை சகோதரிகளே, உங்களைத்தான் நான் உங்களுடைய மிகச்சிறந்த முறையில், உங்களுடைய சிறந்த முறையில் உங்களை காண விரும்புகிறேன். அந்த விதமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய கணவன் வரும்போது அவர் உங்களுடைய இனிய இருதயமாய் இருந்து வருகிறது போல, நீங்களும் உங்களால் முடிந்த அளவு ஒவ்வொரு காரியத்திலும் இனிமையாயும் புது மலர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் அவரை அந்த நாளிலே பீடத்தண்டையிலே உங்களுடைய கணவராய் இருக்கும்படி முத்தப்பட்டது போன்றே ஒரு இனிமையான முத்தத்தோடு நீங்கள் அவரை இப்பொழுது வாசலண்டை சந்திக்க வேண்டும். அது உண்மை. மிகச் சிறந்த முறையில் காணப்படுவதற்காக, மிகச் சிறந்த முறையில் இருப்பதற்காக நான் உங்களை குற்றப்படுத்துகிறதில்லை. நீங்கள் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் விரும்புவதை தேவன் அறிவார். இங்கே அண்மையில் நான் ஜாக் ஷூலரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். ஜாக் ஷூலரை பற்றி யாரேனும் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மெத்தோடிஸ்ட்கள் பெற்றுள்ள மிகவும் புகழ்வாய்ந்த பிரசங்கியார். அவர் ஒரு ஸ்திரீ அவரிடத்தில் வந்து கூறினதை கூறினார். அதாவது, தலைமுடி முழுவதும் அழுக்காயும் மேலும் சவுமிட்டாயும் வென்று கொண்டே பாதியளவே ஆடை அணிந்தவளாய் வந்து, உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய கணவர் என்னோடு இனி ஒருபோதும் சகிப்புத்தன்மையோடு இருக்க விரும்பவில்லை என்று கூறினாளாம். அதற்கு அவரோ, நான் அவரை குற்றப்படுத்த மாட்டேன் என்றாராம். அது உண்மை. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் சரியான விதமாக இருக்க வேண்டும். உங்களுடைய புத்துணர்ச்சியையும் அழகையும் நவநாகரிக திரைப்பட துறையான ஹாலிவுட்டிலிருந்து எடுத்துக் கொள்ளாமல், தேவனுக்கு முன்பாக வேதாகமத்தில் இருந்ததை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண்மணியாயிருங்கள். ஒரு பெண்மணியைப் போல நடந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்மணியைப் போல உடைவெடுத்துக் கொள்ளுங்கள். சுத்தமாயிருங்கள். ஒரு பெண்மணியைப் போலவே நடந்து கொள்ளுங்கள். தன்னுடைய மனைவி அந்த விதமான அற்பமான காரியங்களை அணிந்து மனிதருக்கு முன்பாக வெளியே செல்ல அனுமதிக்கும் எந்த மனிதனும் அந்த பழைய காரியங்களை, அதுபோன்ற காரியங்களை அணிந்து கொண்டு வெளியே வந்து புல்வெட்ட முற்றத்திற்கு சென்றாலும், திருவாளரே, சகோதரனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் இடிவாக கூற வேண்டும் என்று கருதி கூறவில்லை. அது என்னுடைய இருதயத்தில் உள்ளது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் என்னுடைய மனைவி அதை செய்ய நான் அனுமதிக்கும் முன்பே நான் பெரும் மாற்றத்தை உடையவனாய் இருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், என்னால் முடிந்த அளவு நான் அந்த குன்றின் மேல் முதலாளியாய் இருக்க போகிறேன். என்னால் இருக்க முடியாமல் போகும்போது நான் அங்கிருந்து வெளியேறிவிடப் போகிறேன். அது உண்மை. ஓ சகோதரனே, ஸ்திரீ அதை செய்வது ஒரு வெட்கக்கேடாயும் ஒரு அவமானமாயும் உள்ளது. சகோதரியை நான் இழிவுபடுத்தி கூறவில்லை. நான் உங்களுக்கு அவமதிப்பை உண்டாக்கிக் கொண்டிருக்கவில்லை. இங்கே வருகிற ஜனங்களில் எங்களுடைய சபையில் இங்கே அப்படிப்பட்ட அங்கத்தினர்கள் இல்லை என்றே நான் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இதுவோ ஒரு தேவனுடைய வீடாய் உள்ளது. எனவே அந்த காரியங்களை ஜனங்கள் அணிந்து கொள்ளக் கூடாது என்றே முற்றிலுமாய் நாம் கூறுகிறோம். நீங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே அதற்காக பதில் கூறப் போகிறீர்கள். இப்பொழுது இங்கே கவனியுங்கள், உங்களுடைய தலைமுடியை வளரவிடுங்கள். பாருங்கள், ஒரு பெண்மணியாயிருங்கள். இப்பொழுது உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாகிராமல் தீமைக்கு ஏதுவாயிருக்கிறது. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதுவோ இப்பொழுது ராபோஜன பந்தியாட்டைக்கு செல்கிறது. இப்பொழுது அதற்கு செவிகொடுங்கள். அந்த காரணத்தினால் தான் தூதர்கள் இப்பொழுது, சகோதரன் பாமர், நான் இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அதே காரியத்தையே நீர் அங்கே பிரசங்கிக்கிறீர் என்று இந்த ஒலிநாடாவில் நான் உங்களுக்கு கூறவில்லையா? ஆனால் நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பிரசங்கியா இருக்கிறபடியால் சகோதரனே, அது சத்தியம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். சரி, ஆகையால் இங்கே தூதர்கள் என்று உள்ளது மனிதனை குறிக்கிறது. நீங்கள் அதை கவனிப்பீர்களேயானால், சகோதரன் பாமர் அவர்களே, அது ஆங்கிலத்தில் சிறிய எழுத்துக்களில் தூதர்கள் என்று உள்ளது. வேதம் தொடர்ந்து கூறும் போது அவன் புருஷனையும் ஸ்திரீயையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். பாருங்கள், அதுதான் பொருளாய் உள்ளது. அந்த விதமாகவே ஜனங்கள் வேதாகமத்தில் மிகவும் குழப்பமடைந்து அவர்கள் நல்லது, தேவன் இங்கே ஒரு காரியத்தை கூறுகிறார் ஒன்று என்கிறார்கள். இல்லை, நீங்கள் பாடப்பொருளை விட்டு அகன்று செல்கிறீர்கள். அதே பாடப்பொருளின் பேரில் தரித்திருங்கள். அவ்வளவுதான், அவன் புருஷனையும் ஸ்திரீயையும் குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறான். நான் முடிப்பதற்கு முன்பு இப்பொழுது நான் இன்னும் ஒரு காரியத்தை தொடர விரும்புகிறேன். அதற்கு எனக்கு ஏறக்குறைய 2 நிமிடங்கள் தான் தேவைப்படும். 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பர்? அவர்கள் எந்த விதமான ஒரு சரீரத்தை உடையவராய் இருப்பர்? அது மிக இனிமையான கேள்வி என்று நான் கருதுகிறேன். நான் அதை விரும்புகிறேன். இப்பொழுது நாம் அதற்குள்ளாக நேராக நோக்கி பார்ப்போமாக. ஆதியிலே தேவன். நாம் அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய எபிரேய போதனைக்கு திரும்பிச் செல்வோம். தேவன் இந்த மகத்தான 7 நிறங்களை கொண்ட பெரிய ஊற்றாயிருந்தார். எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? புரிகிறதா? தேவன் 7 ஆவிகளை உடையவராய் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? முற்றிலுமாக. 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டியானவருக்கு 7 கண்கள் இருந்தன. இப்பொழுது அவை யாவும் ஒன்றாக சேர்கின்றன. புரிகிறதா? இப்பொழுது அது தேவனாயிருந்தது. இப்பொழுதோ அவர் லோகாஸ் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற போது, அது இந்த ஒரு பெரிய ஊற்றிலிருந்து வந்த தேவன் ஒரு சரீரத்துக்குள், ஒரு மனித ரூபத்துக்குள் வந்தார். அது லோகாஸ் ஆனது. நாம் அதை ஆவிக்குரிய சரீரம் என்றே அழைக்கிறோம். இப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய சரீரத்தை எடுத்து நீங்கள் அதை நோக்கி பார்க்கும் போது அது ஒரு மனிதனாய் இருக்கிறது. இப்பொழுது அதாவது நாம் இப்பொழுது நாம் அங்குதான் ஆதியில் இருந்தோம். இப்பொழுது நீங்கள் இப்பொழுது இதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் அந்த விதமாகத்தான் ஆதியில் அங்கே இருந்தீர்கள். மனிதன் உண்டாக்கப்பட்ட போது, தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் உண்டாக்கின போது, அவர் அவனை ஒரு ஆவிக்குரிய சரீரமாக உண்டாக்கினார். அவர் அவனை மாம்ச சரீரத்தில் அதில் மாத்திரம் வைத்தார். தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் அவருக்கு ஒப்பான சாயலில் உண்டாக்கின போது அவர்கள், அதாவது ஆதியாகமம் 1:28 அது உள்ளது என்று நான் நினைக்கிறேன். நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை. தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அது உண்மை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அதன் பின்னரோ தேவன் மனிதனை சற்று கீழான ஒரு மிருக ஜீவியத்தில் அவனை வைத்தார். அதுவே இந்த சரீரமாய் உள்ளது. அவன் நிலத்தை பண்படுத்தும்படியாய், அதை தொட்டு பார்க்கும்படியாய் மிருகங்களை போலாக்கினார். ஆவிக்குரிய சரீரமோ தொட்டு பார்க்கிறதில்லை, அது பார்க்கிறதில்லை, ருசிக்கிறதில்லை, முகர்கிறதில்லை, கேட்கிறதில்லை. ஆனால் நாம் இந்த புலன்களை உடையவர்களாயிருக்கிறோம். ஆகையால் மனிதன் தொட்டு பார்க்கும்படியாக உணரும்படியாக அங்கே வைத்தார். அவன் ஏதேன் தோட்டத்தினூடாக நடந்து சென்ற போது முதலில் ஒரு ஆவிக்குரிய சரத்தில் இருந்தபடியால் இங்கே பரிசுத்த ஆவியை போலிருந்து இங்கே நடந்து கொண்டிருந்தான். அந்த சரீரம் மிருக ஜீவனை வழிநடத்தினது, அது ஒவ்வொரு காரியத்தையும் கட்டுப்படுத்தினது. ஆனால் அதனால் நிலத்தை பண்படுத்த முடியவில்லை. பாருங்கள், ஆகையால் அவன் நிலத்தை பண்படுத்தும்படியாய் தேவரமனை மாம்ச சரீரத்தில் வைத்தார். அவன் நிலத்தை பண்படுத்தும்படிக்கும் திராட்சை தோட்டங்களை பண்படுத்தும்படிக்கும் அவனுக்கு அவனுடைய ஐம்புலன்களை கொடுத்தார். அதன் பின்பு மனிதன் தனிமையாக இன்னமும் காணப்பட்டான். ஓ, இது ஒரு அழகான காட்சியாய் உள்ளது. பாருங்கள், அவன் முதலில் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் இரண்டு பேராய் சேர்ந்து சிருஷ்டிக்கப்பட்டான். அவன் மனிதன் ஆணும் பெண்ணுமாகவே உண்டாக்கப்பட்டிருந்தான். அவன் அவ்வாறு இருந்தான் என்று வேதம் உரைத்துள்ளது. தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், அவர் அவ்வாறே அவனை சிருஷ்டித்தார். இப்பொழுது கவனியுங்கள், மனிதன் ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட போது மாம்ச சரீரத்தில் வைக்கப்பட்டான். அப்பொழுது அவன் அங்கே அவ்வாறு சேர்ந்திருக்கவில்லை. அவனுடைய ஒரு பாகம் இன்னமும் ஒரு ஆவிக்குரிய சரீரமாகவே இருந்தது. ஆகையால் அது சரியாக காணப்படவில்லை. காளை பசு என்று ஆணும் பெண்ணுமாக அங்கே சென்றன. அங்கே குதிரை அவ்வாறு சென்றது, அங்கே காளை சென்றது, ஒவ்வொன்றும் ஜோடு ஜோடாக சென்றன. ஆனால் ஆதாம், அதாவது அவன், பாருங்கள், அங்கே ஒரு காரியம் குறைவாயிருந்தது. அந்த மிகுந்த ஏக்கமோ அவனுக்காக ஒரு துணை காத்துக் கொண்டிருந்தது என்பதையே காண்பித்தது. உங்களுக்கு அது புரிகிறதா? நாம் பெற்றுள்ள சிந்தனைகள் இங்கே மறிக்க வேண்டியதாய் உள்ளன. அதாவது நாம் தொல்லைக்குள்ளாக்கப்பட்டு குழப்பமடைந்திருக்கிறோம். நாம் மரணமில்லாத ஒரு ஜீவனுக்காக இயங்குகிறோம். அது நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையே காண்பிக்கிறது. புரிகிறதா? ஆதாம் தனிமையாயிருந்தான். தேவன் அவர்கள் வேறு பிரிக்கப்பட முடியாது என்பதை காண்பிப்பதற்கு இப்பொழுது இன்னும் ஒரு வினாடியில் நான் இந்த அதே காரியத்திற்கு திரும்பி வரப்போகிறேன். பாருங்கள், அவர் போய் மண்ணை எடுத்து ஒருபோதும் ஏவாளை உண்டு பண்ணவில்லை. ஆனால் அவர் மூல மண்ணிலிருந்து, ஆதாமிலிருந்து எடுத்து உண்டு பண்ணினார். அவர் ஆதாமினுடைய பக்கவாட்டிலிருந்து ஒரு விலா இலம்பை எடுத்து அவனுக்கு ஒரு துணையை உண்டு பண்ணினார். அதுவே ஏவாளாய் இருந்தது. அவள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டு மனிதனின் ஒரு பாகமாயிருந்தாள். அவள் சிருஷ்டிப்பில் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் ஆதியில் அவனுடைய பாகமாயிருந்தாள். அவள் இந்த சிருஷ்டிப்பில் இங்கே அவனுடைய பாகமாயிருந்தாள். அவளை மற்றொரு சிருஷ்டிப்பில் பிரிக்க முடியாது. அவள் அதே சிருஷ்டிப்பில் சிருஷ்டிக்கப்பட வேண்டியவளாயிருந்தாள். சரியாக அந்த விதமாகவே கிறிஸ்துவும் தேவனும் ஒரே நபராக இருக்க வேண்டியதாயிருந்தது. அது வித்தியாசமான எந்த காரியமாய் இருக்க முடியாது. அவர் ஒரு நல்ல மனிதராக அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருந்தால் அவர் ஒரு மீட்பராய் இருந்திருக்க முடியாது. அவர் நாமே சிருஷ்டிகராய் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆனால் அவர் இன்னமும் ஒரு ஆவிக்குரிய சரத்தில் இப்பொழுதும் இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அந்த விதமாகவே அவர் அப்பொழுதும் இருந்தார். இப்பொழுது ஒரு மனிதன் இங்கே கீழே இறங்கி வந்தார். அவர் அற்புதமானவராயிருந்தார். தேவன் அதை நேசித்தார். அவரோ, அது அழகாய் உள்ளது. அவர்கள் பூமியின் மேல் இருக்கட்டும், அங்கே என்றென்றுமாய் ஜீவிக்கட்டும், அவ்வளவுதான். ஏனென்றால் நித்தியத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கட்டும், அது அப்படியே வளரட்டும். ஒவ்வொரு தாவரமும் அதை போன்றே ஒவ்வொன்றையும் பிறப்பிக்கட்டும். மனிதன் வாழட்டும், மிருகங்களும் மற்றுமுள்ள ஒவ்வொன்றும் என்றுமாய் வாழட்டும், அவ்வளவுதான் என்றார். புரிகிறதா? அதன் பின்னர் பாவம் பிரவேசித்தது. நான் இந்த விவரத்தை கூற விரும்புகிறேன். அநேக ஜனங்கள் இந்த ஒரு வேத வாக்கியத்தின் பேரில் அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான தவறை செய்கிறார்கள். அது 23 உள்ளது. அவர்கள் அதை இந்த விதமாக, நான் மரண நிழலின் இருளான பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்று வாசிக்கிறார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. வேதமோ அதை இருளின் நிழலான பள்ளத்தாக்கு, மரண நிழல்களின் இருளான பள்ளத்தாக்கு என்று கூறவில்லை. அதுவோ நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்றே கூறுகிறது. இப்பொழுது ஒரு நிழல் இருப்பதற்கு முன்பு அந்த நிழலை உண்டு பண்ண வெளிச்சம் இருக்க வேண்டும். பாருங்கள், தாவீது ஒரு தீர்க்கதரிசியாய் அபிஷேகத்தின் கீழிருந்தபடியால் அவன் ஒரு தவறும் செய்யவில்லை. அவன் அப்படியே சத்தியத்தையே கூறினான். நான் இருளின் பள்ளத்தாக்கினூடாக நடந்தாலும் என்றல்ல, ஆனால் மரண நிழலின் பள்ளத்தாக்கினூடாக என்றான். அப்படியானால் நீங்கள் ஒரு நிழலை உண்டு பண்ண ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வெளிச்சத்தை உடையவராயிருக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் அது இங்கே உள்ளது. நாம் இயற்கையாகவும் இயற்கைக்கு மேம்பட்டுள்ளமாயிருக்கிறோம். இந்த சரீரமோ ஒரு சிறியினால் பிறப்பிக்கப்பட்டு வேறதனூடாகவும் அல்ல, மரணத்துக்கு கீழ்பட்டிருக்கிறது. தேவனால் அல்ல, நீங்கள் ஆதாம் ஏவாளிலிருந்து வந்த ஒரு இனப்பெருக்கமாயிருக்கிறீர்கள். கருப்பாயிருந்தாலும் வெள்ளையாயிருந்தாலும் அல்லது நீங்கள் என்னவாயிருந்தாலும், நீங்கள் ஆதாம் ஏவாளின் கர்ப்பத்திலிருந்து வந்த ஒரு உற்பத்தியாயிருக்கிறீர்கள். அதுவே பாவத்தில் பிறந்த அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசினவர்களாய் உலகத்திற்கு வந்த உங்களுடைய சரீரங்களை உண்டாக்குகிறது. நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தின் துவக்கத்திலேயே எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தும் கூட ஆக்கிரைக்குள்ளாக்கப்பட்டு குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது காரணம் சுவாபத்தினால் உங்களிடத்தில் வந்துள்ள ஆவியினால், பாலியல் உடல் உறவிலிருந்து தோன்றின சுவாபத்தினால், புருஷனாலும் ஸ்திரீனாலும் உண்டான வாஞ்சையினால் ஒரு பூமிக்குரிய குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தையை தனியே விட்டுவிட்டு சரியானதை அவனுக்கு போதிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவன் தவறாக சென்று விடுவான். அவனுக்கு சரியானதையும் தவறானதையும் போதிக்கவில்லை என்றாலும் அவன் தவறானதையே தெரிந்து கொள்வான். காரணம் அது அப்படிப்பட்டதை செய்யும்படியான அவனுடைய சுவாபமாய் உள்ளது. அந்த அளவு கூட உயரமாயிராத ஒரு சிறு குழந்தையானது மிகுந்த எரிச்சல் கொள்வதை கவனித்து பாருங்கள். அது அப்படியே தன்னுடைய கரங்களை முறுக்கிக் கொண்டு முகம் சிவந்து போய் தன்னுடைய மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு கத்துகிறது. நிச்சயமாகவே அது என்ன, அது அவனுடைய சுவாபமாய் உள்ளது. அவனதை தன்னுடைய அப்பாவால தன்னுடைய அம்மா யாரோ ஒருவரிடத்திலிருந்தே பெற்றுள்ளார். அவள் ஒரு ரம்ப ஒலியைப் போல சண்டையிடும்படி அதிக கோபமுடையவளாய் இருந்திருப்பாள். அல்லது அவனுடைய தந்தை அவ்வாறு இருந்திருப்பான். அவர்கள் அவ்வாறு இருக்கவில்லை என்றால் அவனுடைய தாத்தாவோ அல்லது பாட்டியோ அவ்வாறு இருந்திருப்பார்கள். பாருங்கள், அது கர்ப்பப்பிறப்பாய் உள்ளது. ஆகையால் அதுவே இதை உண்டாக்குகிறது. நீங்களோ உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் சுவாபத்தினால் உண்டானீர்கள். உங்களுடைய முழு உடலமைப்பே கருமையாய் மாசுபடிந்ததாய் ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டு சபிக்கப்பட்டு நரகத்திற்கு போகிறதாய் இருக்கிறது. அது உண்மையே. ஆனால் நீங்கள் மீண்டும் பிறக்கும் போது அப்பொழுது தேவனுடைய வெளிச்சமானது அந்த ஆத்மாவிற்குள் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அதன் பின்பு அது இருளான பள்ளத்தாக்காய் ஒருபோதும் இருப்பதில்லை. ஆனால் அது அதற்குள் ஒரு நிழலை கொண்ட ஒரு பள்ளத்தாக்காய் உள்ளது. நீங்கள் இங்கே மாம்சத்தினால் திரையிடப்பட்டிருக்கலாம். நம்முடைய முகத்தின் மேல் சில காரியங்களால் திரையிடப்பட்டிருக்கலாம். ஆனால் அங்கே போதுமான வெளிச்சம் உள்ளது. என்றோ ஒரு நாள் அந்த வெளிச்சமும் இருளும் பிரிய வேண்டும். வெளிச்சம் பிரகாசிக்கையில் இருளானது விலகி ஓடுகிறது. நாம் கிறிஸ்துவோடு அந்த சரீரத்தில் இருக்கும்படி செல்லும் போது அந்தகாரமும் மரணமும் மறைந்துவிட நாமோ அந்த பரிபூர்ண வெளிச்சத்துக்குள்ளாக பிரகாசிக்கிறோம். தேவனுக்கே மகிமை. நாம் அங்கு இருக்கும் போது ஒருபோதும் சுகவீனமே இருக்காது. அதனோடு எந்த இருளும் ஒருபோதும் கலக்கப்படாது. இப்பொழுதோ நாம் சுகவீனத்தையும் சந்தோஷத்தையும் உடையவர்களாயிருக்கிறோம். ஆரோக்கியத்தையும் வேலனையும் உடையவர்களாயிருக்கிறோம். நாம் அடுத்தடுத்து வரும் இன்ப துன்பங்களையும் ஏற்ற தாழ்வுகளையும் சந்தோஷத்தையும் துக்கம் போன்றவற்றையும் உடையவர்களாயிருக்கிறோம். இது வெறுமன ஒரு நிழலாய் உள்ளது. அங்கே வெளிச்சம் உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படியான போதுமான வெளிச்சத்தை நாம் பெற்றுள்ளோம். நாம் இன்னமும் மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம். ஆனால் என்றோ ஒரு நாள் விடியப் போகிறது. அப்பொழுது மரணதூதன் படுக்கையின் கால்மாட்டில் அமர்ந்திருக்க அப்பொழுது மருத்துவரோ எல்லாம் முடிந்துவிட்டது என்று கூறும்போது, இயற்கைக்கு மேம்பட்டது வரும்போது, இந்த இயற்கையானது விலகிச் செல்ல, ஒளியானது ஒளியண்டை பிரகாசிக்க, இருளோ இருளுக்கே திரும்பிச் செல்லுகிறது. அப்பொழுது இந்த அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளுகிறது. அப்பொழுது இந்த அழிவு அழியாமையை தரித்துக் கொள்கிறது. அதாவது இந்த அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும் போது நாம் ஒரு காலத்தின் சிருஷ்டியிலிருந்து ஒரு நித்திய சிருஷ்டியாக மாறுகிறோம். நீங்கள் முற்றிலும் அந்தகாரத்தைக் கொண்டு அங்கே வெளியே செல்ல முடியாது. நீங்கள் அந்தகாரத்தில் ஒளியை பெற்றிருக்க வேண்டும். அங்குதான் காரியமே உள்ளது. அந்த விதமான சரீரத்தையே நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். நாம் என்ன செய்கிறோம்? என்னுடைய அருமையான பரிசுத்த சகோதரனே, என்னுடைய அருமையான பரிசுத்த சகோதரியே, உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் உங்களை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்த போது, இல்லை மனிதனை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்த போது, மனுஷனுடைய மகிமைக்காக மனுஷனுடைய சாயலில் ஸ்திரியை சிருஷ்டித்தார். அவர் உங்களை ஒரு ஆவிக்குரிய சரத்தில் உண்டு பண்ணினார். அப்படியே தம்மை போலவே அவர் உண்டாக்குவோமாக என்று அவர் உண்டு பண்ணியிருந்த சிருஷ்டிகளிடத்தில், அதாவது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, ஒரு ஆவிக்குரிய சரீரமாக உண்டாக்குவோமாக என்றார். அதே சமயத்தில் தேவன் ஒருபோதும் அப்பொழுது மாம்சமாகாமல் இருந்தார். அவர் ஒரு ஆவிக்குரிய சரத்தில் இருந்தார். மோசே அவரை கண்டான். மோசே, கத்தாவே, நான் உம்மை காணட்டும் என்று கதறினான். அப்பொழுது அவரோ, போய் அந்த கண்மலையின் வெடிப்பில் மறைந்து கொள் என்றார். மோசே போய் அந்த வெடிப்பில் நின்றான். அப்பொழுது தேவன் கடந்து சென்ற போது மின்னலும் இடிமுழக்கமும், தேவன் கடந்து சென்ற போது அவர் இதை போன்று தன்னுடைய முதுகை திருப்பி இருந்தார். அப்பொழுது மோசே, அது ஒரு மனிதனின் பின்பக்கமாக இருந்தது என்றான். அல்லேலூயா. அது யாராயிருந்தது? அது இறங்கி வந்த மெல்கிசேதேக்காய், சாலேமின் ராஜாவாய், தகப்பனும் தாயும் இல்லாதவராய், நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவராயிருந்தார். அது அவரே. அவரே இறங்கி வந்தார். அந்த ஒருவரே ஆபிரகாம் இடத்தில் பேசினார். அதாவது தம்மை அந்த விதமான ஒரு மாம்ச சரத்தில் அடக்கிக் கொண்டு என்று மோதி அதற்குள் அடியெடுத்து வைத்து இறங்கி வந்து கந்தினை புசித்து பசுவின் பாலை பருகி வெண்ணையையும் சில அப்பங்களையும் புசித்தார். இரண்டு தூதர்களோடு வந்தார். அவர்கள் அங்கிருந்து நடந்து சென்ற போது அந்த எல்லா காரியமும் என்று மறந்து போய்விட்டன. நான் அதை குறித்து ஒருபோதும் நினைத்ததே இல்லை. இங்கே அண்மையில் ஒரு துப்பாக்கியில் தோட்டாக்களை நிறைத்துக் கொண்டிருந்தேன். நான் .22 என்ற ஒரு துப்பாக்கியை வைத்துள்ளேன். அது ஒரு .220 என்ற ஸ்விஃப்ட் துப்பாக்கியாகும். துப்பாக்கியை உபயோகப்படுத்தும் இங்குள்ள சகோதரர்கள் அதை அறிவார்கள். அந்த சிறிய தோட்டாவானது, அது ஒரு 48 கிரெயின் அளவு கொண்ட இந்த அளவு நீளமுள்ள தோட்டா, அதாவது வழக்கமான .22 தோட்டாவாகும். அது 30:06 என்ற அளவில் வல்லமையாய் வெடிக்கக்கூடியதாய் கிட்டத்தட்ட நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நிறுவனம் ஏறக்குறைய ஒரு வினாடிக்கு ஏறக்குறைய 4400 அடி தூரம் பாய்ந்து சுடக்கூடிய அளவுள்ள தோட்டாவை மாத்திரமே நிரப்புகிறது. சரி, நீங்களோ போதிய அளவிற்கு, அதாவது ஒரு வினாடிக்கு 5000 அடி சுடக்கூடிய அளவிற்கு நீங்களாகவே தோட்டாவை நிரப்பலாம். மற்றபடி நீங்கள் சுட்டால், அன்றொரு நாள் நாங்கள் 200 கஜ தூரத்தில் சுட்டுக் கொண்டிருந்த போது அந்த தோட்டா புழுதியில் பட்டு அந்த துப்பாக்கி வெடித்த எதிரொலி எடும்பு முன்னே அது புழுதியாய் பறந்து கொண்டிருந்தது. அந்த விதமாக அவ்வளவு வேகமானதாக உள்ளது. ஆகையால் நீங்கள் ஒரு பல்குத்தியை எடுத்து, உங்களுக்கு தெரியும், தட்டையான பாகமான ஒரு பல்குத்தி, அதில் உங்களுடைய வெடிமருந்தினை அந்த அளவு முனையில் வைத்து கிட்டத்தட்ட 4 அல்லது 5 சிறு தோட்டாக்களை அங்கே உங்களுடைய துப்பாக்கியில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இங்கு நின்று உங்கள் கையில் உள்ள தோட்டாவை ஒரு வினாடியில் வெடிக்க செய்யலாம். உங்களிடத்திலிருந்து 200 அடி தூரத்தில் தரையில் அமர்ந்திருக்கும் பன்றியை அங்கிருந்து சுட்டால் அந்த பன்றியோ ஒருபோதும் அசையாமல் இருக்கும். காரணம், அந்த தோட்டா பன்றியை சென்றடைவதற்கு முன்னரே வெடித்து அதனுடைய மூல நிலைக்கு திரும்பி மீண்டும் வாயுவாகிவிடுகிறது. இங்கே ஒரு தோட்டாவில் செப்பும் ஏமும் ஒன்று சேர்ந்து கலந்துள்ளது. அது ஒரு வினாடியில் நீங்கள் அதை ஒருபோதும் கண்டறியாத படைநிலைக்கு திரும்பி விடுகிறது. அது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலைக்கு திரும்பி மீண்டும் வாயுக்களாக மாறிவிடுகின்றன. அந்த வாயுக்கள் மீண்டும் திரும்ப செப்புவாக உருவாகி ஈயமாக அந்த விதமாக உருவாகி வரக்கூடும். அந்த வாயுக்கள் அவ்வாறு உருவாக வேண்டியதாக உள்ளன. இப்பொழுது அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அந்த விதமாகவே நாம் இங்கே இருக்கிறோம். நாம் ஒரு உயரிய வர்க்கத்திலிருந்து வந்துள்ளோம். ஆதியிலே நாம் தேவனுடைய சாயலில் இருந்தோம். திரையும் அந்தகாரமும் அதை இப்பொழுது நாம் அறியாதபடிக்கு தடுக்கின்றன. ஆனால் இயேசு தம்முடைய சீஷரிடத்தில் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே அவர்களோடு இருந்தார் என்று கூறினார். புரிகிறதா? நாம் அவரோடு இருந்தோமே. உங்களால் இப்பொழுது அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் ஆதியில் இருந்தீர்கள். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு ஏற்கனவே ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! அப்பொழுது நாம் ஒரு காலத்தில் ஜீவித்து வந்த அந்த ஆவிக்குரிய சரத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கிறோம். எனவே நாம் புசிக்கவும் கரங்களை குலுக்கவும் முடியும். பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்மாக்களோ எதுவரைக்கும் ஆண்டவரே என்று சத்தமிட்டு கூப்பிட்டனர். தேவரண்டை செல்லுகிற 7 படிகள் உள்ளன. அவை 7 ஆவிகளாக இறங்கி வருகின்றன. சரி, நீங்கள் தேவனுடைய வழிபடத்தின் கீழே செல்லும் போது அவைகள் எதுவரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் இங்கிருந்து திரும்பி போக முடியுமா என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். அதற்கு தேவனோ, அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்றார். பார்த்தீர்களா? அதன் பின்னரே ஆத்துமாக்கள் திரும்பி வருகின்றனர். எல்லா அந்தகாரமும் மரணமும் சுகவீனமும் தருமையான துயரங்கள் மங்கி போகும் போது அவர்கள் மீண்டும் புருஷரும் ஸ்திரீகளுமாகி என்னென்றுமாய் ஜீவிப்பர். அப்பொழுது அங்கு நிழலே இராது. அது முற்றிலும் சூரிய வெளிச்சமாயிருக்குமே. கவனியுங்கள், அதுதான் இங்கு உள்ளது. அது எவ்வளவு அந்தகாரமாக வேண்டுமானாலும் ஆகட்டும், சூரிய வெளிச்சம் அந்தகாரத்தின் மீது படும் போது அது மிகுந்த அந்தகாரமாயிருக்க முடியாது. இருளும் ஒளியும் ஒன்று சேர்ந்து வாசம் செய்ய முடியாது. ஏனென்றால் எது அதிக சக்தி வாய்ந்தது? ஒளியே. ஒளியானது பிரகாசிக்கும் போது இருளானது விலகி ஓடுகிறது. ஆமேன். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கவில்லையா? நீங்கள் அதை அறிந்திருப்பதால் சந்தோஷமா இருக்கவில்லையா? எங்குமே ஒரு நிழலே இருக்காது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்பொழுது நம்முடைய இதயங்களில் உள்ள இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒளியானது ஏதோ காரியத்தை திரும்பவும் சாட்சி பகர்கிறது. தேவகுமாரனை, தேவனுடைய வல்லமையை குறித்தே சாட்சி பகர்கிறது. நாம் இங்கே நடக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வந்து ஒரு கூட்டத்திற்குள்ளாக சென்று, நீ திருமதி இன்னார், அதாவது நீ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பிட்ட இடத்தில் செய்தாய், நீ இதனோடு நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாய், ஆனால் கர்த்தர் உரைக்கிறதாவது உன்னுடைய காலூன்றி எலும்பினில் நீ குணமடைந்து விட்டாய் என்று கூறுவதை கவனியுங்கள். ஒரு முடமானவரும் குருடனும் தங்களுடைய காலூன்றி எழும்புகிறார்கள். ஒரு மனிதன் மேல் கருத்து நிழல் காணப்பட முற்றுநோயினால் தின்றுவிட்ட அவன் ஜீவனை அடைந்து மீண்டும் புதிய ஆரோக்கியத்தை பெறுகிறான். சந்தேகமே இல்லை. இயேசு, நான் செய்கிற இந்த கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள் என்றார். அவர் பிதாவானவர்களுக்கு காண்பிக்கும் வரை நான் ஒன்றையும் செய்கிறதில்லை என்றார். அது என்னவாய் உள்ளது? அதுவே நம்மை மீட்கும்படியாக இந்த இருளுக்குள்ளாக வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒளியாய் உள்ளது. நீங்கள் பாருங்கள், நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? இப்பொழுது என்றோ ஒரு நாள் அங்கே திரும்பிச் செல்ல போகிறோம். அப்பொழுது இந்த ஆவிக்குரிய சரீரமானது ஆதியில் இருந்தது போன்றே மீண்டும் அடிவில்லாத மாம்சமாகிறது. அதன் பின்னர் இயேசு வருகிறார். தேவனும் கிறிஸ்துவும் ஒருவராயிருப்பர். கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். எல்லா ஜனங்களும் மாண்டராயிருப்பர். கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு தாவீதின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். எந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் மரிப்பதில்லை. நாம் ஒருபோதும் மரிப்பதில்லை. நாம் ஒருபோதும் சுகவீனம் அடைய மாட்டோம். அங்கே ஒருபோதும் துயரமே இருப்பதில்லை. நாம் 1000 வருடங்கள் ஜீவிப்போம். இந்த பூமியின் மேல் 1000 வருட அரசாட்சி முடிவரும் போது அப்பொழுதே பிசாசு வருகிறான். அதன் பின்னரே 2வது உயிர்த்தெழுதல், அநீதிமான்களின் உயிர்த்தெழுதல் உண்டாகிறது. அவர்கள் கடற்கரை மணலை போல ஒரு பெரிய சேனையாய் கூடுவர். அவர்கள் பரிசுத்தவான்களின் பாளையத்தை வளைந்து கொள்ள வருவார்கள். அவர்கள் அவ்வாறு வளைந்து கொள்ளும் போது தேவன் வானத்திலிருந்து அக்னியையும் கண்டகத்தையும் பொழிய பண்ணி அவர்களை அழித்து போடுகிறார். யோவான், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போகின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்றான். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அவன் ஆட்டுக்குட்டியும் மனவாட்டியும் அங்கே என்றென்றுமாய் இருப்பர் என்றான். புதிய பூமியோ கோடிக்கணக்கான மைல்கள் சதுரமாயிருக்கும். ஓஹோ என்ன நகரம்! வேதாகம அளவுகளின்படி நகரம் 15,000 மைல்கள் சதுரமாயிருக்கும். அது 15,000 மைல்கள் நீளமும், 15,000 மைல்கள் அகலமும், 15,000 மைல்கள் உயரமுமாயிருக்கும். அதுவே அந்த நகரத்தை குறித்து வேதம் அளிக்கும் சரியான விவரணமாயிருக்கிறது. அங்கே சமுத்திரம் இல்லாதிருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. அதற்கு அங்கே இடமே இல்லாதிருந்தது. ஓ, அது அப்பேற்பட்ட அழகாயிருக்கும். அங்கே தேவனுடைய சிங்காசன தண்டையிலே ஒரு ஊற்று உண்டு. அது சிங்காசனத்திற்கு முன்பாக பாய்ந்தோடுகிறது. ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதியின் இரு கரைகளிலும் ஜீவ விருட்சங்கள் இருந்தன. 12 விதமான கனிகளை தரும் இந்த விருட்சமானது ஒவ்வொரு மாதமும் அதனுடைய கனிகளை கொடுக்கும். அங்கே 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அங்கே மடவாட்டியும் இருக்கிறார். அங்கே 44,000 ஆலய அன்னகர்கள் இருக்கிறார்கள். ஓ சகோதரனே, நாம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோம்? காரியங்களோ நமக்காக முன்னதாகவே வைக்கப்பட்டுள்ளனர். 24 மூப்பர்கள் உள்ளனர். 144,000 அன்னகர்கள் இருக்கிறார்கள். மணவாட்டியோ கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கிறாள். என்னே, என்னுடைய பரம வீடு, இனிமையான பரம வீடு. ஆமேன். அங்கே போகும் சாகியம் எனக்கு உண்டு என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். அங்கே போகும் சாகியம் உங்களுக்கும் உண்டு. அப்படி இருக்க நீங்கள் ஏன் இந்த அந்தகாரத்தில் நடக்கவும், எந்த வெளிச்சத்தையும் காணாமல் மறித்து குழப்பத்திற்குள்ளாக சென்று ஒன்றுமில்லாமல் போக மனதாயிருக்கிறீர்கள்? ஏனென்றால் வெளிச்சம் தன்னுடைய உயரிய அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளும் போது அங்கே அந்தகாரத்திற்கு இடமே இல்லை. வெளிச்சமானது வரும்போது அந்தகாரம் எங்கே என்று போய் கண்டறியுங்கள். எல்லா காரியங்களும் தேவனிடத்தில் திருப்பப்படுகின்ற போதும் அப்படித்தான் உள்ளது. இருளுக்கு ஒரு துவக்கம் உண்டாயிருந்தது, இருளுக்கு ஒரு முடிவும் உண்டு. வெளிச்சத்துக்கு ஒருபோதும் ஒரு துவக்கமே இல்லாதிருந்தது, அதற்கு ஒருபோதும் ஒரு முடிவும் கிடையாது. தேவனுக்கு ஒருபோதும் ஒரு துவக்கமும் இல்லாதிருந்தது, ஒருபோதும் ஒரு முடிவும் கிடையாது. ஆகையால் என்றோ ஒரு நாள் முழு ஒழுக்கக்கேடான உலகமானது அதனுடைய எல்லா பாவத்தோடும், அதனுடைய அழகோடும், அதனுடைய எல்லா அற்புதமான காரியங்கள் மற்றும் உணர்ச்சிகளோடும், அதனுடைய எல்லா கவர்ச்சி என்று அழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்தோடும் ஒன்றுமில்லாமல் மங்கி போய்விடும். அது இனி ஒருபோதும் இல்லாமல் போய்விடும். அது இனி ஒருபோதும் இராது. அதை குறித்த சிந்தனையும் ஒருபோதும் இல்லாமல் போய்விடும். அது இனி ஒருபோதும் நினைவு கூறப்படுவதற்குள்ளாகவும் கூட தோன்றாது என்றே கூறப்பட்டுள்ளது. ஆனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் அவரோடு இருப்பர். நாம் அவருடைய சொந்த மகிமையான சரத்தை போன்ற ஒரு சரத்தை உடையவர்களாக இருப்போம். அவரோடு ஜீவிப்போம், அவரோடு புசிப்போம், அவரோடு அமருவோம், அவரோடு நின்றுமாய் யுகமாய் வாசம் பண்ணுவோம். நித்திய காலங்களோ உலகத்தோடு முடிவே இல்லாமல் உருண்டோடும். இன்றிரவு உங்களுக்கு ஒரு தருணம் உண்டு. அந்த இடத்தை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படவில்லை என்றால், நீங்கள் எவ்வளவுதான் சபைக்கு சென்றாலும், நீங்கள் எவ்வளவுதான் ஒரு நல்ல அங்கத்தினராக இருந்தாலும், அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் நடக்கிற அந்த அந்தகாரத்தில் கிறிஸ்து உங்களுக்கு புதிய ஜீவனை அளிக்கும் வரை நீங்கள் இழக்கப்பட்டவராகவே இருக்கிறீர்கள். நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம். பக்தி கவனியுங்கள் நண்பர்களே, சமயம் அறிவுபூர்வமானதாக உள்ளது. புரிகிறதா? காயிரின் பிள்ளைகள் எல்லோருமே எப்பொழுதுமே ஒரு மார்க்கத்தை உடையவர்களாக இருந்து வந்தனர். இயேசு வந்தபோது அந்த யூதர்கள் ஒரு மார்க்கத்தை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்களோ ரட்சிப்பை புறக்கணித்து விட்டனர். நீங்கள் இன்றிரவு மிகுந்த பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் பிரஸ்பிடேரியனாய், மெத்தோடிஸ்டாய், பெந்தேகோஸ்தக்காரராய், நசரேயனாய், யாத்திரிக பரிசுத்தராய் இருக்கலாம். நீங்கள் நேர்மையான மார்க்கத்தை உடையவராய் இருப்பதால் உங்களுடைய சபைக்கு சென்று சாட்சி பகரலாம். நீங்கள் பாடலாம், ஆரவாரமிடலாம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். நீங்கள் சபைக்கு உங்களுடைய தசமபாகங்களை கொண்டு வரலாம். நீங்கள் உங்களுடைய அண்டை வீட்டாரை சரியாக நடத்தலாம். அதற்கு உங்களுடைய நித்திய பயண லக்கோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. காயின் அந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்தான் முற்றிலுமாக. வேதமோ கோதுமையும் களைகளும் ஒன்று சேர்ந்து வளர்ந்தன என்று கூறியுள்ளது. அந்த கோதுமை மழைக்காக கடும் வேட்கையுற்றுக் கொண்டிருந்த போது களைகளும் கூட வேட்கையுற்றுக் கொண்டிருந்தன. மழை வந்தபோது கோதுமையைப் போலவே களைகளும் மழையை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைந்தன. ஆனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கனிகளை சோதித்து பார்க்கையில் நாம் ஜெபம் செய்வோமாக. இப்பொழுது பிதாவாகிய தேவனே, இன்றிரவு இங்கே சில கடினமான கேள்விகள் இருந்து வந்தன. நான் சரியாக பதிலளிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய அறிவிக்கட்டின வரையில் மிக சிறந்த முறையில் பதிலளித்துள்ளேன். நீர் என்னுடைய இதயத்தை அறிந்திருக்கிறீர் தேவனே. நீர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு கால இன்னும் இந்த கேள்விகளில் சிலவற்றுக்கு நான் சரியாக பதிலளித்திருக்கவில்லை என்றால், அப்பொழுது நீர் ஜனங்களுடைய இதயத்தில் பேசும். அவர்கள் எங்கே இருக்க வேண்டும் என்பதை நீர் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். நீரே என்னிடம் கூறினீர் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் நான் தவறாயிருந்தால் அப்பொழுது நீர் என்னை மன்னிப்பீராக. தேவனே, இந்த ஒவ்வொன்றையும் அவர்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவைகளை ஆழ்ந்து சிந்தித்து, ஆம், அங்கே உள்ள சபையில் இந்த காரியங்கள் இருக்கின்றன, அதைத்தான் வேதம் கூறியுள்ளது என்று இந்த விதமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பெண்மணிகளுக்கு நான் எந்த காரியத்தையும் தனிப்பட்ட விதத்தில் குற்றமாக கருதி கூறவில்லை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் தேவனே, நான் என்னுடைய சகோதரிகளை நேசிக்கிறேன். பிதாவே, நீர் அதை அறிவீர். நான் அவர்களை குறித்து எப்படி நினைக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆனால் நான் இன்று தவறான ஒரு காரியத்தை அவர்களிடம் கூறினால் நான் அவர்களுக்கு ஒரு வஞ்சகனாக இருப்பேன். நான் என்னுடைய சகோதரிகளுக்கு ஒரு வஞ்சகனாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. நான் அவர்களுக்கு சத்தியத்தை கூறவே விரும்புகிறேன். பிதாவே, நான் அதை சரியாக உம்முடைய வார்த்தையிலிருந்து எடுக்கிறேன். இப்பொழுது நான் என்னுடைய சகோதரர்களை கண்டனம் செய்கிறதில்லை. ஆனால் கர்த்தாவே, அவர்கள் இந்த காரியங்களை அனுமதிக்கும் போது அவர்கள் தவறாக இருந்து வருகின்றார்கள் என்றே நான் கூறுகிறேன். பெண்மணியோ அந்த வித்தியாசத்தை அறிந்திருந்து போய் அதை செய்திருந்தால் அப்பொழுது அது அவளை பொறுத்ததாய் உள்ளது. அப்பொழுது போதகர் குற்றவாளி அல்ல. அப்பா பிதாவே, அந்த காரியங்கள் உம்முடைய வார்த்தையா இருக்கின்றன, அவர்களும் உம்மிடத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது நீர் ஜனங்களுடைய இதயத்தில் பேசும், நான் அவர்கள் எல்லோரையும் இடத்தில் ஒப்புவிக்கிறேன். நீர் என்ன செய்துள்ளீர் என்பதை நான் காண்பேன். பிதாவே, உமக்கு தெரியும், ஒவ்வொரு இதயத்திலும் பேசும். நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு யாராவது தங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் ஒரு முற்றிலும் ஜெயங்கொள்பவனாகவும் கடைசி நாளில் கல்யாண வஸ்திரம் தரித்து கிறிஸ்துவோடு இருக்கும்படியாகவும் என நினைவு கூறும் என்று கூறுவீர்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி எனக்காக ஜெபிப்பீரா என்று கூறுவீர்களா? ஒவ்வொருவரும் உங்களுடைய தலையை இப்பொழுது தொடர்ந்து வணங்கியவாறே அப்படியே இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அருமையாய் உள்ளது. அங்குள்ள உங்களை, என்னுடைய சகோதரிகளை, என்னுடைய சகோதரர்களையும் கூட, உங்களுடைய கரங்களை உயர்த்தியுள்ள உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது அற்புதமாய் உள்ளது. இப்பொழுது பிதாவே, நீர் அவர்களுடைய கரங்களை காண்கிறீர். நீங்கள் சில நேரத்தில் பரவாயில்லை, வெறுமனாதை போல ஒரு சிறு ஜபந்தானே என்று நினைக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். தேவனே, நேற்று அந்த தாய் மூளையில் வேகமாக பரவக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டு 3 வாரம் மட்டுமே உயிர் வாழ்வதாய் இருந்த அந்த பையன் மறித்துக் கொண்டிருந்த போது அவளுடைய வீட்டில் இறக்கப்பட்ட ஒரு சிறு ஜபம் இப்பொழுது காரியங்களையே மாற்றிவிட்டது என்று கூறினதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எசேக்கியாவை குறித்து சிரித்து பார்க்கிறேன். அவன் தன் முகத்தை சோர்புறமாக திருப்பிக் கொண்டு, கர்த்தாவே, நீர் என்னிடத்தில் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் உம்மிடம் விண்ணப்பம் பண்ணுகிறேன். என்னை எண்ணிப்பாரும், ஏனென்றால் நான் உமக்கு முன்பாக ஒரு உத்தம இருதயத்தோடு நடந்துள்ளேன் என்று கதறினான். அது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு மாற்றினது. தேவகுமாரிடத்திலிருந்து லாசருவே வெளியே வா என்ற ஒரு கூக்குரலினால் ஒரு மரித்த மனிதன் வெளிவந்தான். ஓ தேவனே, நீரோ சொல்லுங்கள், கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நீர் எந்த காரியத்தை அவர் கூறும் போது நீங்கள் கூறினது நிறைவேறும் என்றும், நீங்கள் கூறினதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று விசுவாசிங்கள் என்றும் கூறினீர். இப்பொழுது பிதாவே, தங்களுடைய கரத்தை உயர்த்தின ஒவ்வொருவரும், அவர்கள் தங்களுடைய கரங்களை எதற்காக உயர்த்தினார்களோ அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவரே, நீர் எங்களுடைய சகோதரிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தங்களை சரியாக நடத்திக் கொள்வார்களாக. அதாவது சாத்தான் தொலைக்காட்சி மற்றும் உண்மையான கதை என்ற பத்திரிகைகளினூடாக உறுதியற்ற நிலையில் அவர்கள் இருக்கும்படிக்கு அவர்களை கையாண்டு வந்திருக்கிறான். தணிக்கை செய்யப்படாத நிகழ்ச்சிகள் மூலமாக எப்படியாய் அசிங்கமாகவும் தொலைக்காட்சி போன்றவற்றின் பேரில் கொச்சையான காரியங்களை கொண்டு கையாண்டு வந்துள்ளான். அவர்களோ உமக்கு கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை ஆயத்தம் செய்யும் ஒரு கருவியாய் இருப்பார்களாக. ஆனால் எப்படியாய் அவர்கள் தணிக்கை செய்யப்படாமல் இந்த எல்லா அசிங்கமான காரியங்களையும் வெளியிடுகிறார்கள்! ஓ, எவ்வளவு ஏளனத்துக்குரியதாய் உள்ளது! பிசாசின் ஆவியானது உள்ளே வந்து எங்களுடைய சகோதரிகளை சுற்றிக் கொள்ள, அவர்களோ தங்களை நாகரிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முயன்று அந்த விதமான ஆடைகளை உடுத்திக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்துள்ளோம். கர்த்தாவே, எங்களுடைய சகோதரர்களும் கூட, அதாவது அவர்கள் புகைப்பிடித்து மது அருந்தி அதை போன்றதை தொடர்ந்து செய்து இன்னமும் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை எப்படியாக கருதி கொள்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் விசுவாசிப்பதாக கூறிக்கொள்கிறதையும் நாங்கள் கண்டறிகிறோம். அவர்கள் பிசாசும் கூட விசுவாசிக்கிறான் என்பதை அறிந்து கொள்வார்களாக. அவன் ரட்சிக்கப்படவில்லை, அவன் விசுவாசித்து நடுங்குகிறான். இப்பொழுதும் பிதாவே, நீர் எங்கள் எல்லோரிடத்திலும் இரக்கமாயிருக்க வேண்டும் என்றும் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலர் தங்களுடைய கரங்களை உயர்த்தாமல் இருந்திருக்கலாம். ஓ தேவனே, இரக்கமாயிரும். ஒருகால அவர்களுக்கு இருக்கிற அடுத்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். கர்த்தாவே, நாங்கள் ராபோஜனம் எடுக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தப்பிதங்களையும் எங்களுடைய ஜீவியத்தின் பழங்குறைபாடுகளையும் எங்களுக்கு மன்னியும். நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோமாக. ஏனென்றால் நாங்கள் இதை கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை இந்த விதமாக காக்க வைத்ததற்காக நான் வருந்துகிறேன். ராபோஜனத்திற்கு முன்பாக எவரேனும் ஜெபிக்கப்படுவதற்காக வருவீர்களா என்றும், ஜெபிக்கப்பட விரும்புகிறீர்களா என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். எவரேனும் ஜெபிக்கப்படுவதாக இருந்தால் நாங்கள் அதை இந்த நேரத்தில் செய்ய மகிழ்ச்சி அடைகிறோம். சரி சகோதரனே, நீங்கள் அவளை இங்கே மேலே கொண்டு பாருங்கள். அது அருமையாயிருக்கும். அப்படியே ஒரு வினாடி காத்திருங்கள். அதன் பின்னர் நாம் கலைந்து செல்லப் போகிறோம். ஆகையால் நாம் கலைந்து செல்லும் போது அப்பொழுது ராபோஜனத்திற்காக காத்திருக்க விரும்புகிறவர்கள் தரித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் வியாதியஸ்தருக்காக ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். வேதம் என்ற கூறியுள்ளது, அந்த சகோதரனால் எழுந்திருக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை, அவர் அங்கேயே அமர்ந்திருக்கட்டும். நாங்கள் அவரிடத்துக்கு வருவோம், பரவாயில்லை, அவர் அங்கேயே அப்படியே அமர்ந்திருக்கட்டும். நாங்கள் வந்து அவருக்காக ஜெபிப்போம், அதனால் பரவாயில்லை. சரி ஐயா, அவர் அப்படியே அங்கேயே அமர்ந்திருக்கட்டும். அவர் இங்கு வந்து நிற்பது கடினமாய் உள்ளபடியால் நாங்கள் அவரண்டை வர மகிழ்ச்சி அடைவோம். இப்பொழுது என்னுடைய அருமையான நண்பனே, நான் இந்த ஒரு சிறு குறிப்பினை கூற விரும்புகிறேன். பாருங்கள், கர்த்தர் இதை அநேக முறை திரும்ப திரும்ப நிரூபித்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். புரிகிறதா? நான் ஒரு பெரிய பிரசங்கி அல்ல, எனக்கு கல்வி அறிவு முதலியன இல்லை. நான் கர்த்தராக இயேசுவை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நான் ஒரு காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டேன். அது வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதாகும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் இந்த வரத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்னர் கூட நான் இங்கே வழக்கமாக மருத்துவமனைக்கு சென்று ஜெபிப்பேன். அப்பொழுது மருத்துவச்சிகளோ அவர்களிடத்தில் இப்பொழுது நீங்கள் குணமடைய போகிறீர்கள் என்று கூறுவது எனக்கு நினைவுக்கு வருகிறது. புரிகிறதா? அதாவது ஏதோ ஒரு காரியம், அதாவது தேவன் ஜனங்களுக்கான என்னுடைய ஜெபங்களை கனப்படுத்தும்படி மிகவும் கிருபை உள்ளவராக இருந்து வருகிறார். இன்றிரவு அது உலகளாவிய அளவில் எங்கும் பரவி அழைக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். சகோதரன் பிரணாம் அவர்களால் ஜெபிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இங்கே வாருங்கள். நீங்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசாங்கத்திற்கு பதில் உறுபடியான ஒரு கடிதத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று கூறினால் அப்பொழுது அது ஒரு உலகளாவிய ஒளிபரப்பாயிருக்கும். அப்பொழுதோ அது அவ்வாறு தெரிவிக்கப்பட்டால் ஒருகால் 40 அல்லது 50 லட்சம் ஜனங்கள் அந்த அழைப்பிற்கு பதிலளிப்பார்கள் என்று நான் யோசிக்கிறேன். புரிகிறதா? அந்த ஜனங்கள் அல்லது அவர்களில் சிலர் ஏற்கனவே மறித்து போயிருக்கலாம். மருத்துவரால் கைவிடப்பட்டு சவடக்கம் செய்பவரால் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கலாம். அவர்களில் சிலர் விபத்துக்களில் கொல்லப்பட்டிருக்கலாம். அவர்களில் சிலர் ஒரு இயற்கையான மரணம் அடைந்திருக்கலாம். அவர்களில் சிலர் குருடாய், நொண்டி நடப்பவராய், முடமானவராய், கை கால் திருகு நடையில் உள்ளவராய், மனநோயினால் பாதிக்கப்பட்டு, அதாவது மருத்துவமனைகளில் இருந்து கொண்டு நாம் அவர்களுக்காக ஜெபிக்க மருத்துவமனையில் இருந்தோம் என்பதை கூட அறியாதிருக்கலாம். அவர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களை சுகத்தோடு கொண்டு செல்லட்டும். அவர்கள் தங்களுடைய வழியில் போராடி தங்களை சின்னபின்னமாக்கிக் கொண்டு தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை கூட அறியாதிருக்கிறார்கள். 5 நிமிடங்களில் அவர்கள் இயல்பு நிலைக்குள்ளாகி இனிமையாய் அன்பான ஜனங்களாய் தங்களுடைய எஞ்சியுள்ள நாட்களில் தெளிந்த புத்தியோடு இருப்பார்கள். புரிகிறதா? அது என்னவாய் உள்ளது? அது சகோதரன் பிரணாம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவாய் உள்ளது. அவர் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும்படி என்னை அனுப்பினார். இப்பொழுது அதுதான் இங்கு உள்ளது. அது ஜெஃபர்சன் வில்லில் அதிக வெற்றிகரமாக இருந்து வரவில்லை. ஏனென்றால் அதற்கு காரணம் இங்கு உள்ளது. இப்பொழுது எனக்கு இந்த பட்டணத்தில் இங்கே என்னுடைய மிக நெருங்கிய மிக சிறந்த நண்பர்கள் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பட்டணம் தாமே, இந்த பட்டணத்தின் மாநிலத்தையே நான் இதை விரும்புகிறதில்லை. நான் இந்த நிலைமையை விரும்புகிறதில்லை, ஒருபோதும் விரும்பினதில்லை. நான் ஒரு சிறுபையனாக இருந்த போது என்னுடைய சரித்திர புத்தகங்களை அமர்ந்து வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் என்றோ ஒரு நாள் நான் இங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிடுவேன் என்று கூறிக்கொண்டேன். புரிகிறதா? நான் ஜெஃபர்சன் வில்லை விரும்புகிறதில்லை. இது ஒரு சதுப்பு நிலமாய் உள்ளது. இது இங்கே கீழே உள்ளது. இது உண்மையாகவே சதுப்பு நிலமாகவே உள்ளது. இது மிக மோசமாகவும் உள்ளது. நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இங்கிருந்து மேலே ஸ்பிக்கட் நாப்ஸ் அல்லது எங்காவது உச்சிக்கு ஏறி சென்று அங்கிருந்து கீழே நியூ ஆல்பனியையும் ஜெஃபர்சன் வில்லையும் கீழ்நோக்கி பாருங்கள். இங்கே பாருங்கள், மருத்துவர்களும் கூட இந்த பள்ளத்தாக்கின் நிலைமையின் காரணமாக இங்குள்ள ஜனங்கள் ரத்த சோகை உள்ளவராகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே உள்ள ஒரு பெண்மணி திருமதி மார்கன் புற்றுநோயிலிருந்து குணமாக்கப்பட்டாள். அவள் தன்னுடைய நாயை இங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாள். ஏனென்றால் அதற்கு சொறிபிடித்து விட்டது என்று எண்ணிக்கொண்டாள். அது என்னவா இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அது கோல்கேட் என்ற இடத்தில் களைச்செடிகள் வளர்ந்து காணப்படும் இடத்தினூடாக அந்த நாய் சென்றிருந்தது. இது மிகவும் ஆரோக்கியமற்ற ஸ்தலமாகவே உள்ளது. ராணுவத்தில் இருந்த ஒரு நபர் இங்கு சென்றார். அவருக்கோ காசநோய் இருந்தது. அவர் இங்கே பிளாரிடாவுக்கு வந்தபோது அவருடைய கண்களோ உண்மையாகவே கருமையாகிவிட்டன. அவர் மருத்துவரிடம் சென்றார். அப்பொழுது அவர் மருத்துவரே பாருங்கள் என்றார். அப்பொழுது மருத்துவரோ, இப்பொழுது நீங்கள் ஒரு சண்டையிட்டு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் சண்டையிட்டு இருக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர், இல்லை ஐயா, நான் சண்டையிட்டு இருக்கவில்லை என்றார். அது யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய பெயர் ஹெர்பை என்பதாகும். இப்பொழுது என்னால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடிந்தால் நலமாயிருக்கும். அது நியூ ஆல்பனியில் உள்ள ஐக்கிய தேசிய வங்கியில் அவர் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்பவராயிருக்கிறார். அங்கு போய் ஹெர்பை என்று கூறுகிற ஒருவரை பார்த்து அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். அவர் மருத்துவரே என்று அழைத்து அவர், எனக்கு எலும்பு உட்புழை பாதிப்பு உள்ளது என்றார். அப்பொழுது மருத்துவர் அவரை பரிசோதித்து பார்த்துவிட்டு, அது உண்மைதான் என்றார். அவர், நீங்கள் ஒரு சண்டையிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று நான் எண்ணிக்கொண்டேன் என்றார். மேலும் அவர், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இவரோ, நீர் அந்த இடத்தை அறியாதிருக்கலாம் என்று கூறி, நான் கெண்டக்கில் உள்ள நியூ ஆல்பனியின் குறுக்கே இந்தியானாவில் உள்ள நியூ ஆல்படி என்று அழைக்கப்படும் ஒரு சிறு பட்டணத்தில் வசிக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரோ, நீர் இந்த எலும்பு உட்புழை பாதிப்பை இங்கே மியாமிலிருந்து வருகிற உப்பு தண்ணியிலிருந்து பெற்றுக் கொள்கிறேன் என்று என்னிடம் பொருட்படுத்தி கூறுகிறதா என்று கேட்டார். மேலும் மருத்துவர், நீங்கள் இந்தியானாவில் உள்ள ஜெஃபர்சன் வில்லில் வாழ்ந்துவிட்டால் அல்லது இந்தியானாவில் உள்ள நியூ ஆல்படியில் வாழ்ந்துவிட்டால் அப்பொழுது நீங்கள் இந்த உலகில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ராணுவம் உங்களை அனுப்பும் எந்த இடத்திலும் வாழலாம் என்றார். அப்படித்தான், புரிகிறதா? அது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் சதுப்பு நில நச்சுக்காற்று வீசும் இடத்திற்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே மிகவும் ஆரோக்கியமற்ற ஸ்தலமாக இது உள்ளது என்பதை நான் அறிவேன். புரிகிறதா? எனக்கு இங்கே நண்பர்கள் உண்டு. இங்கே பாருங்கள், என்னால் இந்த விதமாக போய் அவர்களை அழைக்க முடியும். என்னுடைய நண்பர் மருத்துவர் சாம் அடையர் அவர்களை பாருங்கள். சரி, அங்கே மைக்கீகன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஓ, என்ன, எத்தனை பேரை என்னால் பெயர் சொல்லி கூற முடியும்? உண்மையாகவே ஆயிரக்கணக்கான நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் சிநேகம் வைத்துள்ள என்னுடைய பழைய சிநேகிதர்கள், எத்தனை புதிய நண்பர்களை நான் கண்டறிந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் அது ஒரு பழைய நண்பரின் ஸ்தானத்தை ஒருபோதும் எடுத்துக் கொள்ளாது. நீங்களே அதை அறிவீர்கள். என்னுடைய வயோதிக தாயார் அங்கே பின்னால் அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த பூமியில் அநேக நாட்கள் இருக்க போவதில்லை. அவர்கள் இப்பொழுது தன்னுடைய 60 வயதினை கடந்தவராயிருக்கிறார்கள். என்னுடைய மனைவியுடைய தாயார் 71 வயது போகிறது. அவரும் அங்கு எங்கோ இன்றிரவு பின்னால் அமர்ந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர்களும் பூமியிலிருந்து போகத்தான் வேண்டும். என்னுடைய தந்தையை இங்கே அடக்கம் செய்துள்ளேன். மனைவியை இங்கே வால்நட் ரிட்ஜ் என்ற இடத்தில் அடக்கம் செய்தேன். என்னுடைய குழந்தையோ அங்கே வைக்கப்பட்டுள்ளது. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? நானும் விரும்பவில்லை. நானும் இங்கே தரித்திருக்க விரும்பவில்லை. அதாவது சீக்கிரத்தில் நான் போய்விட வேண்டியதா இருக்க போகிறது என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், காரணம் அது இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. நான் இதை என் பிரசங்க பீடத்தின் மேலுள்ள வேதாகமத்தின் முன்னே தொடர்ந்து கூறி வருகிறேன். நான் என்னுடைய மனைவியிடத்தில் கூறின போது, அதாவது அவர்கள் இந்த சபைக்கு நான் திரும்பி வந்த போது, போதகர் இல்லத்தை கட்ட எங்களுக்கு பணத்தை கொடுத்த போது, இந்த சபைக்கு அந்த போதகர் இல்லத்தை சொந்தமாக கொடுத்து விட்டேன். அது அவ்வாறு இல்லையா என்று இங்கே போய் கண்டறியுங்கள். பாருங்கள், நான் அதை எனக்கு எடுத்துக் கொள்ள மாட்டேன். இப்பொழுது நான் அங்கே கட்டப்போவதா இருந்த போது, மேடாவோ, நான் என்னுடைய தாய் நிமித்தமாக இங்கே தங்கியிருக்க வேண்டும் என்றால், அப்பொழுது நானோ, தேனே, நாம் நிச்சயம் அதை செய்யும் போது நாம் அதை குறித்து வருத்தப்படுவோம். புரிகிறதா? அது கிரியை செய்யாது. தேவனோ வேறு விரித்துக் கொள் என்று கூறிவிட்டார். எனவே நான் அதை செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு அவளோ என்னுடைய தாயாயிற்றே என்று கூறினான். அப்பொழுது நானும் என்னுடைய தாயும் கூட, ஆனால் தன்னுடைய சொந்தத்தை மறந்து என்னை பின்பற்றாதவன் என்னுடையவன் என்று அழைக்கப்பட பாத்திரம் அல்ல என்றாரே, அது உண்மையாயிற்றே என்றேன். என்றோ ஒரு நாள் சீக்கிரத்தில் நான் இங்கிருந்து போக வேண்டியதாக இருப்பதை நான் உணர்கிறேன். அதாவது இதை விட்டு போகப் போகிறேன். ஆனால் இங்கே இந்த விதமாக இருந்தால் கூட்டங்கள் இங்கே சரிவர நடைபெறாது. அது வேறெங்கும் நடப்பது போன்று இங்கு நடைபெறாது. கூட்டங்களில் கலந்து கொண்டு வந்துள்ள எந்த நபருமே அது உண்மை என்பதை அறிவர். ஏனென்றால் இது இங்கே நான் பிறந்த என்னுடைய சொந்த பட்டணமாய் உள்ளது. அதுதான் இது. இயேசுவானவர் வந்தபோதும் இதே காரியத்தை கூறினார். அவர்களோ, யார் இந்த நபர்? அதாவது அவர் இங்குள்ள தச்சருடைய பையன் அல்லவா? அவர் எந்த பள்ளிக்கு சென்றார்? அவர் இதை எங்கே கற்றுக்கொண்டார்? இப்பொழுது நீங்கள் செய்கிறதை நான் பார்க்கட்டும். நீ அற்புதங்களை இங்கே செய்தாய் என்று நீ கூறினாயே, நீ அதே காரியத்தை இங்கே செய்ய நான் காணட்டும். நீ கப்பர்நகூமில் என்ன செய்தாயோ அதை நீ இங்கு செய்ய நான் காணட்டும் என்றனர். இயேசுவே கூறினார். அவர் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அவர் திரும்பி ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரில் உள்ள தன் ஜனங்கள் மத்தியிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சரிதானே? நமக்கு தெரியும். பாருங்கள், சின்னி அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள், சாங்கி மூடியை எடுத்துக் கொள்ளுங்கள், ஜான் வெஸ்லியை எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அவர் தன்னுடைய தேசத்தை விட்டு செல்லும் வரை அவரால் ஒன்றுமே அதை குறித்து செய்ய முடியாது இருந்தது. மூடி அவர்களை நோக்கி பாருங்கள். மூடி பாஸ்டனில் ஒரு செருப்பு தைப்பவராய் இருந்த போது அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர் புகழ் வாய்ந்தராவதற்கு முன்னரே அவர் சிக்காகோவிற்கு வந்து விட்டார். புரிகிறதா? அவர் தன்னுடைய சொந்த பட்டணத்தில் இருந்து வெளியேற வேண்டியதா இருந்தது. நீங்கள் எப்பொழுதுமே அதை செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது இங்கே நீங்கள் வில்லியம் பிரணாம் என்பதை மறந்துவிட்டார். வில்லியம் பிரணாம் இதனோடு எந்த காரியத்தையாவது செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிட்டால் தேவன் ஜபத்திற்கு பதிலளிப்பார். புரிகிறதா? ஒருவர் மாத்திரமே உங்களுக்காக நின்று ஜெபிக்க முடியும். அது நீங்கள் செய்யும்படி கேட்டுக்கொண்டதை ஏற்கனவே செய்துவிட்ட இயேசு கிறிஸ்துவாகும். நீங்கள் அதை அப்படியே விசுவாசித்தால் நலமாயிருக்கும். புரிகிறதா? நானோ செய்வதற்கு எந்த காரியமும் இல்லை, அதற்கு என்னோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. சாட்சி மாத்திரமே பகிர்கிறேன். ஆனால் இங்கே உங்களோடு வளர்ந்து வந்தது போலவே எனக்குள்ள ஒவ்வொரு களைப்பையும் நான் செய்கிற ஒவ்வொரு தவறையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தேவன் இந்த பட்டணத்தில் என்ன செய்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த பட்டணம் நியாயத்தீர்ப்பு நாளிலே ஒரு பெரிய கிரயத்தை ஒரு நாளில் செலுத்தும். ஏனென்றால் இங்கே அது உண்மை. சரியாக இங்கே கோடிக்கணக்கான விசேஷித்த அற்புதங்கள் நடந்து வந்துள்ளன. அடையாளங்களும் அற்புதங்களும் இங்கே கீழே தூதனின் பிரசன்னமாகுதல் மற்றும் செய்தித்தாளில் வெளியான ஒவ்வொரு காரியமும் இன்னமும் ஜனங்கள் அறியாதிருக்கிறார்கள். அது ஏன்? இப்பொழுது என்றோ ஒரு நாள் நான் இங்கிருந்து போகப் போகிறேன். நானோ என்னுடைய முடிவு என்னவாயிருக்கும்? இது முற்றுப்பெற்று விட்டதா? இதை குறித்து என்ன? எனக்கு 48 வயதாகிறது. இது ஏறக்குறைய முடிவுற்று விட்டதா என்றே வியப்புற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் இதை குறித்து வியப்புறுகிறேன். பாருங்கள், அங்குள்ள அந்த புகைப்படத்தை ஏன் உலகமானது தெளிவாக உணரவில்லை? ஏன் அதை துரிதமாக புரிந்து கொள்ளவில்லை? அவர்கள் ஏன் இந்த மற்ற காரியங்களை புரிந்து கொள்கிறதில்லை? ஏன் அவர்கள் இந்த தீர்க்கதரிசனங்களையும் மற்ற காரியங்களையும் புரிந்து கொள்கிறதில்லை? உங்களுக்கு தெரியும், அவர்களால் அதை இப்பொழுது புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு செல்லப் போகிறேன். நான் செல்லும் போது அப்பொழுது அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்வார்கள். நான் போய்விட்ட பிறகு உங்களில் சில வாலிப ஜனங்கள் அதை தெளிவாக உணர்வார்கள். புரிகிறதா? ஆனால் அது இப்பொழுது புரிந்து கொள்ளப்பட தேவன் அனுமதிக்க மாட்டார். என்னவென்பதை பாருங்கள். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு சிறு பெண்ணுடைய காப்பு எவரேனும் அதை பெற்றுக் கொள்ளலாம். சகோதரன் சாத்மன் அவர்கள் கடந்த முறை இங்கே இருந்த போது அவர் ஒரு வேதாகமத்தை விட்டு சென்று விட்டதாக கூறினார் என்று நான் நினைக்கிறேன். எவரேனும் ஒரு வேதாகமத்தை தவறி போயிருந்த ஒரு வேதாகமத்தை இங்கே கண்டிடலாம். நீங்கள் அதை கண்டெடுத்திருந்தால் அது கனடாவிலிருந்து வந்துள்ள சகோதரன் ஃப்ரெட் சாத்மன் அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, இரக்கமாயிரும். இசையானது இனிமையாக இசைக்கப்படுகையில் சகோதரன் நெவில் எண்ணெய் பூசுகையில் நான் இயேசுவின் நாமத்தில் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கப் போகிறேன். கர்த்தாவே, அவர்களுடைய சுகமளித்தலை அருளும். ஆமேன். இப்பொழுது ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். சரி. கர்த்தாவே, இந்த சிறு பிள்ளைக்காக அதனுடைய தாத்தா இங்கே நிற்கிறார். அந்த பிள்ளையோ பால் குடிக்க முடியாதபடி ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீரோ எல்லா வல்லமையையும் உடையவராயிருக்கிறீர். இந்த சிறுபிள்ளைத்தானே அதற்கான விசுவாசத்தை உடையதாயிருக்க முடியாது. ஆகையால் கர்த்தாவே, நான் அதற்கான விசுவாசத்தை உடையவனாய் அந்த பெற்றோரோடும் தாத்தா பாட்டியோடும் சேர்ந்து அந்த குழந்தை பாலை பருகி தேவனுடைய மகிமைக்காக ஜீவிக்க வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கூறுகிறோம். ஆமேன். அது அந்த விதமாகவே இருக்கும். ஓ தேவனே, அவள் தன்னுடைய தகப்பனுக்காக ஜபிக்கிறாள். நீர் அவளுடைய தகப்பனை குணப்படுத்தி அவருக்கு தேவைப்படுகிறதை அவருக்கு தரும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அவளோடு ஜபிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது அது எளிமையா இருக்கவில்லையா? ஜனங்கள் ஜபிக்கிறார்கள். ஆனால் அதனால்தான் ஜனங்கள் அவர்கள் ஒரு பெரிய காரியத்திற்காக எதிர்பார்த்து அவர்கள் அதை சிக்கலாக்குகிறார்கள். தேவனோ அதை எளிமையாக்குகிறார். நீங்கள் அதை சிக்கலாக்கிவிட்டு அதை தவற விட்டு விடுகிறீர்கள். புரிகிறதா? அது தேவன் கூறினது போன்றே எளிமையா இருக்கட்டும். தேவன் கூறினது போன்று விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றே இருக்கட்டும். கர்த்தாவே, நாங்களது ஸ்திரீயின் மேல் கரங்களை வைத்து இங்கே நின்று கொண்டிருக்கிற எங்களுடைய இந்த சகோதரி குணமடைவாளாக என்று நாங்களது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதாகம நினைவுகூறலின்படியும் கர்த்தருடைய போதனையின்படியும் எங்களுடைய சகோதரியின் மேல் கரங்களை வைக்கையில் அவள் குணமடைவாளாக. பிதாவே, நாங்கள் எங்களுடைய சகோதரியின் சுகமளித்தலுக்காக கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய சிந்தையில் ஒரு சந்தேகமும் இல்லாதிருக்கிறபடியால் நீர் அவளை முழுமையாய் சுத்தமாக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன். ஆனால் அவள் ஆமேன். பிதாவே, நாங்கள் எங்களுடைய சகோதரி மீது கரங்களை வைத்து நீர் அவளை குணப்படுத்தி அவளை முழுமையாய் சுத்தமாக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எங்கள் சகோதரன் மீது கரங்களை வைத்து நீர் அவரை தேவனுடைய மகிமைக்காக முழுவதும் சொஸ்தமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சகோதரிக்கு எண்ணெயை பூசி அவள் மீது கரங்களை வைத்து அவளுடைய சுகமளித்திற்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் எங்களுடைய சகோதரன் மீது கரங்களை வைத்து நாங்கள் அவருக்கு எண்ணெயை பூசுகையில் நீர் அவரை முழுமையாய் சொஸ்தமாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இங்கே அவருடைய அன்பான மனைவி அவளுக்கு எண்ணெய் பூசி அவள் மீது கரங்களை வைத்து அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் குட்டி எடுத்துக்கு எண்ணெய் பூசி அவள் மீது கரங்களை வைத்து நீர் அவளுடைய வேண்டுகோளை அருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, அவளுடைய தாயாருக்கும் கூட நாங்கள் எண்ணெய் பூசி அவள் மேல் கரங்களை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய சுகமளித்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். அவள் முழுமையாய் சுகமடைவாளாக. பிதாவே, நாங்கள் இந்த குடும்பத்தின் இந்த விலையேறப்பட்ட சிறு சம்பத்திற்கு சிறு இருதய துடிப்பிற்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எண்ணெயை பூசுகிறோம். ஒரு நாளில் அவரிடத்தில் சமர்ப்பிப்போம். நீர் அவளை குணப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஓ தேவனே, நீர் எங்களுடைய சகோதரியின் வேண்டுகோளை அறிந்திருக்கிறீர். அவளுடைய தீரமான விசுவாசத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அவள் கேட்டுள்ள அந்த காரியங்கள் தாமே. அவள் சிறுமியாய் இருந்த போது அவள் விளையாடினாள். தேவனே, சத்துரு அந்த சிறியை விடுவிப்பாராக. அவள் சுகமாய் வீட்டுக்கு வருவாளாக. நாங்கள் அந்த மனிதனுக்காகவும் கூட ஜெபிக்கிறோம். அதற்காகவே அவள் வேண்டிக் கொண்டாள். நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். நீர் இந்த வேண்டுகோளை இயேசுவின் நாமத்தில் அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, என் சகோதரனுடைய நெற்றியில் உள்ள இந்த நரம்போ மரித்துக் கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் அது ஜீவனை பெறுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அவர் மேல் கரங்களை வைக்கையில் அந்த நரம்பு குணமடைய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் எண்ணெயை எங்களுடைய சகோதரியின் மீது பூசின பிறகு அவள் மீது கரங்களை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அவளுடைய சுகமளித்தலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரலோக பிதாவே, நீர் கொண்டு வந்துள்ள அநேக மகத்தான வெற்றிகளுக்காக எங்களுடைய சகோதரி நின்றிருக்கிறபடியால் அவள் உம்முடைய ஊழியக்காரர்களில் ஒருவருக்காக, ஒரு ஊழியக்காரருக்காக மிகவும் பதட்டமாக நின்று கொண்டிருக்கிறாள். அவர் எதனூடாக செல்கிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் எங்களுடைய இருதயத்தின் பரிவிறக்கமோ அவருக்காக செல்கிறது. தேவனே, அவருக்காக நின்று கொண்டிருப்பதற்காக எங்களுடைய சகோதரியை நீர் அபிஷேகிக்க வேண்டும் என்றும் அவருடைய சுகமளித்தலுக்காக அவரையும் அபிஷேகிக்க வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். நான் கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் அறிந்திருக்கிறார். நல்லது, நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அது உண்மையாகவே கர்த்தருடைய அபிஷேகமாய் உள்ளது. தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஸ்திரீ அநேக ஆண்டுகளாக போராடி வந்த ஒரு பிசாசனிடத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் அவள் கதறிய பிறகு, அவள் பீடத்தண்டை கிடந்து எப்படி செய்ய வேண்டும் என்று அவள் அறிந்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவள் செய்த பிறகு, ஒரு நாள் அங்கிருந்த வீட்டண்டை அவள் வந்தபோது ஆவியானவரோ இறங்கி வந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறினார். அதற்கு கர்த்தர் உரைக்கிறதாவதே தேவைப்பட்டது. இப்பொழுதோ அவள் தன்னுடைய சகோதரனுடைய குழந்தை வாந்தி எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் ஒரு வயது ஏற்கனவே பூர்த்தியாகியும் நடக்க முடியாமல் இருப்பதற்காகவும் வந்திருக்கிறாள். கர்த்தாவே, நீர் அவளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதற்காக மிகவும் மகிழ்ச்சியாயும் சகோதரியோ வித்தியாசமாயும் கூட காணப்படுகிறாள். நீங்கள் இப்பொழுது மரிப்பதிலிருந்து ஒரு நீண்ட பாதையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு இல்லையா? பிதாவாகிய தேவனே, நாங்கள் எங்களுடைய சகோதரிக்கு எண்ணெய் பூசி அவள் மேல் கரங்களை வைத்து நீர் கூறியுள்ள விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்ற காரியத்தை வேண்டிக் கொள்கையில் நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிகளாய் இருக்கும்படிக்கே அறிக்கை செய்கிறோம். ஆகையால் நீர் இயேசுவின் நாமத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, இந்த ஸ்திரீ தன் இருதயத்தை ஊற்றியிருக்கிறபடியால், நீர் அவளுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடியால், நீர் அவளிடத்தில் இரக்கமாயிருக்க வேண்டும் என்றும் அவள் கேட்டுக்கொண்ட வேண்டுகோளை அவளுக்கு அருள வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ பிதாவாகிய தேவனே, அவளுடைய குடும்பத்திற்காகவும் அவளுடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக அவளுடைய பையனுக்காகவும் நீர் இந்த காரியங்களை அருள வேண்டும் என்று தேவனே என் முழு இருதயத்தோடு இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். நான் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். பிதாவாகிய தேவனே, நாங்கள் இந்த ஸ்திரீக்கு எண்ணெய் பூசி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவளுக்காக ஜெபிக்கையில் நீர் அவளை குணப்படுத்தி தேவனுடைய மகிமைக்காக அவளை முழுவதும் சுஸ்தப்படுத்தும். உங்களுடைய பெயர் வெஸ்ட் என்பதுதானே? அப்படித்தானே? பிதாவே, நாங்கள் இந்த பெண்மணிக்காக ஜெபிக்கிறோம். அவள் தன்னுடைய தகப்பனாருக்காக வேண்டிக் கொள்கிறாள். இப்பொழுது கர்த்தாவே, நீர் இந்த தகப்பனுடைய இதயத்தில் பேசி அவளுடைய தந்தையை அவளுக்கு தந்தரள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். அவள் அவருடைய சொந்த பிள்ளை, அவருடைய கர்ப்ப பிறப்பு, அவர் இப்பொழுது இருக்கிறது போல உலகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. பிதாவே, நீர் அவருக்கு இரக்கமாயிருக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் மகளே, தேவனுடைய ஆசீர்வதித்து நீ கேட்டுக்கொண்டுள்ள காரியத்தை உனக்கு தந்தருள்வாராக. அன்புள்ள தேவனே, நாங்கள் இரக்கத்திற்காகவும் அவளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நாங்கள் அவளுக்கு எண்ணெய் பூசுகையில் நீர் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.